This sermon, Lean Not Unto Thine Own Understanding, was delivered on Wednesday evening, January 20th, 1965, at Ramada Inn Auditorium, Phoenix, Arizona, USA. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் 20ஆம் நூற்றாண்டின் தீர்க்கதரிசியுமான சகோதரன் வில்லியம் மரியன் பிரன்னம் அவர்களால் 1965 ஜனவரி 20 அன்று அமெரிக்கா அரிசோனா ஃபீனிக்ஸில் உள்ள ரமடா விடுதி அரங்கத்தில் லீன் நாட் அண்ட் தைன் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங், உன் சுயபுத்தியின் மேல் சாயாதே என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள்.
Hallelujah. Let us remain standing just a moment now for prayer.
நாம் ஜெபத்திற்காக சற்று நேரம் நின்ற வண்ணமாகவே இருப்போம்.
How many in here has a request on their heart that you would, that God would do something special for you in this convention?
இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் தேவன் ஏதாவது விசேஷமாக உங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விருப்பமுள்ளவர்களாய் இருதயத்தில் ஒரு வேண்டுதலோடு எத்தனை பேர்கள் இங்கே இருக்கிறீர்கள்?
Our heads now to him.
இப்பொழுது நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக.
Heavenly Father, we are a privileged people to be assembled together here in the name of the Lord Jesus in a free country.
Yes,
Lord. Or we can worship you according to the dictates of our conscience as yet.
பரலோக பிதாவே, இன்னமும் எங்கள் மனசாட்சி கூறுகின்றபடியாய் நாங்கள் உம்மை ஆராதிக்கத்தக்கதான ஒரு சுதந்திர தேசத்தில் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒன்று கூறுவரும்படியான ஒரு சாட்சியம் பெற்ற ஜனங்களாக நாங்கள் இருக்கிறோம்.
And we pray, Father, that this will long be.
இது நீண்ட காலத்திற்கு இருக்க வேண்டும் என்று பிதாவையே நாங்கள் ஜெபிக்கிறோம்.
And now may we take advantage of this great privilege we have.
இப்பொழுது எங்களுக்கு இருக்கின்றதான இந்த மகத்தான சாட்சியத்தை நாங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்கிறோம்.
May we put our whole heart into this service tonight to worship you.
உம்மை ஆராதிக்கும்படியாக நாங்கள் எங்கள் முழு இருதயத்தையும் இன்றிரவு ஆராதனைக்குள் செலுத்தி,
that it might be said that God was in our midst tonight, blessing his people.
தேவன் இன்றிரவு எங்கள் மத்தியிலிருந்து அவருடைய ஜனங்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்படும்படியாக செய்யும்.
Save every lost soul that's in here tonight, Lord.
இழக்கப்பட்டு போன ஒவ்வொரு ஆத்துமாவையும் இன்றிரவு ரட்சியும் கர்த்தாவே.
Every backslider, may they come back to the house of God.
பின்வாங்கி போன ஒவ்வொருவரும் தேவனுடைய வீட்டிற்கு திரும்பி வருவார்களாக.
I pray for every sick person may be healed. The afflicted might walk and the blind see, the deaf hear. Praise and glory be given to Jesus Christ among his people.
சுகவீனமாயுள்ள ஒவ்வொருவரும் சுகமடையவும், பாதிக்கப்பட்டவர்கள் நடக்கும்படியாகவும், குருடர் காணும்படியாகவும், செவிடர் கேட்கும்படியாகவும், துதிக்கும்படியாகவும், இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமையை அவருடைய ஜனங்கள் மத்தியில் கொடுக்கும்படியாகவும் நான் ஜெபிக்கிறேன்.
May be long remembered, Lord, because that we have assembled ourselves together and asked in Jesus' name for these blessings. Amen.
இது நீண்ட நாட்களுக்கு நினைப்படுவதாக கர்த்தாவே. ஏனென்றால் நாங்கள் ஒன்றாக கூடி வந்து இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன். நீங்கள் உட்காரலாம்.
Somehow in coming to the Ramada Inn, it always seems like coming back home in a way, because I've been here so much that I think they just must begin to know me.
ராமடா விடுதிக்கு வருவதென்றால் ஒரு விதத்தில் பார்க்க போனால் வீட்டிற்கு திரும்பி வருவது போன்றதாக எப்பொழுதும் எனக்கு இருக்கிறது. காரணம் என்னவென்றால், நான் அவ்வளவு அதிகமாக இங்கு வந்தும் கூட ஜனங்கள் இப்பொழுதுதான் என்னை அறிய துவங்குகிறார்கள்.
I'm glad of that because I found a fine bunch of people at these Ramada Inns.
நான் அதை குறித்து சந்தோஷப்படுகிறேன். ஏனென்றால் இந்த ரமடா விடுதி அரங்கத்தில் நான் ஒரு மிக அருமையான ஜனக்கூட்டத்தை கண்டேன்.
The one in Tucson and one here, they've been very kind to us, letting us have services.
டூசானில் ஒன்றும் இங்கே ஒன்றும் இருக்கிறது. அவர்கள் எங்களிடத்தில் மிகவும் பட்சமாய் இருந்தார்கள், கூட்டங்கள் நடத்துபதியாய் அனுமதித்தார்கள்.
Now, long ago I had a service of my own down Ramada Inn and the manager wouldn't even let me pay for the rent of the building.
சமீபத்தில் நான் ராமடா விடுதியில் என்னுடைய சொந்த கூட்டமுறை நடத்தினேன். அதன் மேலாளர் அதற்கான வாடகையை நான் கொடுக்க அவர் என்னை அனுமதிக்கவில்லை.
That's really nice.
Wonderful.
அது உண்மையாகவே அருமையானதாகும்.
I remember that when I'm crossing the countries too. Now, those who are good to the household of God.
நான் இந்த தேசத்தை கடக்கும்போது நான் தேவனுடைய வீட்டின் காரியங்களுக்கு கருணை காட்டுகிறவர் என்று அதை நினைவு கூறுவேன்.
Now we've had since Sunday night or Sunday afternoon rather some great times in the Lord, at least I have.
கடந்த ஞாயிறு இரவு அல்லது பிற்பகல் முதல் கர்த்தருக்குள் மகத்தான நேரங்களாய் நமக்கு இருந்தது, அல்லது சொல்ல போனால் எனக்கு இருந்தது.
I've had a wonderful time enjoying his blessings and the fellowship of the Holy Spirit and with his people.
அவருடைய ஆசீர்வாதங்களையும் அவருடைய ஜனங்களோடும் பரிசுத்த ஆவியோடும் எனக்கு உண்டாயிருந்த ஐக்கியத்தையும் அனுபவித்துக் கொண்டிருந்ததில் எனக்கு அற்புத நேரமாயிருந்தது.
I like to remember that together we are worshiping God.
நாம் ஒன்று கூடி தேவனை ஆராதிக்கிறோம் என்பதை நினைவு கூற நான் விரும்புகிறேன்.
You are an attribute of God, part of God when you become a son and daughter of God.
நீ தேவனுடைய குமாரனும் குமாரத்தியுமாய் ஆகும்போது நீ தேவனின் ஒரு தன்மையாய் இருக்கிறாய், ஒரு பகுதியாய் இருக்கிறாய்.
And God is in you, willing his will if you will let him do it.
நீங்கள் மட்டும் அவரை அனுமதிப்பீர்களானால் தேவன் உங்களுக்குள்ளாய் இருந்து கொண்டு அவருடைய சித்தத்தை நடப்பிக்க சித்தமாய் இருக்கிறார்.
So we hope tonight that every person will forget about the things that's been in the days and laying everything aside and just put our hearts right into the service now.
இந்த நாட்களின் காரியங்களாய் இருந்த யாவற்றையும் நீங்கள் ஒவ்வொருவரும் மறந்து எல்லா காரியங்களையும் ஒருபுறமாய் ஒதுக்கி வைத்து நம்முடைய இருதயங்களை இன்றிரவு நேராக ஆராதனைக்குள்ளாக செலுத்துவோம்.
Not only to this night, but in the coming convention.
இன்றிரவு மட்டுமல்ல வருகின்ற கன்வென்ஷனிலும் அப்படியா இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம்.
No doubt, many delegates have gathered.
அநேக அழைப்பினர்கள் இதில் கலந்து கொள்கிறார்கள் என்பதில் சந்தேகமில்லை.
I do see some of the extras tonight on the platform gathering for the convention that starts tomorrow.
நாளைக்கு துவங்க இருக்கும் கன்வென்ஷனுக்காக கூடுகின்ற கூடுதலான சிலரை இங்கே மேடையில் நான் இங்கே கண்டேன்.
Ask the people who are here for the revival that we've just had that if it's all possible I wish you'd stay over for the convention.
இப்பொழுது நமக்கு உண்டாயிருந்த எழுப்புதலில் எத்தனை பேர்கள் இங்கு இருந்தீர்கள்? உங்களால் கூடுமானால் இந்த கன்வென்ஷனுக்கும் நீங்கள் தங்கி போக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
We're going to have some fine speakers listed.
சில அருமையான பேச்சாளிகள் பட்டியலில் இருக்கிறார்கள் என்று நான் என்னிடம் கேட்டேன்.
One brother could not come and but we got many will be here to take his place.
ஒரு சகோதரனால் வர முடியாமல் போயிற்று, ஆனால் அவருடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ள நம்மிடத்தில் அநேகர் இருக்கிறார்கள்.
I want to be in the complete convention myself to enjoy this fellowship.
நான் முழு கன்வென்ஷனிலும் பங்கு கொண்டு இந்த ஐக்கியத்தை அனுபவிக்க விரும்புகிறேன்.
You know, we get up here as ministers and we speak and we're always giving out to the people everything that's in us.
உங்களுக்கு தெரியும், இங்கே நாம் போதகர்கள் என்ற முறையில் எழும்பி நின்று நாம் பேசுகிறோம். நாம் எப்பொழுதும் நமக்குள்ளாக இருக்கின்ற எல்லாவற்றையும் எடுத்து ஜனங்களுக்கு கொடுக்கிறோம்.
I preached a subject one time where Jesus said, behold the lily, how they neither toil nor spin, and yet I say unto you that Solomon in all of his glory was not arrayed like one.
ஒரு சமயம் நான் ஒரு பொருளின் பேரில் பேசினேன், அதில் இயேசுவானவர் காட்டு புஷ்பங்கள் பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை நூற்கிறதும் இல்லை என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போல் ஆகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று கூறினார்.
And I find out the lily has to grow day and night, spin, tall, and to make itself radiant.
நான் கண்டறிந்தது என்னவென்றால், காட்டு புஷ்பமானது தன்னை பிரகாசிக்க செய்ய அது இரவு பகலாய் வளர்ந்து நூற்று உழைக்க வேண்டியதாய் இருக்கிறது.
But it gets no blessing out of it itself.
ஆனால் அதிலிருந்து தனக்குத்தானே எந்த ஆசீர்வாதத்தையும் அது பெற்றுக் கொள்ளுகிறதில்லை.
He opens up himself and the bypasser smells a perfume from him.
அது தன்னை தானே திறந்து கொடுத்து அதை கடந்து போகிறவன் அதனிடமிருந்து நறுமணத்தை நுகர்ந்து கொண்டு போகிறான்.
The bee gets the honey right out of the heart.
சரியாக அதன் இருதயத்திலிருந்து தேனியானது அதன் தேனை பெற்றுக் கொள்ளுகிறது.
He gives everything out that he toils to take in.
அது உழைத்து தனக்குள்ளாக இருக்கின்ற யாவற்றையும் அப்படியே வெளியே கொடுத்து விடுகிறது.
I call my message Reverend Mr. Lily. So that's kind of an odd text, but
எனவே நான் என்னுடைய செய்தியை சங்கை திரு காட்டு புஷ்பம் என்று அழைத்தேன். எனவே அது ஒரு வினோதமான பொருட்பெயராய் இருக்கிறது.
But it is. Ministers give themselves out to the people. And it's good then just to sit down and listen to others.
ஆனால் தங்களையே எடுத்து ஜனங்களுக்கு கொடுக்கிறவர்கள் போதகர்களாய் இருக்கிறார்கள். எனவே உட்கார்ந்து மற்றவர்கள் கூறுவதற்கு செவி கொடுப்பது நலமாயிருக்கும்.
Like warming by the fire. We like to sit under each other's fire blade and warm our hearts with the gospel that our brethren is preaching to the people.
நெருப்பண்டை உட்கார்ந்து குளிர் காய்வது போன்று ஒருவருக்கொருவருடைய அக்னியின் தழலின் கீழ் உட்கார்ந்து நம்முடைய சகோதரர்கள் ஜனங்களுக்கு பிரசங்கிக்கும் சுவிசேஷத்தினால் நம்முடைய இருதயங்கள் குளிர் காய நாம் விரும்புகிறோம்.
And I'm grateful to have this opportunity to do that.
அதை செய்யத்தக்கதாக எனக்கு கிடைத்த இந்த அருமையான தருணத்திற்காக நான் நன்றி உள்ளவனாயிருக்கிறேன்.
I'm trusting tonight.
இப்பொழுது இன்றிரவு நான் நம்பிக்கையாயிருக்கிறேன்.
Billy told me that he gave out prayer cards totally.
ஜெப அட்டைகள் எல்லாமுமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பில்லி என்னிடம் கூறினான்.
We couldn't get a prayer line up here if we had to.
வேண்டுமென்றாலும் நம்மால் இங்கே ஒரு ஜெப வரிசையை அமைக்க முடியாது.
You'd have to go out around through there and through a dark hall and come up this way.
பாருங்கள், நீங்கள் அந்த வழியின் ஊடாக சென்று அந்த இருண்ட கூடத்தின் ஊடாகவும் கடந்து சென்றுதான் இங்கே வர வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் இங்கே வந்து சேர எல்லா காரியங்களின் மேலும் தடுக்கி விட வேண்டியதாக இருக்கும். பாதிக்கப்பட்டவர்களாலும் முடமானவர்களாலும் அதை செய்வதற்கு இல்லை, அவர்கள் மோசமான நிலைக்குள் ஆவார்கள். ஆனால் நம்முடைய கர்த்தர் என்ன செய்வார் என்று நமக்கு தெரியாது.
He may fall right among us tonight and heal everyone that you're ever sick of.
அவர் இன்றிரவு நேராக நமது மத்தியிலேயே இறங்கி இங்கே வியாதியாய் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் சுகப்படுத்தலாம்.
Oh, I'd rather see that than all the prayer lines ever had in my life.
ஓ, என் ஜீவியத்தில் இருந்ததான ஜெப வரிசைகளை காட்டிலும் இதையே நான் காண விரும்புகிறேன்.
Just to see the sovereignty of God fall among his obedient children.
தேவனுடைய வல்லமை அவருடைய ஜனங்களின் மேல் இறங்குவதை காண்பதே மேலானது.
Always like that.
நான் எப்பொழுதுமே அதை விரும்புவேன்.
Usually if you have any personal contact with the people like of laying on a hands, it could be.
வழக்கமாக உங்களுக்கு ஜனங்களிடத்தில் தனிப்பட்ட தொடர்பு இருக்குமானால், கரங்களை ஜனங்கள் மேல் வைக்குதல் போன்று இருக்குமானால்,
I don't think too many would do that.
அநேகர் அதை செய்கிறார்கள் என்று நான் நினைக்கவில்லை.
Well, they would say, a certain minister laid his hands upon me and glory to God.
ஆனால் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு குறிப்பிட்ட ஊழியக்காரன் வந்து என் மேல் கரங்களை வைத்து ஜெபித்தார், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக.
That makes the people look at that minister then.
அப்படி சொல்லும் போது ஜனங்கள் அந்த மனிதனை நோக்கி பார்க்கும்படியாய் அது செய்கிறது.
But if you can just stand here, preach the word and let the Holy Spirit heal everyone, then it's absolutely just the grace of God.
ஆனால் உங்களால் மட்டும் இங்கே நின்று வார்த்தையை பிரசங்கித்து பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் சுகப்படுத்தும்படியாக அனுமதிப்பார்களே ஆனால் அப்பொழுது அது முற்றிலுமாக தேவனுடைய கிருபையாயிருக்கும்.
And then God gets all praise, glory, he's not a shadow of nothing for no one else.
அப்பொழுது எல்லா துதியையும் மகிமையும் தேவன் எடுத்துக் கொள்கிறார், அது நிழலிலும் கூட ஒருவருக்கும் போகாது.
That's why in my ministry reason I don't get to too many less.
அந்த விதமாகத்தான் நான் என்னுடைய ஊழியத்தில் இருக்கிறேன். அக்காரணத்தினால் எனக்கு அதிகமாய் கிடைக்கிறதில்லை. கடந்த இரவு எங்களால் முடிந்த அளவிற்கு அநேகருக்காக ஜெபிக்க முயற்சித்தோம்.
ஆனால்
கரங்கள் வைப்பதில் அது வழக்கமாக இரவில் இருக்கும் பரிசுத்த ஆவியானவர் நேராக நம்மத்தியில் வந்து தம்மை வெளிப்படுத்தி காட்டி நமது மத்தியிலே அவரை அறியும்படியா செய்கிறார்.
And then by that, I think it's real when he can maybe in sovereignty see.
பின்னர் அதன் மூலமாய் நான் நினைக்கிறேன், தேவன் தம்முடைய சர்வ அதிகாரத்துக்குள் இருக்கும் போது அது உண்மை பொருளாய் இருக்கும். பாருங்கள்,
I can't say now this man or this woman or that child.
அதாவது இந்த மனிதன் அல்லது இந்த ஸ்திரீ அல்லது இந்த பிள்ளை என்று என்னால் கூற முடியாது.
The Holy Spirit moves out on the building and speaks to whomever he will speak.
பரிசுத்த ஆவியானவர் அசைந்து வெளியே கட்டிடத்திற்குள்ளாக போய் அவர் பேச விரும்புகிற யாவரிடத்திலும் பேசுகிறார்.
That's sovereign.
பாருங்கள், அதுதான் சர்வ அதிகாரமாகும்.
And then that brings the knowledge because it's a promise of God.
பின்னர் அது அறிவு கொண்டு வருகிறது. ஏனென்றால் அது ஒரு தேவனுடைய வாக்குத்தத்தமாக இருக்கிறது.
And that brings the knowledge of the God sovereign and also brings his presence down among us.
பின்னர் அது ஒப்பற்ற தேவனை பற்றின அறிவை கொண்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் தேவனுடைய சமூகத்தை அது கீழே நம்மத்தியில் கொண்டு வருகிறது.
We should see it and rejoice.
நாம் அதை காணவும் களி கூறவும் வேண்டும்.
No matter you say, well, I was crippled in my hand, I was there last night, I didn't get any better.
நீங்கள் சொல்லலாம், சரி, என்னுடைய கை முடங்கி கிடந்தது, நேற்று இரவு நான் அங்கே இருந்தேன், எனக்கு ஒன்றும் வித்தியாசமே ஏற்படவில்லையே என்று.
That don't have anything to do with it. To you, it's already finished.
அதற்கும் அதனோட எந்தவித சம்பந்தமும் இல்லை. உன்னை பொறுத்த மட்டில் அது ஏற்கனவே முடிந்து விட்டதா இருக்கிறது.
You're not looking at your hand then, you're looking at a promise, you see.
அந்த சமயத்தில் நீங்கள் ஒன்றும் உங்கள் கரத்தை அல்ல, நீங்கள் ஒரு வாக்குத்தத்தையே நோக்கி பார்க்கிறீர்கள். பார்த்தீர்களா?
And therefore you can't say, well, brother so and so didn't pray the prayer of faith or so and so.
ஆகையினால் சகோதரர் இன்னார் இன்னார் விசுவாச ஜெபத்தை செய்யவில்லை அல்லது இன்னார் இன்னார் செய்யவில்லை என்று உங்களால் கூற முடியாது.
It's the presence of the Lord gave you faith, you see. And then he sent his word and healed him.
கர்த்தருடைய பிரசன்னம் உங்களுக்கு விசுவாசத்தை கொடுத்தது. பாருங்கள், பின்னர் அவர் அவருடைய வார்த்தை அனுப்பி உங்களை சுகப்படுத்துகிறார்.
Now, last night I broke my promise again. I'm going to sure try keep it tonight, if I can.
ஆனால் கடந்த இரவு நான் என்னுடைய வாக்கை மீண்டுமாய் மீறிவிட்டேன். கூடுமானால் இன்றிரவு நான் அதை கடைபிடிக்க
முயற்சிப்பேன்.
நேற்று இரவு நீர் பேசும் பொருளை விட்டு அகன்று விட்டீர் என்று யாரோ யாரிடம்
சொன்னார்கள்.
இல்லை, நான் அப்படி செய்யவில்லை. ஏனென்றால் நான் உங்களுக்கு ஏன் என்று
சொல்கிறேன்.
நான் ஒரு பொருளின் பேரில் பேசப் போகிறேன். இப்பொழுது அது என்ன என்று மறந்து விட்டேனா? அதாவது இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் என்பது.
Now I got to try to explain how that Paul speaking there said
பேதுரு அங்கே பேசுகையில் எப்படி அதை சொன்னான் என்று விளக்கி கூற முயற்சித்துக் கொண்டிருந்தேன். அவன் கூறுகிறான்,
we who were in past times, one time, some other time than now, we were dead and in sin and trespasses, who God has quickened, made alive.
நீங்கள் முற்காலத்திலே ஒரு சமயத்திலே இப்பொழுதல்ல, இதற்கு முன்பாக எப்போதோ நாம் அக்கிரமங்களிலும் பாபத்திலும் இருந்தோம். தேவன் நம்மை உயிர்ப்பித்தார், உயிரடையும்படி செய்தார்.
I see before anything can be quickened, there has to be something there to be quickened by. That's right.
இப்பொழுது பாருங்கள், எந்த காரியமாக இருந்தாலும் உயிர்ப்பிக்கப்படுவதற்கு முன்னர் அதை உயிர்ப்பிக்க கூடிய ஏதோ காரியம் அங்கே இருக்க வேண்டும். அது உண்மை.
So you see, if you were in the foreknowledge of God, then you are becoming a part of God.
எனவே பாருங்கள், நீங்கள் தேவனுடைய முன்னறிவில் இருந்திருப்பீர்களே ஆனால் அப்பொழுது நீங்கள் தேவனுடைய ஒரு பாகமாக ஆகுகிறீர்கள்.
The only way you can be a son of God or a daughter of God, you had to be a part of God. And God isn't complete without you.
ஒரு தேவனுடைய குமாரனாகவோ அல்லது ஒரு குமாரத்தியாகவோ இருக்க உண்டாயிருக்கின்ற ஒரே ஒரு வழி, நீங்கள் அவருடைய ஒரு பகுதியாய் இருக்கத்தான் வேண்டும். நீங்கள் இல்லாமல் தேவன் முழுமையாக முடியாது.
Has to be, right.
அப்படியாக இருக்கத்தான் வேண்டும். அது உண்மை.
There's one only one resource of eternal life, and that is God and Him alone has eternal life. See?
ஏனென்றால் அங்கே ஒரே நித்திய ஜீவனும் ஒரே நித்திய ஜீவனின் பிறப்படும் தான் இருக்கிறது. அவரிடம் மட்டுமே நித்திய ஜீவன் இருக்கிறது. பார்த்தீர்களா?
Now, and you are a part of him in so much that you're an attribute or in his thinking of in the beginning.
நீங்கள் எப்படி ஆரம்பத்தில் அவருடைய ஒரு தன்மையாயும் அல்லது அவருடைய சிந்தனையில் இருந்தீர்களோ அதே விதமாக நீங்கள் அவரில் ஒரு பகுதியாயிருக்கிறீர்கள்.
And that because he thought of you in the beginning, it gives that little tug towards you.
மட்டுமின்றி ஆரம்பத்திலே அவர் உன்னை குறித்து சிந்தித்ததினால் அது உனக்குள்ளாக இருந்து உன்னை அவரை நோக்கி முட்டி தள்ளுகிற ஒன்றாக இருக்கிறது. ஆகவே தான் அது உயிர்ப்பிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. அவர்களில் சிலர் ஒருபோதும் உயிர்ப்பிக்கப்படவே மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களிடம் அது இல்லை, அவ்வளவுதான்.
Just like if you put a grain of corn in the ground, didn't have ever how pretty it was, if it didn't have the germ of life in it, it can never be quickened.
ஒரு சோள மணியானது அது எவ்வளவுதான் அழகாய் காணப்பட்டாலும் அதை நீங்கள் நிலத்தில் விதைக்கும் போது அந்த வித்தில் ஒரு கிருமி இல்லை என்றால் அது முளைக்கிளம்பாது, உயிர்ப்பிக்கப்பட மாட்டாது. அதே
போன்று
முதலாவதாக அங்கே ஒரு ஜீவ கிருமி அதில் இருக்க வேண்டும்.
I got that little story about that eagle walking with the hens and the chickens because he was hatched out and born there. But he never did feel just like them chickens.
என்னுடைய கழுகு குஞ்சு கதையை போன்று கழுகு குஞ்சானது கோழி குஞ்சுகளின் மத்தியில் நடமாடிக்கொண்டிருந்தது. காரணம் என்னவென்றால் அந்த கோழியின் அடையில் குஞ்சாய் அது பிறந்தது. ஆனால் அந்த கோழி குஞ்சுகளை போன்று உணர்வு அந்த கழுகு குஞ்சுக்கு இல்லை.
You know, when his mammy come by and hollered, he heard a voice that sounded awful good to him because remember, he was an eagle to begin with.
உங்களுக்கு தெரியும், அதனுடைய தாய் கழுகு அபடத்தில் சுற்றி கொண்டு சத்தமிட்ட போது அந்த சத்தம் அதற்கு மிகவும் நல்லதாய் உணர்ந்தது. ஏனென்றால் அதன் துவக்கமே ஒரு கழுகாயிருந்தது.
He just had to come to find himself, to find his place.
அது தன்னைதானே அறிந்து கொள்ளும் நிலைக்கும் அதன் ஸ்தானத்தை அறிந்து கொள்ளும் நிலைக்கும் வர வேண்டியதாய் இருந்தது.
That's why every believer is.
ஒவ்வொரு விசுவாசியும் அந்த விதமாகத்தான் இருக்கிறான்.
He wasn't born for this world.
நீ இந்த உலகத்திற்காக பிறக்கவில்லை.
He was created in the image of God to be a son of God.
நீ தேவகுமாரனா இருக்கும்படியாக நீ தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறாய்.
You don't belong in this chicken yard out here. You are an eagle.
நீ இங்கே இருக்கின்ற இந்த கோழி குஞ்சு முற்றத்தில் இருக்க வேண்டியவன் அல்ல, நீ ஒரு கழுகாய் இருக்கின்றாய்.
And you know, I got on that eagle and I couldn't get my feet back on the ground, so I just got
நான் அந்த கழுகு பற்றி உங்களிடம் பேசிக்கொண்டே என்னால் என் பாதத்தை மீண்டும் பூமியின் மேல் வைக்க முடியவில்லை.
I went too long and then I forgot what my text was. And I lost my notes and everything else. So I was having an awful time.
நான் அதை தொடர்ந்து பேசி என்னுடைய பேசும் பொருளை என்னவென்று மறந்து விட்டேன். நான் என்னுடைய குறிப்பும் மற்ற யாவையும் மறந்து விட்டேன். நான் நல்ல நேரத்தை எடுத்துக்கொண்டேன்.
That's what it was. It was just on that eagle.
ஆனால் அதன் காரியமோ அப்படித்தான், அது அந்த கழுகின் மேல் இருந்தது.
Now, may that eagle, God,
அந்த கழுகாகிய தேவன் தாமே,
you know, God likens his prophets to eagles.
உங்களுக்கு தெரியும், தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளை கழுகுகளுக்கு ஒப்பிடுகிறார்.
And he calls himself an eagle. He's Jehovah eagle, Papa eagle.
அவர் தம்மையே ஒரு கழுகாக அழைத்துக் கொள்கிறார். அவர் யெகோவா கழுகு, அவர் அப்பா கழுகு.
And the reason he does that, an eagle can fly higher than any bird there is. And because he's made different from any other bird.
அவர் கழுகிற்கு ஒப்பிடுவதன் காரணம் என்னவென்றால், எந்த ஒரு பறவையை காட்டிலும் உயரமாக கழுகினால் பறக்க முடியும். ஏனென்றால் மற்ற பறவைகளை காட்டிலும் வித்தியாசமாக கழுகானது உண்டாக்கப்பட்டிருக்கிறது.
He does not build his nest on the ground like chickens and so forth, but he goes high to build his nest.
கோழி முதலாளவளை போன்று கழுகானது தன் கூட்டை தரையில் கட்டுவதில்லை, ஆனால் அது மிகவும் உயரத்தில் போய் தன் கூட்டை கட்டுகிறது.
And another thing that he is a special built bird.
இன்னொரு காரியம் என்னவென்றால், அது ஒரு விசேஷமான விதத்தில் உருவாக்கப்பட்ட பறவையாய் இருக்கிறது.
Now, if a hawk or a crow or a buzzard or any other bird would try to follow him up in the heavens, he would disintegrate. He's not made for it.
ஒரு வல்லுருவோ அல்லது பருந்தோ அல்லது ஒரு காக்கையோ அல்லது வேற எந்த பறவையோ கழுகை பின்தொடர்ந்து உயரே பறந்து சென்றால் அதன் சரீரமானது பிணைப்பு விட்டுவிடும். அதற்கென அது உண்டாக்கப்படவில்லை.
Yes, be a special person to go up there.
அங்கே உயரே போக அது ஒரு விசேஷித்த நபராக இருக்க வேண்டும்.
Feathers are tighter than any other bird.
மற்ற பறவைகளை காட்டிலும் இதன் சிறகுகள் நெருக்கமாக அடர்த்தியாக இருக்கும்.
His eye is sharper than any other bird.
மற்ற பறவையை காட்டிலும் அதன் கண்கள் அதி கூர்மையாயிருக்கும்.
And the higher he goes, the further he can see.
உயரே போக போக இன்னும் அதிக தூரம் அதனால் பார்க்க முடியும்.
Well, some of them birds, when they get as high as they're supposed to be, they're blind as a bat.
சில பறவைகளுக்கு அவைகள் போக வேண்டிய உயரத்துக்கு சென்றவுடன் அவைகள் வவ்வாலை போன்று குருடாகிவிடும்.
That's the way it was. Well, they leave that creed, they don't know nothing about that.
அதே விதமாகத்தான் அவர்கள் கோட்பாடுகளை விட்டவுடன் அப்பொழுது அதை குறித்து அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அற்புதங்களின் நாட்கள் கடந்து போய்விட்டது என்பார்கள். ஏன்? அவர்களால் அதை பார்க்க முடியாது. ஆனால் கழுகுகளோ உயரே வானங்களுக்குள்ளாக, வானங்களின் வானத்துக்குள்ளாக பறந்து போக முடியும். உங்களால் பார்க்க முடியவில்லை என்றால் என்னால் அங்கே அவ்வளவு உயரத்துக்கு போய்தான் என்ன பிரயோஜனம்?
Oh, I'm so glad to be one of them and associated with a whole nest full of them now.
Oh, அவைகளில் ஒன்றாகவும் கூடு நிறைய இருக்கின்ற அவைகளோடு தொடர்புள்ளதாகவும் இருப்பதால் நான் அவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறேன்.
Let us turn in the Old Testament to the book of the Proverbs.
இப்பொழுது நாம் பழைய ஏற்பாட்டுக்கு திருப்பி நீதிமொழிகளின் புத்தகத்தை பார்ப்போம்.
Written by Solomon, one of the wisest men in the world outside of our Lord Jesus.
இயேசு கிறிஸ்துவுக்கு புறம்பாக உலகத்தில் உள்ள மிகுந்த ஞானிகளின் ஒருவரான சாலமோனினால் அது எழுதப்பட்டது.
But he was exactly like Solomon.
ஆனால் இயேசுவோ சரியாக அப்படியே சாலமனை போல் இருக்கவில்லை.
Inasmuch as Solomon was a man born of a woman and was begotten by an earthly father, David.
சாலமோனை பார்க்க போனால் அவன் ஒரு ஸ்திரீயின் மூலமாக பிறந்த ஒரு மனிதன், ஒரு பூமிக்குரிய தகப்பனாகிய தாவீதினால் பெற்றெடுக்கப்பட்ட ஒருவனாய் சாலமோன் இருந்தான்.
But Jesus was a virgin born son and was not altogether a man, but he was God, the God man.
ஆனால் இயேசுவோ ஒரு கன்னியின் மூலமாய் பிறந்த குமாரனாய் முற்றிலுமாக ஒரு மனிதன் அல்ல, ஆனால் அவர் தேவ மனிதனாக தேவனாக இருந்தார்.
And he was more than a man. He was a man plus.
அவர் மனிதனுக்கு மேம்பட்டவராய் அவர் இருந்தார். அவர் மனிதனும் அதற்கு மேலாய் இருந்தார். புரிகின்றதா?
But Solomon was just a man like you and I.
ஆனால் சாலமோனோ வெறுமனே உன்னையும் என்னையும் போல ஒரு சாதாரண மனிதனாய் இருந்தார்.
And he asked God for wisdom to run his kingdom.
அவனுடைய ராஜ்யத்தை நடத்த அவன் தேவனிடத்தில் ஞானத்தை கேட்டான்.
And he had a gift of wisdom. The smartest man that we've ever known of outside of our Lord.
அவன் ஞானத்தை ஒரு வரமாய் பெற்றவனாய் இருந்தான். கர்த்தருக்கு புறம்பாக இதுவரை நாம் பார்த்ததில் சாலமோன் மிக சாமர்த்தியம் உள்ளவனாய் இருந்தான்.
He wrote the Proverbs, and I think they're very good.
அவன் நீதிமொழிகளின் புஸ்தகத்தை எழுதினான். அவைகள் மிகவும் நன்மையானவைகள் என்று நான் நினைக்கிறேன்.
And we're going to turn now to the book of Proverbs, the first chapter, and second chapter, and the first few verses of the Proverbs of 2, beginning with 1.
இப்பொழுது நாம் நீதிமொழிகளின் புத்தகத்துக்கு திரும்பி இரண்டாம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களை பார்ப்போம். முதலாம் வசனம் முதற் கொண்டு வாசிப்போம்.
Proverbs 2, beginning with 1, the continuation of Solomon advising his son.
நீதிமொழிகள் இரண்டாம் அதிகாரம் முதல் வசனம் முதல் சாலமோன் அவனுடைய குமாரர்களுக்கு புத்தி கூறுதலின் தொடர்ச்சி.
My son, if thou will receive
in magane in podagathai ne,
I'm sorry, as Proverbs 3:1, I'm sorry,
manikkavum, naan neethimudigal 3:1 eduthukonden.
I looked over here on my book, and I see that it is Proverbs 3 instead of 2. I'm sorry, Proverbs 3:1.
இங்கே நான் என்னுடைய குறிப்பு புத்தகத்தை பார்த்து விட்டேன். அது நீதிமொழிகள் 3 அதிகாரம் என்று இருக்கிறது. மன்னிக்கவும், முதல் வசனம்.
My son, forget not my law, but let thine heart keep my commandments.
என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது.
For length of days and long life and peace shall they add to thee.
அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும்.
Let not mercy and truth forsake thee.
கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக.
Bind them about thy neck.
நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு.
Write them upon the tables of thine heart.
அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள்.
So shall thou find favor and good understanding in the sight of God and man.
அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய்.
Trust in the Lord with all thine heart and lean not unto thy own understanding.
உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து.
In all thy ways acknowledge him and he shall direct thy path.
உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவிப்படுத்துவார்.
Oh, I think that's the most beautiful scripture.
ஓ, மிக அழகான வேத வாக்கியம் அதுதான் என்று நான் நினைக்கிறேன்.
Now I want to take for a text out of the fifth verse. Lean not unto thy own understanding.
நான் பேசுவதற்கென்று ஒரு பொருளுக்காக ஐந்தாம் வசனத்தை எடுக்க விரும்புகிறேன். உன் சுய புத்தியின் மேல் சாயாதே என்பது.
Now, this is a very strange text for the day that we're living in.
நாம் ஜீவிக்கின்றதான இந்த நாளுக்கு இது ஒரு மிகவும் வினோதமான பொருளாய் இருக்கிறது.
Because the emphasis today is certainly laid upon education and upon our own understanding of things. The day of learning.
ஏனென்றால் இந்த நாட்களில் கல்வியின் மேலும் காரியங்களை நமது சொந்த முறையில் அறிந்து கொள்ளுதலின் மேலும் இந்த நாளின் கற்றுக்கொள்ளுதலின் பேரிலும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது.
But we find out here that this strange statement, like other scriptures, it has its place.
ஆனால் நாமோ இந்த வினோதமான சொற்றொடரை இங்கே பார்க்கிறோம். மற்ற வேத வாக்கியங்களைப் போன்று இதற்கும் அதன் ஸ்தானம் இருக்கிறது.
And we trust that God will let us see where the place is.
இதன் ஸ்தானம் எங்கே இருக்கிறது என்று நாம் காணும்படி தேவன் நமக்கு செய்வாராக.
Today we send our children to the school to have understanding.
புரிந்து கொள்ளுதல் நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாய் இருக்கும்படியாக இந்நாட்களில் நாம் அவர்களை பள்ளிக்கு அனுப்புகிறோம்.
Then after they are through the grammar schools, we send them to high school for a better understanding of knowledge.
அவர்கள் கீழ்நிலை பள்ளியை முடித்தவுடன் மேலான அறிவை அறிந்து கொள்ளும்படியாக நாம் அவர்களை மேல்நிலை பள்ளிக்கு அனுப்புகிறோம்.
Then after they are through there, some children are even fortunate enough to go to college.
அவர்கள் அதையும் கடந்து வந்த பின்னர் அவர்களை பல்கலைக்கழகத்துக்கு அனுப்புகிறோம். சில பிள்ளைகள் அதிலும் அதிர்ஷ்டசாலிகளால் மேல் படிப்பிற்கு செல்லவும்
and go through college to complete their education and their understanding of knowledge.
அப்படியாய் பல்கலைக்கழகத்துக்கு சென்று தேர்ச்சி பெற்று படிப்பையும் அவர்களின் அறிவையும் அறிந்து கொள்ளுதலையும் முடிக்கின்றனர்.
What they are acquired of by many times to get a job, you have to have at least a high school understanding, college education or so forth.
அவர்கள் அங்கே பெற்றுக்கொள்ளுகிறதெல்லாம் அநேக நேரங்களில் ஒரு வேலை கிடைக்கவே போதுமானதாக இருக்கிறது. ஏனென்றால் அதற்கு குறைந்தபட்சம் மேல்நிலை படிப்பு அல்லது பல்கலைக்கழக படிப்பு தேவையாயிருக்கிறது.
Yet the wise Solomon told us that not to lean to it, not to our own understanding. Learn not of these things.
இருந்தபோதிலும் சாலமோன் ஞானி நமக்கு கூறுகிறார், உன் சுய புத்தியின் மேல் சாயாதே, இந்த காரியங்களை கற்றுக்கொள்ளாதே என்று.
Because we wonder why that he would say such a thing as this.
அதனால் அவர் ஏன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கூறினார் என்று வியக்கின்றோம்.
For it's because that usually our modern understanding is usually the wisdom of man which is contrary to the word of God.
அது எந்த காரணத்தினால் என்றால் வழக்கமாக நம்முடைய நவீன புரிந்து கொள்ளுதலின் வழக்கமாகவே மனுஷீக ஞானத்தை தான் நாம் கற்றுக்கொள்கிறோம். அதுவோ தேவனுடைய வார்த்தைக்கு முரணாயிருக்கிறது.
I think that's what Solomon was trying to advise his sons.
நான் நினைக்கிறேன் அதைதான் சாலமோன் தன்னுடைய குமாரர்களுக்கு அறிவிக்க முயற்சிக்கிறான் என்று.
Was not to be illiterate, but not to lean to their understanding.
படிப்பறிவில்லாதவர்களாய் இருக்கும்படியாய் அல்ல, ஆனால் அவர்களுடைய சுயமான புத்தியின் மேல் சாயாமல் இரு என்றே கூறுகிறார்.
And I think it would be a good exhortation today if we said to our sons and to the sons of God.
இதை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் கூறினால் இது இந்நாளில் ஒரு அருமையான புத்திமதியாய் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன்.
That it's all right to have an education. There's nothing against that.
உலக பிரகாரமான கல்வியை பெற்றுக்கொள்வது அதெல்லாம் சரிதான், அதற்கு எதிராக ஒன்றுமில்லை.
But when that education is contrary to the word of God, then lean to the word and let your education go. See?
Amen.
Because the word
ஆனால் அந்த கல்வியானது தேவனுடைய வார்த்தைக்கு முரணாக இருக்குமானால் அப்பொழுது அதன் பேரில் சாயாமல் தேவனுடைய வார்த்தையின் பேரில் சாய்ந்திரு பாருங்கள். ஏனென்றால் அது வார்த்தையாயிருக்கிறது.
Education will stand and will give you a good job, probably a good standing amongst intellectual people.
கல்வி உடனிருந்து உனக்கு ஒரு நல்ல வேலையை தரும். அறிவாளிகளின் மத்தியில் ஒரு கால் உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்தானத்தை கொடுக்கலாம்.
But that's all right, which will probably be a great help to you, help you in your financial and your livelihood, make living maybe a little better for you.
ஆனால் அதெல்லாம் சரிதான். ஒருவேளை அது உங்களுக்கு ஒரு மகத்தான உதவியா இருக்கலாம். உன்னுடைய பண முடக்கத்தில் அன்றாட ஜீவனத்திற்கு உதவியா இருக்கலாம். ஒருவேளை ஒரு மேலான உதவியா இருக்கலாம்.
But remember one thing, my son. You've got to die.
ஆனால் ஒரு காரியத்தை மகனே நினைவில் வை, நீ மரிக்கத்தான் வேண்டும்.
No matter how much education you got, how much culture you're able to accumulate, you've yet got to face death, because it is written that man must die, and after that the judgment.
உனக்கு எவ்வளவுதான் படிப்பு இருந்தாலும் சரி, எவ்வளவு கலாச்சாரத்தை உன்னால் கற்றுக்கொள்ள முடிந்தாலும் சரி, நீ மரணத்தை சந்தித்தாக வேண்டும். ஏனென்றால் மனிதன் மரிக்கத்தான் வேண்டும், பின்பு அவன் நியாய தீர்ப்பு அடைய வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
And God, when death is not so bad, but coming to the judgment is the bad one.
மரணம் என்பது மோசமான அல்ல, ஆனால் நியாய தீர்ப்புக்கு வருவது என்பது மோசமானமா இருக்கிறது.
You can die, but after that the judgment.
நீங்கள் மரிக்கலாம், ஆனால் அதற்கு பின்பு நியாய தீர்ப்பு.
And God is not going to inquire of you how much schooling you got when you were here on earth, how much knowledge you accumulated.
நீ பூமியிலிருந்து எவ்வளவு படித்திருக்கிறாய், எவ்வளவு அறிவை நீ சேர்த்துக் கொண்டாய் என்று தேவன் உன்னிடத்தில் கேட்க போகிறதில்லை.
Whether you got your bachelor of art or whatever degree you might have been, even as a minister.
நீங்கள் பட்டம் பெற்றிருக்கிறீர்களா அல்லது என்ன பட்டம் பெற்றீர்கள் என்றோ ஒரு ஊழிய காரணையும் கூட அவர் கேட்க போவதில்லை.
It's not going to be required of you.
அந்த காரியம் உன்னிடத்தில் கேட்கப்படவே போவதில்லை.
But it's going to be required of you what you did about the understanding of God's word.
தேவனுடைய வார்த்தையின் புரிந்துகொள்ளுதலை குறித்து நீ என்ன செய்தாய் என்றுதான் உன்னிடத்தில் கேட்கப்பட போகின்றது.
That's where the requirement comes.
அதில்தான் தேவை உண்டா இருக்கின்றது.
Because that your education is fine, but the word of God is life.
ஏனென்றால் அது உன்னுடைய கல்வி அருமையானதுதான், ஆனால் தேவனுடைய வார்த்தை ஜீவனாயிருக்கிறது.
My word is life.
Yes.
And to know it is life.
என் வார்த்தை ஜீவனாயிருக்கிறது, அதை அறிவதும் ஜீவனாயிருக்கிறது.
He said, know him. He is the word.
அவர் சொன்னார், அவரை அறிந்து கொள்ளுங்கள், அவர் வார்த்தையாயிருக்கிறார்.
So you can only know him by the word, for he is the word.
எனவே நீங்கள் அவரை வார்த்தையின் மூலமாகவே அறிய முடியும். ஏனென்றால் அவர் வார்த்தையாயிருக்கிறார்.
That's the only way you'll know him, is by his word.
அவரை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஒரே வழி அதுவே, அதாவது அவருடைய வார்த்தையின் மூலமாக அறிவதேயாகும்.
Somebody could come up and say, this is God, or that's God, or this is God, or this is right, and that's right.
யாராவது எழும்பி வந்து, இது தேவன் அல்லது அது தேவன் அல்லது இது தேவன் அல்லது அது தேவன், அது சரியானது இது சரியானது என்று கூறலாம்.
But we come back to the word, which is the truth.
ஆனால் நாமோ வார்த்தைக்கு திரும்பி வருகிறோம், அதுதான் சத்தியம்.
And the word is just like the north star. It's a true star.
வார்த்தையானது வடதுருவ நட்சத்திரம் போன்றது, அது ஒரு உண்மையான நட்சத்திரம்.
No matter which way the world is floating, that north star is centered with the earth.
உலகம் எந்த திசையில் மிதந்து கொண்டு போனாலும் சரி, அந்த வடதுருவ நட்சத்திரம் உலகத்தின் மையத்தோடு இருக்கிறது.
You set your compass to the north star. It's always in the center of the earth.
உன்னுடைய திசை காட்டும் கருவியை வடதுருவ நட்சத்திரத்துக்கு நேராக பொறித்துக் கொள்ளுங்கள், அது எப்பொழுதும் உலகத்தின் மையத்திலே இருக்கும்.
Other stars float around with the world, but the north star stays stable.
மற்ற நட்சத்திரங்களோ உலகத்தோடு கூட மிதந்து கொண்டிருக்கும், ஆனால் வடதுருவ நட்சத்திரமோ நிலையாய் நிலைத்து நிற்கும்.
Now, the compass is the Holy Spirit, and your tie post would be the north star, so the Holy Spirit will always point towards the word.
இப்பொழுது திசை காட்டும் கருவி பரிசுத்த ஆவியாய் இருக்கிறது. உன்னுடைய கட்டுக்கம்பம் வடதுருவத்தின் நட்சத்திரமாய் இருக்கிறது. எனவே பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் வார்த்தையை நோக்கியே சுட்டி காட்டுவார்.
The Holy Spirit will never lead you to anything else but the word of God.
பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வார்த்தையை தவிர வேறு ஒன்றையும் நோக்கி சுட்டி காட்ட மாட்டார்.
So how could a man accept a creed when it's contrary to the word and then still say he has the Holy Ghost?
ஆனபடியினால் கோட்பாடு வார்த்தைக்கு முரணாய் இருக்கும்போது ஒரு மனிதன் எப்படி கோட்பாட்டை ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்படி ஏற்றுக்கொண்டு நான் பரிசுத்த ஆவியை உடையவனாய் இருக்கிறேன் என்று இன்னமும் கூறுகிறார்கள்.
The Holy Ghost will point you away from that. It takes the Holy Spirit to point you to the Word, for He is the Word.
பரிசுத்த ஆவியானவர் கோட்பாட்டை விட்டு விலக்கியே உன்னை சுட்டி காட்டுவார். வார்த்தைக்கு நேராக உன்னை சுட்டி காட்ட வேண்டுமானால் அதற்கு பரிசுத்த ஆவி தேவையாயிருக்கிறது. ஏனென்றால் பரிசுத்த ஆவி வார்த்தையாயிருக்கிறார்.
He is the word, and it can only, as the magnet in the compass is only set towards the north pole, that's the only way it can draw.
அவர் வார்த்தையா இருக்கிறார், எனவே வார்த்தையை நோக்கியே அவர் சுட்டி காட்டுவார். திசை காட்டும் கருவியிலுள்ள காந்தமானது வடதுருவத்தை நோக்கி பொருத்தப்பட்டிருப்பதனால் அந்த மார்க்கமாகவே அதை இழுக்க முடியும்.
And when the Holy Spirit is the author and writer and the quickener of the word, how can it point the person to anything else but the word?
பரிசுத்த ஆவியானவரே வார்த்தையின் ஆக்கியோனாயும் எழுத்தாளராயும் வார்த்தையை உயிர்ப்பிக்கிறாயும் இருக்கும்போது வார்த்தையை அல்லாமல் மற்றெதற்கும் எப்படி பரிசுத்த ஆவியால் சுட்டி காட்ட முடியும்?
So when a person says they have the Holy Ghost and accept something contrary to the word, it shows that ain't the genuine Holy Ghost they got.
எனவே ஒரு நபர் தான் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறேன் என்று கூறிக்கொண்டு வார்த்தைக்கு முரணாயிருக்கின்ற ஏதோ காரியத்தை ஏற்றுக்கொள்ளும் போது அவர்களிடத்தில் இருப்பது அசலான பரிசுத்த ஆவி இல்லை என்பதை தான் அது காட்டுகிறது. புரிகின்றதா?
It may be a ghost, I wouldn't dispute that, but it isn't the Holy Ghost of Christ.
அது ஒரு ஆவியா இருக்கலாம், அதை குறித்து தர்க்கிக்கவில்லை, ஆனால் அது கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவி இல்லை.
Now, you know, many times they take one another's spirits.
அநேக நேரங்களில் உங்களுக்கு தெரியும் அவர்கள் ஒருவர் இன்னொருவருடைய ஆவியை எடுத்துக் கொள்கிறார்கள்.
And so that might point in a, like a group of men to a certain thing, but it won't point to Christ.
எனவே அது ஒரு கூட்ட மனிதருக்குள் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை சுட்டி காட்டலாம், ஆனால் கிறிஸ்துவை நோக்கி சுட்டி காட்டாது.
But the Holy Spirit always points to Christ, and Christ is the Word.
ஆனால் பரிசுத்த ஆவியோ எப்பொழுதும் கிறிஸ்துவை நோக்கியே சுட்டி காட்டும், கிறிஸ்து வார்த்தையாய் இருக்கிறார்.
We see this so plainly in the Bible.
நாம் இதை வேதத்தில் தெள்ளத் தெளிவாக பார்க்கிறோம்.
I do, maybe I might be wrong, but in my thinking, but I don't think so.
அல்லது நான் அதை பார்க்கிறேன், ஒருவேளை என்னுடைய கருத்தில் நான் தவறாய் இருக்கலாம், ஆனால் நான் அப்படி நினைக்கவில்லை.
Because that this lean not to your own understanding of things.
ஏனென்றால் உன்னுடைய சுயபுத்தியின் மேல் சாயாதே என்று இருக்கிறபடியினால்.
If you lean to your own understanding, then you're bound to get off of the right road.
நீ உன்னுடைய சுயபுத்தியின் மேல் சாய்ந்திருந்தால் அப்போது நீ சரியான பாதையை விட்டு நிச்சயமாய் வழிவிலகி போவாய்.
You can't lean to anyone else's understanding when it comes to life.
ஜீவன் என்பதற்கு வரும்போது நீ வேறு யாருடைய புத்தியின் மேலும் சாய்ந்திருக்க முடியாது. ஜீவனை நீ கண்டடைவதற்கு வார்த்தையின் மேல் நீ சாய்ந்திருக்கத்தான் வேண்டும், அது ஜீவனாயிருக்கிறது.
We see this from the beginning.
நாம் இதை துவக்கத்தில் இருந்தே பார்க்கிறோம்.
It's so plainly made known to us from the beginning that God gave His first family on earth His word to live by.
அது மிகவும் தெளிவாய் நாம் அறிந்து கொள்ளும்படியாய் இருக்கிறது. தேவன் பூமியின் மேல் தம்முடைய முதல் குடும்பத்திற்கு ஜீவிக்கும்படியாய் கொடுத்தது அவருடைய வார்த்தையை என்று துவக்கத்திலிருந்து நமக்கு மிக தெளிவாய் அது அறியும்படியாய் செய்யப்பட்டிருக்கிறது.
Only His word was to live by.
அவருடைய வார்த்தையை கொண்டுதான் நாம் ஜீவிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம்.
That's not through eating the food and so forth.
அது ஆகாரத்தை புசிப்பது முதலானவற்றின் மூலமாய் அல்ல.
But His word, they were to live by eternally.
ஆனால் அவருடைய வார்த்தையின் மூலமாக நித்தியமாய் வாழ வேண்டியவர்களாய் இருக்கிறோம்.
And as long as they kept that word, they lived eternally.
அந்த வார்த்தையை அவர்கள் காத்துக்கொள்ள மட்டில் அவர்கள் நித்தியமாய் வாழ்ந்தார்கள்.
But the first little phrase of that word was misplaced. The whole chain broke and the human race plunged into death.
ஆனால் அந்த சொற்றொடரின் ஒரு சிறு பகுதியானது தவறாக பொருத்தப்பட்ட போது முழு சங்கிலி இணைப்பும் முறிந்து போய் மானிட வர்க்கமே மரணத்திற்குள்ளாக மூழ்கினது.
Now we notice Eve, which was no doubt an intelligent person.
பாருங்கள், இப்பொழுது நாம் கவனிக்கிறோம், ஏவாள் ஒரு புத்தி சாதுரியமான நபர் என்பதில் சந்தேகமே கிடையாது.
The first got off of Adam, who was the son of God.
அவள் தேவனுடைய குமாரனாகிய ஆதாமின் முதலாவது பகுதியாயிருக்கிறாள்.
And Eve, certainly being in that spot where there had been no sin, no place for sin.
ஏவாள் பாவம் இல்லாததான அந்த ஸ்தலத்தில் நிச்சயமாக இருந்தபடியினால் அங்கே பாவத்திற்கு இடமே இல்லாமற் போயிற்று.
She certainly must have had a wonderful conception of what God was.
தேவன் எத்தன்மையர் என்ற கருத்தினை அவள் நிச்சயமாக உடையவளாய் இருந்திருப்பாள்.
Because every afternoon she and her husband walked in the cool of the garden in the evening and talked face to face with God.
ஏனென்றால் ஒவ்வொரு நாள் பிற்பகலும் தோட்டத்தின் குளிர்ச்சியிலே அவளும் அவளுடைய கணவனுமாய் நடந்து சாயங்காலத்திலே தேவனோடு அவர்கள் முகமுகமாய் பேசினார்கள்.
What an unreasonable thing that a person who would walk face to face with God each day and then would turn to the reasoning of something that reasoned her away from the Word of God.
ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதன் தேவனை முகமுகமாய் சந்தித்து அவரோடு கூட நடந்து அவரிடத்தில் பேசி பின்னர் திரும்பி தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஏதோ காரியம் விவாதித்து அவளை வெளியே கொண்டு போன விவாதத்தின் பக்கமாக திரும்பினான் என்பது என்ன ஒரு நியாயமற்ற காரியமாயிருக்கிறது. நம்மிடத்தில் அவைகள் இன்னமும் இருக்கிறது.
After sitting in the presence of God.
தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்தும் அவ்வளவு எளிதாய் விவாதித்து அவர்களை தேவனுடைய வார்த்தையிலிருந்து விலகி கொண்டு போகலாம்.
Seeing the word of God preached, the word of God made manifest.
தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுவதையும் தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்டதையும் கண்டு
drunkards and sinners come to the altar and be converted and made new creatures in Christ.
குடிகாரர்களும் பாவிகளும் மனம் மாறும்படியாய் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டிகளாய் ஆக்கப்படுவதற்காகவும் அவர்கள் பீடத்தண்டு வருகிறார்கள். துர்க்கிருத்தி பெற்ற ஆண்களும் பெண்களும் நற்சீர் பொருந்து
பண்ணப்பட்டு
பின்னர் திரும்பி ஜீவனுக்குள் வழிநடத்தின அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காரியத்தை விட்டு திரும்பி
and then be perverted off after some kind of a creed to become more popular or get into what they would call a better class of people.
பின்னர் ஏதோ கோட்பாட்டின் கீழ் தலைகீழ் ஆக்கப்பட்டு ஒரு புகழ் வாய்ந்தவர்களாக ஆகும்படி அல்லது ஒரு மேலான ஜனக்கூட்டம் என்று அழைக்கிறார்களே அவர்களுக்குள்ளாக செல்வதற்காக திரும்பி விடுகிறார்கள்.
Why, you're in the best class that there is.
Amen.
Sons and daughters of God.
ஏன் இருக்கின்றதில் நீ மேலான வகுப்பாய்த்தான் இருக்கின்றாய். தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமாயிருக்கிறீர்கள்.
I like that company better than I would with all the kings and potentates and everything else.
ராஜாக்களும் ராஜகுமாரர்களும் இருக்கிற கூட்டத்தில் இருப்பதை காட்டிலும் தேவனுடைய குமாரனாய் இருப்பதையே நாடுகிறேன்.
Give me that humble bunch of people if they don't know the right hand from the left.
அவர்களுடைய இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசத்தை கூட அறியவில்லை என்றாலும் அந்த தாழ்மையான கூட்டத்தாரை எனக்கு கொடுங்கள்.
As long as they know God and love him and serve him, that's the celebrity of heaven to me. Yes, sir.
தேவனை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள், அவரை நேசிக்கிறார்கள், அவரை சேவிக்கிறார்கள் என்று அறிந்திருக்கும் வரைக்கும் அது எனக்கு போதும். என்னை பொறுத்த மட்டில் அதுதான் பரலோகத்தின் புகழ் வாய்ந்தவர். ஆம் ஐயா.
Now, but we find that Eve was easily persuaded by Satan from the word of God, and she leaned on her own understanding.
ஆனால் சாத்தான் மிகவும் சுலபமாக ஏவாளை நம்பச் செய்து வார்த்தையிலிருந்து விலகச் செய்தான் என்றும் அவள் தன் சுயபுத்தியின் மேல் சாய்ந்தாள் என்றும் நாம் பார்க்கிறோம்.
Because Satan had projected something to her which wasn't to her real understanding of God.
ஏனென்றால் தேவனை பற்றின அவளுடைய உண்மையான அறிவில் இல்லாத ஏதோ காரியத்தை அவளுக்கு சாத்தான் எடுத்து காட்டினான்.
But she had something else told to her by the enemy, Satan, and she believed it.
ஆனால் எதிராளியான சாத்தானால் கூறப்பட்ட வேறு ஏதோ காரியத்தை அவள் உடையவளாய் இருந்து அதை அவள் விசுவாசித்தாள்.
Now, we find the results of this, it plunged the whole human race to death.
இப்பொழுது நாம் அதன் விளைவை பார்க்கிறோம். அது மானிடவர்க்கும் முழுவதுமே மரணத்துக்குள்ளாக மூழ்கச் செய்துவிட்டது.
Because the first mother on the earth leaned to her own understanding contrary to the word of God and plunged the whole human race to death.
ஏனென்றால் பூமியின் மேலிருந்த முதலாவது தாயானவள் தேவனுடைய வார்த்தைக்கு முரணாயிருந்த அவளுடைய சுயபுத்தியின் மேல் சாய்ந்து மானிடவர்க்கம் முழுவதையுமே மரணத்திற்குள் மூழ்கச்
செய்தாள்.
இப்பொழுது நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா?
That's the word.
அதுதான் வார்த்தை.
Well, a woman is always, church in the Bible is typed to woman.
சபையானது வேதாகமத்தில் ஒரு ஸ்திரீக்கு பாவனையாக இருக்கிறது.
And a church today can accept a bunch of dogmas or creeds and plunge the whole congregation. It is separation from God.
ஒரு சபையானது இன்றைக்கு கோட்பாடுகளையும் கொள்கைகளையும் ஏற்றுக்கொண்டு முழு சபையையுமே தேவனிடத்திலிருந்து ஒரு பிரிவினைக்குள்ளாக மூத்திவிடக்கூடும்.
Those people who adopt those things instead of the word of God are just like Eve.
தேவனுடைய வார்த்தைக்கு பதிலாக அவைகளை ஏற்றுக்கொள்ளுகிற அந்த ஜனங்கள் ஏவாளை போன்று இருக்கிறார்கள்.
It's been done over and over till it's got this whole generation plunged away from the word of God.
இப்பொழுது அது முழு சபையுமே தேவனுடைய வார்த்தையிலிருந்து வெளியே மூழ்கடிக்குமட்டாக அது மீண்டும் மீண்டுமாய் செய்யப்பட்டது.
And when the word is made manifest, the word is revealed, they won't accept it.
வார்த்தையானது வெளிப்படும்படியாய் செய்து வார்த்தை வெளிப்பட்டது போது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள்.
Because they won't do it because they lean to their own understanding.
ஏனென்றால் அவர்கள் அதை செய்ய மாட்டார்கள். காரணம் அவர்களுடைய சொந்த புத்தியின் மேல் அவர்கள் சாய்ந்தார்கள்.
This church is built here. It's a beautiful place. It's a great organization.
அதாவது இந்த சபையானது இங்கே கட்டப்பட்டிருக்கிறது. இது ஒரு அழகான இடம். இது ஒரு மகத்தான ஸ்தாபனம்.
It's a member of a great body of people. Why should we belong to that? I'll trust in it.
இதன் அங்கத்தினர்கள் ஒரு மகத்தான ஜனக்கூட்டமாய் இருக்கிறார்கள். நாம் ஏன் அதை சார்ந்திருக்க கூடாது? நான் அதில் நம்பிக்கையை வைப்பேன் என்று.
Trust not in your own understanding, but trust in the word of the Lord.
உன் சுயபுத்தியின் மேல் நம்பிக்கையாய் இராதே, ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின் பேரில் நம்பிக்கையாயிரு.
Now, it ended finally in death to the whole race, as I said.
அது முடிவிலே முழு மனித வர்க்கத்திற்கும் மரணம் என்பதில் முடிவடைந்தது. நான் சொன்னது போலவே.
Same as now, to the many people who rely upon their own understanding, their dogmas and creeds and so forth.
இப்பொழுது இருக்கின்றது போன்றே தங்கள் சொந்த புத்தியின் மேலும் கொள்கையின் மேலும் கோட்பாடுகள் மேலும் இப்படிப்பட்டவைகளின் மேலும் அநேக ஜனங்கள் நம்பிக்கையாயிருக்கிறார்கள்.
Claiming the word of God is not altogether true, that some of it is inspired and some is not.
தேவனுடைய வார்த்தை முற்றிலுமாக ஏவப்பட்டது அல்ல. அவைகளில் சில ஏவப்பட்டவைகளும் சில ஏவப்படாதவைகளுமாய் இருக்கிறது என்று கூறுகிறார்கள்.
How can you have faith in a Bible if part of it is inspired and part of it is not?
ஒரு பகுதி ஏவப்பட்டதாயும் ஒரு பகுதி ஏவப்படாததாயும் இருக்கும் பட்சத்தில் உங்களால் எப்படி ஒரு வேதாகமத்தை விசுவாசிக்க முடியும்?
If one quotation is wrong, then the whole thing might be wrong.
சொல்லப்பட்ட காரியங்களில் ஒன்று தவறாய் இருக்குமானால் அப்பொழுது முழு காரியமும் தவறாக இருக்கும்.
It's all got to be right. Exactly right.
அவைகள் எல்லாம் சரியானதாய் அப்படியே சரியானதாய் இருக்க வேண்டும்.
And some of these so-called perverted Bible schools teaching man's knowledge of accumulation.
வேதாகம பள்ளி போரக தாறுமாறு ஆக்கப்பட்ட மனிதனின் அறிவு அவைகளில் ஒன்று திரட்டல் என அழைக்கப்படும் இக்காரியங்களில் சில
where they get together and set in a council of people and say, now look, if the days of miracles that ended in the days of the apostles.
அங்கே அவர்கள் ஒன்று கூடி ஆலோசனை குழுவாய் சேர்ந்து உட்கார்ந்து இப்பொழுது பாருங்கள் அற்புதங்கள் நாட்கள் என்று இருக்குமானால் அது அப்போஸ்தலர்களின் நாட்களிலேயே முடிந்து விட்டது என்று கூறுகிறார்கள்.
And many men under the bishop or the high man would sit there and say, well, if I can just agree with him, no doubt, but I might be in line next for his position.
பேராயர் அல்லது உயர்தர மனிதர் என்பதன் கீழ் இருக்கும் அநேக மனிதர்கள் அங்கே உட்கார்ந்து சரி என்னால் அவனோடு ஒத்துப்போக கூடுமானால் அவனுடைய பதவிக்கு வரும் வரிசையில் நான் அடுத்தவனாக இருப்பேன் அதில் சந்தேகமே இல்லை என்பார்கள்.
See, then you lean to your own understanding instead of standing on your two feet for the word of God.
பாருங்கள் அப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்காக வேண்டி உன்னுடைய இரண்டு சொந்த கால்களில் நிற்பதற்கு பதிலாக உன்னுடைய சுயபுத்தியின் மேல் சாய்ந்து கொள்ளுகிறாய்.
That's what causes these things.
அதுதான் இந்த காரியங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது.
Some time ago, someone was in a dispute on a income tax.
சமீபத்தில் வருமான வரியின் மேல் எனக்கு ஒரு வாதம் உண்டாய் இருந்தது.
And they said to me, said, why, your trustees are nothing but puppets, I suppose.
அவர்கள் என்னிடத்தில் ஏன் நான் நினைக்கிறேன் உம்முடைய தர்மகர்த்தாக்கள் எல்லாரும் வெறும் பொம்மைகள் போலும் என்று என்னிடம் கூறினார்கள்.
I said, if I had a trustee on the board that had a different idea and wouldn't stand up, and I don't care who's speaking about it, would express his own views of it, I'd throw him off the board. Yes, sir.
நான் சொன்னேன், எனக்கு ஒரு தர்மகர்த்தா வாரியத்தில் இருந்து வித்தியாசமான ஒரு கருத்தை கொண்டவனாய் இருந்தால் அதை குறித்து யார் பேசுகிறார்கள் என்பதை குறித்து எனக்கு கவலை இல்லை, எழும்பி நின்று அதை பற்றின அவனுடைய சொந்த கருத்தை வெளிப்படுத்தி காட்டவில்லை என்றால் நான் அவனை வாரியத்திலிருந்து தூக்கி வெளியே எரிந்து விடுவேன். ஆமையா,
என்னுடைய
விசுவாசத்துக்கு அது முரணாய் இருந்தாலும் அவன் சரியானது என்று கூறுகின்றதை அவன் வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் என்று நான்
விரும்புகிறேன்.
அவன் என்ன கூறுகிறான் என்பதை பார்க்கவே அவனை அந்த வாரியத்தில் நான்
வைத்திருக்கிறேன்.
ஆனால் நம்மிடத்தில் அது இருக்கிறது.
Notice, Jesus said in St. John 10, my sheep know my voice.
Yes, amen.
கவனியங்கள் பரிசுத்த யோவான் 10 இயேசு கூறுகிறார், என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறது என்று. பாருங்கள்,
a voice, of course, is his word when he's speaking.
ஒரு சத்தம் அவர் பேசிக் கொண்டிருக்கும் போது நிச்சயமாக அவருடைய வார்த்தையாய் இருக்கிறது.
My sheep know my voice.
என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறது.
My voice has been proven to them to be true.
என்னுடைய சத்தம் சத்தியம் என்று அவைகளுக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது.
It's been vindicated that it is my voice.
என்னுடைய சத்தம் அதுதான் என்று ரூபகாரப்படுத்தப்பட்டிருக்கிறது.
Now notice, they are not subject to following any other voice. They won't.
இப்பொழுது கவனியங்கள், அவைகள் வேறு எந்த சத்தத்துக்கும் பின் சென்று போகாது. அவைகள் போகாது.
My sheep know my voice, and a stranger they will not follow.
என் ஆடுகளின் சத்தத்தை அறிந்திருக்கிறது, அது அந்நியனுடைய சத்தத்துக்கு பின் சென்று போகாது.
In other words, they will not understand a theological voice that's teaching contrary to the word.
வேறு வார்த்தைகளில் கூறினால் வார்த்தைக்கு முரணாக போதிக்கும் ஒரு மதசாஸ்திர பள்ளியின் சத்தத்தை அவைகளால் புரிந்து கொள்ள முடியாது.
Sheep don't understand that. No more than the eagle last night could understand the clucking of the hen.
எப்படி கோழியின் கொக்கரிப்பை அந்த கழுகினால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று நேற்றிரவு பார்த்தோமே, அதுபோல் செம்மறி ஆட்டினாலும் புரிந்து கொள்ள முடியாது.
They don't understand because he was an eagle.
அவைகளால் அதை அறிந்து கொள்ள முடியாது, ஏனென்றால் அவன் ஒரு கழுகாயிருக்கிறான்.
And that's the same thing with a genuine born again child of God. They understand only the things that are of God.
அசலான மறுபடியுமாய் பிறந்த ஒரு தேவனுடைய பிள்ளையிடத்திலும் காரியம் அதே விதமாகத்தான் இருக்கிறது. தேவனை பற்றின காரியங்களை மட்டுமே அவர்களால் புரிந்து கொள்ள முடியும்.
Now somebody say, well, now look, you can do this. I believe that it isn't this the way.
சரி இப்பொழுது பாருங்கள் உங்களால் செய்ய முடியும் என்று நான் நினைக்கிறேன் அது இந்த விதமாய் அல்ல என்று நான் நினைக்கிறேன்
I believe that the days of miracles is past. I don't believe that that's divine healing. I don't believe this.
அற்புதங்களின் நாட்கள் கடந்து போய்விட்டது என்று நான் நினைக்கிறேன் அது தெய்வீக சுகமாய் இருக்கும் என்று நான் நம்ப மாட்டேன் நான் இதையெல்லாம் நம்ப மாட்டேன் என்று யாராவது கூறினால்
Now a genuine born again Christian that will never stop in his ears. He don't understand it at all.
அப்போது ஒரு அசலான மறுபடியுமாய் பிறந்த கிறிஸ்தவன் அந்த காரியங்கள் அவன் காதுகளில் தரித்து நிற்காது அவனால் அவைகளை புரிந்து கொள்ள முடியாது
And how could a man that believes in God and can read the Bible and see that he's the same yesterday, today and forever will ever accept such a thing as that? I don't understand it.
தேவனில் விசுவாசமாய் இருக்கிறவனும் வேதத்தை வாசிக்க கூடியவனும் இயேசு கிறிஸ்து நேற்று மின்றும் என்றும் மாறாதவர் என்பதை கண்டவனுமான ஒரு மனிதனால் எப்படி அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஏற்றுக்கொள்ள முடியும் என்னால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை எனவே அவர்கள் அவர்களுடைய சுயபுத்தியின் மேல் சாய்ந்திருக்கவில்லை ஒரு சிறு குழந்தையை போன்று
யூ டேக் எ லிட்டில் பேபி அண்ட் லெட் ஹிம் பி பார்ன் அண்ட் லெட் ஹிம் ஒன்ஸ் லீன் அபான் ஹிஸ் மதர்ஸ் போசம்
ஒரு குழந்தையை எடுத்துக் கொள்ளுங்கள் அந்த குழந்தை பிறந்து பின்னர் ஒருமுறை அரை தாயண்டையில் இருக்கவிட்டு
nurse from her the warm milk lean his little head upon her bosom though he's just a few hours old
அவளிடமிருந்து அந்த வெதுவெதுப்பான பாலை குடிக்கையில் அதன் தலையை தாயின் மார்பில் முட்டி முட்டி குடிக்கும் பிறந்து ஒரு மணி நேரம்தான் ஆகியிருந்தாலும் சரி அப்படி செய்யும்
in a day or two from then take him away from his mother and give him over on the breast of a strange mother
or irandu naatkal kalithu anda kulandaiyai adan thaayin maarbil irundhu thooki innoru anniya thaayin maarbil koduthu paarungal
you kick them little feet up in the air and yell
adithan kaalgalai kutti kaalgalai aagayathil udaithukondu veel endru aalum
it's not his mother
adanudaiya thaayar avalalla
he is already had a something about him because he is a part of this mother
பாருங்கள் தன்னை குறித்து ஏதோ காரியத்தை ஏற்கனவே உடையதாய் இருக்கிறது ஏனென்றால் அவன் இந்த தாயின் ஒரு பகுதியாய் இருக்கிறான்
yet nature has provided him a way to know his own mama
இருப்பினும் அவனுடைய சொந்த தாயை அறிந்து கொள்ள இயற்கையானது ஒரு வழியை அவனுக்கு உண்டாக்கி இருக்கிறது
and if nature has provided a way for a baby to know its mother from where it's born from how much more has he a son of god that's born by the spirit of god
தன் தாயை அறிந்து கொள்ளவும் எங்கிருந்து தான் பிறந்தேன் என்பதையும் அறிந்து கொள்ளவும் இயற்கையானது ஒரு குழந்தைக்கு ஒரு வழியை உண்டாக்கி இருக்குமானால் பரிசுத்த ஆவியினால் பிறந்த ஒரு தேவனுடைய குமாரனால் எவ்வளவு அதிகமாய் அதை அறிந்து கொள்ள முடியும்
he knows his mama
அவனுடைய தாயை அவன் அறிவான்
he knows because he was born out of the word and he understands the word
அவன் வார்த்தையினால் பிறந்தவனாய் இருக்கின்ற காரணத்தால் அவன் அறிந்திருக்கிறான் அவன் வார்த்தையை புரிந்து கொள்கிறான்
but he's in a strange place he certainly is out of place he'll get out of there as quick as he can
அவனை ஒரு அந்நிய இடத்தில் கொண்டு போய் வைத்தால் அங்கே அவன் நிச்சயமாய் அதை உணர்ந்து கொண்டு எவ்வளவு சீக்கிரமாய் முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்தில் அந்த இடத்தை விட்டு வெளியேறுவான்
because he doesn't leave
காரணம் என்னவென்றால் அவன் சாய்ந்திராததனால் அப்படி செய்வான்
somebody say now wait dear this is your mama now
காத்திரு அன்பே இப்பொழுது இவனுடைய தாய் என்று யாராவது அவனிடம் கூறினால்
it's not his mama because he has the way of knowing it he's part of this mother
அது அவனுடைய தாய் அல்ல ஏனென்றால் அவன் இந்த தாயின் பகுதி என்று அவன் அறிந்து கொள்ள அவனுக்கு ஒரு வழி இருந்தது அதுதான் அவனுடைய தாய் வேறு யாராலும் அவளுடைய ஸ்தானத்தை எடுக்க முடியாது அவனுடைய சொந்த தாயை அவன் அறிவான்
நோட்டீஸ் how it is really so God has made everything after its kind
கவனியங்கள் அது எப்படி அவ்வளவு உண்மையாய் இருக்கிறது என்று அப்படியே தேவன் எல்லா காரியங்களையும் அதன் இனத்தின்படியே செய்திருக்கிறார்
கால்நடைகளை
அவைகளின் இனத்தின்படி செய்திருக்கிறார்
many times in bringing a roundup down, we bring the whole herds of cattle and the little calves.
அநேக நேரங்களில் கால்நடைகளையும் அதன் கன்றுகளையும் ஒன்று திரட்டி கூட்டுவோம்.
I used to wonder how they would ever know their own mama.
இந்த கன்று குட்டிகள் எல்லாம் எப்படி அதன் தாயை கண்டுபிடிக்க போகின்றது என்று நான் வியந்ததுண்டு.
Now they coming down out of the mountains, the cattle all mixed together.
அவைகள் மலை முழுவதிலும் இருந்து கீழே கொண்டு வரப்பட்டு எல்லாம் கூட்டமாக ஒன்றாக குழம்பி இருக்கும்.
A cow that is with the calf, maybe a little hungry calf might nurse a little from the other mother if he's real hungry.
மிக அதிகமாக பசியாக இருக்கின்ற கன்று குட்டியானது சிறிது நேரம் வேறு தாயிடம் பாலை குடித்துவிட்டு அதிலும் உண்மையாகவே அது பசியாக இருந்தால்தான் அப்படி செய்யும்.
But when we stop them out on the prairie, that mama starts to do that crowd of cows and calves, and she finds her own, and the calf is running for its mother.
ஆனால் ஒரு இடத்தில் நாம் அவைகளை மடக்கி நிறுத்தினவுடன் தாய் பசுவானது மற்ற பசுக்கள் கன்று குட்டிகள் மத்தியில் தன் கன்றை கண்டுபிடிக்கும் அளவும் அலைந்து கொண்டே தேடும். அவ்விதமாகவே கன்றும் தாயை தேடிக்கொண்டு அலையும். அந்த தாய் சத்தமிடுவதில் சற்று ஊழல் இருக்கிறது என்று அதற்கு தெரியும். அந்த கன்றுக்காக அந்த பசு கத்துகிறது, மற்ற பசுக்களும் கத்திக்கொண்டு இருக்கின்றது, உங்களுக்கு ஒன்றுமே கேட்காது. சிந்தித்து பாருங்கள்.
But that little calf will find that certain call of its mother because it's part of the mother.
ஆனால் அந்த சிறு கன்று குட்டியோ அதன் தாயின் அழைப்பை கண்டுகொள்ளும், ஏனென்றால் அது அந்த தாயின் ஒரு பகுதியாக இருக்கிறது.
And a born again Christian from heaven, he is a part of this world.
பரத்திலிருந்து வந்த ஒரு மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவன் வார்த்தையின் ஒரு பாகமாக இருக்கிறான், சரியா?
Another mama he will not follow.
இன்னொரு தாயை அவன் பின்தொடர்ந்து போக மாட்டான்.
He's a part of the word, he stays with the word.
அவன் வார்த்தையின் ஒரு பாகமாக இருக்கிறான், அவன் வார்த்தையோடு சேர்ந்திருப்பான்.
If the trumpet gives an uncertain sound, who can prepare himself for battle? Said Paul.
எக்காலம் விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்திற்கு புறப்படுவான் என்று பவுல் கூறுகிறான்.
He knows the sound of the word.
வார்த்தையின் சத்தத்தை அவன் அறிந்திருக்கிறான்.
Notice how this is the predestinated hand of God following them through.
இது எப்படி முன்குறிக்கப்பட்ட தேவனுடைய கரமானது அவர்களை பின்தொடர்ந்து வருகிறது என்பதை கவனியுங்கள்.
He knows that he was ordained, he was in the gospel truth.
அவன் தேவனால் நியமிக்கப்பட்டவன் என்றும் சுவிசேஷ சத்தியத்தில் அவன் இருக்கிறான் என்றும் அவன் அறிந்திருக்கிறான்.
He knows that he was born by the Spirit of God.
அவன் தேவனுடைய ஆவியினால் பிறந்திருக்கிறான் என்பதை அவன் அறிந்திருக்கிறான்.
He knows that the Spirit of God cannot deny the Word of God, so therefore a stranger he will not follow.
தேவனுடைய ஆவியினால் தேவனுடைய வார்த்தையை மறுக்க முடியாது என்று அவன் அறிந்திருக்கிறான். ஆகையினால் ஒரு அந்நியனை பின்தொடர்ந்து அவன் போக மாட்டான்.
Notice how I was looking back here on a note that I had wrote down here, I passed by it.
நான் எழுதி வைத்திருக்கின்ற குறிப்பை இங்கே இந்த புத்தகத்தில் நான் பார்த்துக் கொண்டிருந்தேன், நான் அதை கடந்து விட்டேன்.
But I just happened to see the scripture reading, thought I'd refer back to it again.
ஆனால் தற்செயலாய் வேத வாசிப்பை பார்க்க நேர்ந்தது, மீண்டுமாக அதை குறிப்பிடலாம் என்று நான் நினைத்தேன்.
Notice how his own predestinated sheep followed him right in the days of the greatest theologians that we ever had.
எப்பொழுதும் இருந்திராத மகத்தான வேத பண்டிதர்களின் நாட்களிலும் அவருடைய சொந்த முன்குறிக்கப்பட்ட செம்மறியாடுகள் எப்படியாய் அவரை பின்தொடர்கிறது என்று கவனியுங்கள்.
They come right out because they knew him.
அவைகள் அவரை அறிந்திருந்த காரணத்தால் அவைகள் நேராக வெளியேறி வந்தன.
They knew what the word had promised for that day.
அந்த நாளுக்கு வார்த்தை என்ன வாக்களித்திருக்கிறது என்பதை அவைகள் அறிந்திருந்தன.
They knew what the Messiah was to be like. When he came,
மேசியா வரும்போது அவர் எந்தவிதமாய் இருப்பார் என்றும் அவைகள் அறிந்திருந்தன.
And Simon Peter came to him, which was only Simon then.
சீமோன் பேதுரு அவரிடத்திற்கு வந்தான், அப்பொழுது அவன் சீமோனாக மட்டுமே இருந்தான்.
And Andrew had tried to tell him about that this man is the Messiah.
அதை குறித்து அந்திரேயா அவரிடம் கூற முயற்சித்தான், இந்த மனிதன் மேசியா என்று.
Well, Simon, of course, he was maybe a little hard-headed, and he wouldn't go.
சீமோன் நிச்சயமாக ஒரு கால் அவன் மண்டை கனத்தவனாய் இருந்திருக்கலாம். அவன் போக மறுத்தான்.
When he walked up into the presence of Jesus, when Jesus said, "Your name is Simon, and you are the son of Jonas."
ஆனால் அவன் இயேசுவின் சமூகத்துக்கு முன்பாக அப்போது வந்தபோது இயேசுவானவர் அவனை பார்த்து, உன்னுடைய பெயர் சீமோன், நீ யோனாவின் குமாரன் என்று சொன்னார்.
Now we know that Jesus told his apostles that he knew him and he, before the foundation of the world.
இயேசு அவருடைய அப்போஸ்தலரிடத்தில் நான் உங்களை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார் என்று நமக்கு தெரியும். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அவருக்கு தெரியும்.
They were the attributes of his thoughts.
அவர்கள் அவருடைய சிந்தனையின் தன்மைகளாயிருந்தனர்.
Therefore, being that seed laying in him, and he knew that the word said and had been promised that the Messiah would be a prophet.
ஆகையினால் அந்த வித்து அவனுக்குள்ளாய் இருந்தபடியினாலே மேசியா ஒரு தீர்க்கதரிசியாய் இருப்பார் என்று வார்த்தை கூறுகிறது என்றும் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது என்றும் அவன் அறிந்திருக்கிறான்.
And when he seen that, he was through with fishing.
பேதுரு அதை கண்டபோது அவன் மீன் பிடிப்பதை விட்டுவிட்டான்.
He knew then that he had dropped his nets because he is going to become a fisher of man.
தான் வலைகளை விட்டு விடுவேன் என்று அவன் அறிந்திருந்தான். ஏனென்றால் அவன் போய் ஒரு மனுஷரை பிடிக்கிறவனானான்.
For now there stood others standing there who seen the same thing done and cast it an evil spirit.
ஏனென்றால் மற்றவர்களும் அங்கே நின்று கொண்டு அதே காரியம் நடப்பிக்க கண்டு அதை ஒரு அசுத்த ஆவி என்று கணித்தனர்.
That was the theologians, because it wasn't in the taste of their theological teaching.
அவர்கள் வேத பண்டிதர்கள். ஏனென்றால் அது அவர்களுடைய மத போதனைகளின் ருசியின்படியா இல்லை.
And they turned it down because they leaned to their own understanding by their doctrine.
ஆகவே அவர்கள் அதை நிராகரித்தனர். ஏனென்றால் அவர்களுடைய சொந்த பட்டதாரிகளால் அவர்கள் அவர்களுடைய சுய புத்தியின் மேல் சாய்ந்திருந்தார்கள்.
When Jesus Christ came in the fulfillment of the word of promise and they were too blind to see it.
வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தையின் நிறைவேறுதலாய் இயேசு கிறிஸ்து வந்தபோது அதை காண முடியாதபடி அவர்கள் அவ்வளவு குருடாய் இருந்தார்கள்.
They leaned upon what the priest said and upon what the church said instead of upon what God said.
தேவன் என்ன கூறியுள்ளாரோ அதற்கு பதிலாக அவர்களுடைய ஆசாரியர்கள் கூறினதன் பேரில், சபை என்ன கூறியதோ அதன் பேரில் அவர்கள் சாய்ந்திருந்தார்கள்.
Jesus rebuked him for it.
இயேசு அதற்காக அவர்களை கடிந்து கொண்டார்.
He said, search the scriptures, for in them you claim you have everlasting life.
வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே.
And they are they that testify of me.
என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே.
These scriptures that I'm asking you to search, they tell you who I am.
ஆராய்ந்து பார்க்கும்படி நான் கூறுகின்ற இந்த வேத வார்த்தைகள் நான் யார் என்று உங்களுக்கு கூறும்.
But they wouldn't lean to what the word said, but they leaned to what their understanding was.
ஆனால் அவர்களோ வார்த்தை கூறுகின்றதன் பேரில் சாய்ந்திருக்க மாட்டார்கள். ஆனால் அவர்களுடைய சுய புத்தி என்ன கூறுகின்றதோ அதன் பேரில் சாய்ந்திருக்கிறார்கள்.
They lean to their own understanding.
அவர்களுடைய சுய புத்தியின் மேல் சாய்ந்திருந்தார்கள்.
And the scripture tells us that they were veiled.
அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது என்று வேத வார்த்தைகள் கூறுகின்றது.
The veil of their own theology had them blind.
அவர்களுடைய சொந்த மரசாஸ்திர திரையே அவர்களை குருடாக்கி போட்டது.
You say, Brother Branham, what are you getting at?
சகோதரன் பிரண்ணா, நீர் என்ன கூற பார்க்கிறீர் என்று நீங்கள் சொல்லலாம்.
I'm just getting to this.
இதைதான் நான் சொல்ல போகிறேன்.
That thing is occurring again.
அந்த காரியம் மீண்டும் சம்பவிக்கிறது.
So men and women and people will lean to a certain church that they have joined and belong to, no matter what the word of God says about it.
தேவனுடைய வார்த்தை அதை குறித்து என்ன கூறினாலும் புருஷர்களும் ஸ்திரீகளும் ஜனங்களும் ஒரு குறிப்பிட்ட சபையை சேர்ந்து கொண்டு அதன் பேரில் சாய்ந்து போகுமட்டாய் அது சம்பவிக்கும்.
They go right on with that leaning to their own understanding and ignoring the word of God as if it had never even been written.
அவர்கள் தங்கள் சுய புத்தியின் மேல் சாய்ந்து கொண்டு தேவனுடைய வார்த்தை எழுதப்பட்டிராதது போன்று அதை அசட்டை செய்து அதிலேயே தொடர்ந்து போய்கொண்டே இருப்பார்கள்.
It's un-germanized seed of human life.
மனித ஜீவியத்தின் அது ஒரு ஜீவனற்ற வித்தாய் இருக்கிறது.
But no spiritual life in it to be quickened.
அதற்கு சரீர பிரகாரமான ஜீவன் இருக்கிறது, ஆனால் உயிர்ப்பிக்கத்தக்கதாய் அதற்குள் ஆவிக்குரிய ஜீவன் இல்லை.
The veil was over their face.
அவர்களுடைய முகத்தின் மேல் திரையிடப்பட்டிருக்கிறது.
Now notice, they had their own thoughts of what God should be. They had their own ideas of what Messiah should be.
இப்பொழுது கவனியுங்கள், தேவன் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர்கள் தங்கள் சொந்த கருத்தை உடையவளாய் இருக்கிறார்கள். மேசியா எப்படி இருக்க வேண்டும் என்று அவர்கள் தங்கள் சொந்த கருத்தை உடையவளாய் இருந்தார்கள்.
But the word said what the Messiah should be.
ஆனால் மேசியா எப்படி இருக்க வேண்டும் என்று வார்த்தை கூறியிருக்கிறது.
Now see, they had their own understanding of what he would be.
இப்பொழுது பாருங்கள், அவர் எப்படி இருப்பார் என்று அவர்கள் தங்கள் சொந்த கருத்தை உடையவளாய் இருந்தார்கள்.
No doubt but what the high priest said, priest under me.
பிரதான ஆசாரியன் இந்ததுமாய் கூறியிருப்பான் என்பதில் சந்தேகம் ஏதும் இல்லை. எனக்கு கீழாக இருக்கின்ற எல்லா ஆசாரியர்களும்.
Now when the Messiah comes, we've built a great temple here, we've done all of this.
மேசியா வரும்போது நாங்கள் ஒரு மகத்தான ஆலயத்தை கட்டி இருக்கிறோம், நாங்கள் இந்த காரியங்களை எல்லாம் செய்திருக்கிறோம்.
The Bible said he'll quickly come to his temple and all these things.
அவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார் என்று இந்த காரியங்களை எல்லாம் வேதம் கூறுகின்றது.
When he does, the Messiah will come right up here and recognize himself with us and say,
அவர் அப்படியாய் வரும்போது மேசியா நேராக இங்கே தான் வருவார், எங்களோடு தம்மை தாமே அடையாளம் கண்டு கொண்டு,
I am the Messiah, I have arrived. I am that Messiah that you've been looking for.
நான் தான் மேசியா, நான் வந்துவிட்டேன், நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த மேசியா நான் தான் என்று சொல்லுவார்.
Well, when he did come, he came in such a different way from what they thought it was. They didn't recognize him.
அவர் அப்படி வந்தபோது அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்ததற்கு அவ்வளவு வித்தியாசமான விதத்திலே அவர் வந்தார், அவர்கள் அவரை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை.
They didn't know who he was, but he is...
அவர் யார் என்று அவர்களுக்கு தெரியவில்லை.
If some hypocrite would have walked up there and said, I am the Messiah, I'm Dr. So-and-so, they would have accepted it.
ஆனால் ஏதோ ஒரு மாய்மாரக்காரன் நேராக அங்கே நடந்து வந்து அவர்களிடம் போய், நான் தான் மேசியா, நான் இன்ன டாக்டர் பட்டம் பெற்றவன் என்று கூறியிருந்தால் எப்படி இருக்கும்? அவர்கள் அதை ஏற்றுக்
கொண்டிருப்பார்கள்.
ஆனால் பிறப்பில் அவருக்கு பின்னால் ஒரு கரையுடன் பிறந்த ஒரு மனிதனிடத்தில் அவர்கள் வரும்போது,
no education of any school he ever went to learn, no seminary did he have, no fellowship card.
அதிலும் எந்த பள்ளியிலும் படித்ததில்லை, பள்ளிக்கு போனதும் இல்லை, எந்த மரசாஸ்திர கல்லூரி படிப்பும் கிடையாது, எந்த ஐக்கிய அட்டையும் கிடையாது.
But he was the interpretation of God's word made manifest.
ஆனால் அவரோ வெளிப்பட்ட தேவனுடைய வார்த்தையின் வியாக்கியானமாயிருந்தார்.
The works that I do tell you who I am.
நான் செய்கின்ற கிரியைகளே நான் யார் என்று உங்களுக்கு சொல்லும்.
I do not the works that was promised I do, then believe me not.
நான் செய்வேன் என்று வாக்களிக்கப்பட்டுள்ள கிரியைகளை நான் செய்யவில்லை என்றால் அப்பொழுது நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டாம்.
And could we not apply that to this day?
நாம் அதை இந்நாட்களுக்கு ஒத்து பார்க்கலாமா?
When the Holy Ghost comes, if they want to apply to some other age.
பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அவர்கள் அதை வேறு ஏதோ ஒரு காலத்துக்கு அதை ஒத்து பார்க்கிறார்கள்.
When he comes in the action, in the demonstration of his power of eternal life, the people want to call it a wild fanaticism.
அவர் பலத்தினாலும் நித்திய ஜீவன் வல்லமையினாலும் அவைகளின் கிரியினாலும் அவர் வந்தபோது ஜனங்கள் அதை காட்டுத்தனமான மூடபக்தி வைராக்கியம் என்று அழைத்தனர்.
Why, they are leaning to their own understanding and not to the word of the Lord.
ஏன் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையின் பேரில் சாய்ந்திராமல் தங்களுடைய சுயபுத்தியின் மேல் சாய்ந்திருந்தார்கள்?
You know that's right.
அது சரி என்று உங்களுக்கே தெரியும்.
The identification that God's own interpretation is the manifestation of the promise.
தேவனுடைய சொந்த வியாக்கியானத்தின் அடையாளம் என்னவென்றால் வாக்குத்தத்தம் அப்படியே வெளிப்படுவதேயாகும்.
நான்
இதை இப்படி சொல்லலாம், இன்னும் சற்று தெளிவாக கூறுகிறேன்.
When God speaks the word, he doesn't need any man or any woman or no one else to say what that means.
தேவன் வார்த்தையை பேசும்போது அவருக்கு எந்த புருஷனோ அல்லது ஸ்திரீயோ அல்லது வேறு யாரோ அதன் அர்த்தம் இதுதான் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை.
When he said, well, you say, God meant this. God means just what he says he means. See?
தேவன் இந்த அர்த்தத்தில் தான் கூறுகிறார் என்று நீங்கள் கூறலாம். அவர் எந்த அர்த்தத்தில் அதை கூறுகிறாரோ அதுதான் அர்த்தம்.
Now how does he interpret his own word? By fulfilling it.
இப்பொழுது அவர் தம்முடைய வார்த்தையை எந்த விதமாக வியாக்கியானிக்கிறார்? அதை நிறைவேற்றுவதன் மூலமாக.
The Bible said a virgin shall conceive. She did.
ஒரு கன்னிக்கு கர்ப்பவதி ஆவாள் என்று வேதம் கூறுகின்றது. அவள் கர்ப்பவதி ஆனால்.
That don't need an interpretation.
அதற்கு எந்த வியாக்கியானமும் தேவையில்லை.
God said, "Let there be light," and there was.
வெளிச்சம் உண்டாக கடவது என்று தேவன் சொன்னார். அங்கே வெளிச்சம் உண்டாயிற்று.
That don't need any interpretation.
அதற்கு எந்த ஒரு வியாக்கியானமும் தேவையில்லை.
God said, "Oh, so that in these last days He'd pour out His Spirit upon all flesh," and He does.
இந்த கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று கூட தேவன் கூறியிருக்கிறார். அதை செய்தும் விட்டார்.
I don't need any interpretation.
அதற்கு வியாக்கியானம் ஒன்றும் தேவையில்லை.
That only needs an exception. Somebody to accept what God has done.
அதற்கு தேவையானதெல்லாம் ஏற்றுக்கொள்வது தான். தேவன் செய்ததை ஏற்றுக்கொள்ளத்தான் யாராவது தேவை.
It doesn't need an interpretation.
அதற்கு வியாக்கியானம் ஒன்றும் தேவையில்லை.
God interprets His own word.
தேவன் தம்முடைய சொந்த வார்த்தையை தாமே வியாக்கியானிக்கிறார்.
God promised the things that we see day by day that He would do it in the last day.
தினம் தினம் நாம் காணுகின்ற காரியங்களை இந்த கடைசி நாட்களில் செய்வேன் என்று தேவன் வாக்களித்திருக்கிறார்.
People today like it was then. They lean upon their own understanding.
அந்நாட்கள் இருந்தது போலவே ஜனங்கள் இன்றைக்கும் தங்கள் சுயபுத்தியின் மேல் சாய்ந்திருக்கிறார்கள்.
My pastor says that that's fanaticism.
அது மூடபக்தி வைராக்கியம் என்று என்னுடைய போதகர் கூறுகிறார்.
But the Bible said it would happen.
ஆனால் வேதாகமோ அது சம்பவிக்கும் என்று கூறுகின்றது.
Whose understanding you go to lean upon?
யாருடைய புத்தியின் மேல் இப்பொழுது சாய்ந்து கொள்ள போகின்றாய்?
The Bible promised in the last days that the Laodicea church age would get so rich and get so sufficiency of their own. I am rich, I have need of nothing.
வேதம் இந்த விதமாய் கடைசி நாட்களில் இருக்கும் என்று வாக்களித்திருக்கிறது. அதாவது லவோதிக்கேய சபையானது அவ்வளவு ஐஸ்வர்ய சம்பன்னனாகி அல்லது போதுமானதை சொந்தமாக உடையவர்களாகி நான் ஐஸ்வர்யவான், எனக்கு ஒன்றும் குறைவில்லை.
I sit as a queen and she's rich.
நான் ஒரு ராணியை போல் அமர்ந்திருக்கிறேன். அவள் ஐஸ்வர்யம் உள்ளவளாயிருக்கிறாள்.
And he said, "Thou knowest it not that you are miserable."
நீ பரிதபிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறாய், ஆனால் அதை அறியாதிருக்கிறாய் என்று அவர் சொன்னார்.
Now that's the entire church age. The church.
அது முழு சபை காலத்திற்கும் சபைக்கு.
To the church of Laodicea, you are naked, blind, poor, miserable, and don't know it.
லவோதிக்கேயா சபைக்கு நீ நிர்வாணியாயும் குருடாயும் தரித்திரனாயும் பரிதபிக்கப்பட தக்கவனாயும் இருக்கிறதை அறியாதிருக்கிறாய்.
Sitting in her riches, 10,000 times 10,000 and thousands of members, wealth of the world in her hand almost.
அவளுடைய ஐஸ்வர்யத்தில் அவள் அமர்ந்து கொண்டு லட்சக்கணக்கின் அங்கத்தினர்களை கொண்டவளாய் உலகத்தின் செல்வத்தை தன் கரத்தில் ஏறக்குறைய உடையவளாய் இருக்கிறாள்.
Putting it all together, they with the Catholic Church and the Protestants together as they're going together, they got the wealth of the world.
இவைகளை எல்லாம் ஒன்றாய் திரட்டி இந்த நாளில் கத்தோலிக்க புரொட்டஸ்டன்ட் சபைகளையும் ஒன்று கூட்டினால் இன்றைக்கு அப்படித்தான் இருக்கிறார்கள். உலகத்தின் செல்வத்தை அவர்கள் தான் உடையவர்களாய் இருக்கிறார்கள்.
We are busted in this nation just about.
நம்முடைய தேசமே வெடிக்கும் தருவாயில் இருக்கிறது.
We are borrowing on tax that will be paid in 40 years from now, they tell me. So they set on lifeline.
இப்பொழுது துவங்கி 40 வருஷங்களில் வசூலிக்கப்படும் வரிப்பணத்தின் மேல் நாம் கடன் வாங்கி கொண்டிருக்கிறோம். அவர்கள் எனக்கு சொல்கிறார்கள், லைஃப் லைன் என்ற பத்திரிகையிலும் அவர்கள் அப்படித்தான்
கூறுகிறார்கள்.
இப்பொழுது நாம் செலவழித்துக் கொண்டிருக்கும் அந்த பணமானது அடுத்த 40 வருடங்களின் வரி பணமாயிருக்கும்.
My little grandson, if Jesus tarries, the taxes that he'll pay when he's 40 years old, we're spending on it now.
என்னுடைய சிறிய பேரன் கர்த்தர் வர தாமதித்தால் அவனுக்கு 40 வயதாகி அவன் செலுத்த போகும் வரி பணத்தை தான் நாம் இப்பொழுது செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய சிவப்பிந்தியர்கள் பட்டினியினால் மரித்துக் கொண்டிருக்கும் போது நாம் அயல் நாடுகளுக்கு உதவி அளிக்கிறோம். ஐக்கியத்தை நாம் விலை கொடுத்து வாங்க முயற்சிக்கிறோம். ஐக்கியத்தை விலை கொடுத்து நீங்கள் வாங்காதீர்கள். நீங்கள் நண்பர்களை விலை கொடுத்து வாங்குவதில்லையே.
No, but that's what we are doing.
இல்லை, ஆனால் அதைதான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம்.
That's why we're set up. Taxing people to everything they can get on to tax, tax, tax.
அந்த விதமாக அழைத்துக் கொண்டோம். கிடைக்கக்கூடிய எல்லா காரியங்களின் மேலும் வரி 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 என்று வரி போடுகிறோம்.
And we'll not be out of war debt for hundreds of years yet, I suppose, as we've been thrown into by politicians.
நூற்றுக்கணக்கான வருஷங்களானாலும் யுத்த கடலிலிருந்து வெளிவர முடியாது. அவ்விதமாய் இருந்தும் அரசியல்வாதிகள் நம்மை அதில் தூக்கி எறிந்து
விட்டார்கள். இப்பொழுது
நாம் அந்தவிதமாக இருக்கக்கூடாது. அந்தவிதமாய் நாம் இருக்க நமக்கு எந்த காரணமும் இல்லை.
But the churches themselves have become rich.
ஆனால் சபைகளோ அவர்கள் தாமே ஐஸ்வர்யங்களாகி
விட்டார்கள்.
ஏறத்தாழ உலகத்தின் செல்வத்துக்கு ஈடாக கத்தோலிக்க சபையில் செல்வம் இருக்கிறது என்று வேதம் கூறுகின்றது.
That's why Russia run around. Why Russia excommunicated.
அக்காரணத்தினால் தான் ரஷ்யா அவளை வெளியே துரத்தியது. ரஷ்யா ஏன் அவளை தள்ளி வைத்தது?
That was the very grassroots of communism. Because the church taught to be something it wasn't no more from the rest of the world.
கம்யூனிசத்தின் சல்லி வேறே அதுதான். ஏனென்றால் சபை ஏதோவாக இருக்க வேண்டும் என்று போதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் மற்ற எஞ்சியுள்ள உலகத்தில் இருந்தும் ஒன்றும் அதிகமாயில்லை. நாங்கள் அங்கே பின்லாந்தில் இருந்த போது அந்த சிறு மறுத்து போன பையன் உயிரோடு
எழுப்பப்பட்டான்.
அங்கே அந்த ரஷ்ய போர் வீரர்கள் அப்படியே நிலையாய் நின்று மாரித்தவனை உயிரோடு எழுப்பக்கூடிய தேவன் தான் எங்களுக்கு வேண்டும் என்று
சொன்னார்கள்.
நாம் ஸ்தாபனங்களையும் பள்ளிக்கூடங்களையும் கட்டடங்களையும் உண்டாக்கினோம். ஆனால் இயேசுவானவர் செய்ய சொன்ன சுவிசேஷத்தை பிரசியுங்கள் என்பதை நாம் செய்ய தவறிவிட்டோம். நாம் உலகத்துக்கு கல்வி புகட்ட முயற்சிக்கிறோம்.
He never said educate the world. He that's educated shall be saved.
உலகிற்கு கல்வி கற்பி கல்வி கற்றவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லவே இல்லை.
You've got to be born again.
Hallelujah, hallelujah.
Deal with the Spirit.
நீங்கள் மறுபடியுமாய் பிறந்து ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும்.
That's the reason we have so miserably failed everywhere.
அக்காரணத்தினால் தான் நாம் எங்கேயும் அவ்வளவு பரிதபிக்கப்படத்தக்கதாக தவறி போகிறோம்.
See, we got the wealth. We got the thing.
பாருங்கள், நம்மிடத்தில் செல்வம் இருக்கிறது, நம்மிடத்தில் அந்த காரியம் இருக்கிறது.
Now what will happen?
இப்பொழுது என்ன சம்பவிக்கும்?
And when this world council of churches goes together, can't you see who's going to do the leading?
இந்த சபையானது சபைகளின் உலக ஐக்கியத்தில் ஒன்று சேரும்போது யார் முன்னின்று நடத்தப் போகிறார் என்பதை உங்களால் பார்க்க முடியவில்லையா?
Can't you Methodists and Presbyterians understand that? The rest of you, even the Pentecostals?
மெத்தடிஸ்டுகள், பிரஸ்பிடேரியன்கள், பெண்டெகோஸ்துகள், இன்னும் மற்றவர்களாகிய உங்களுக்கு அதை புரிந்து கொள்ள முடியவில்லையா?
You say you're not going in.
நாங்கள் அதற்குள்ளாக போக மாட்டோம் என்று சொல்லுகிறீர்கள்.
You'll either go in or you'll bust up the denomination.
ஒன்று நீங்கள் அதற்குள்ளாக போக வேண்டும் அல்லது உங்களுடைய ஸ்தாபனத்தை உடைத்தறிவீர்கள்.
You'll do one or the other.
நீங்கள் ரெண்டில் ஒன்றை செய்வீர்கள்.
It's right before you got to do it.
அது இப்பொழுதே நேர உங்களுக்கு முன்பாக இருக்கிறது. நீங்கள் அதை செய்துதான் ஆக வேண்டும்.
It's a forcing the mark of the beast. That's what it is exactly.
அது மிருகத்தின் முத்திரையை பலபந்தப்படுத்துகிறதா இருக்கிறது. அதுதான் அது.
Denominationalism, absolutely, I prove it by the Bible, is the mark of the beast.
ஸ்தாபனமாக்குதல் முற்றிலுமாக மிருகத்தின் முத்திரையா இருக்கிறது. வேதத்தை கொண்டு என்னால் அதை நிரூபிக்க முடியும்.
It was a whore. She had prostitute daughters.
அவள் ஒரு மகா வேசி. அவளுக்கு வேசி குமாரத்திகள் இருந்தனர்.
And we know that that is the truth. Organized religion. It's contrary to the word and it's antichrist in its principles.
அது சத்தியம் என்று நாம் யாவரும் அறிவோம். ஸ்தாபிக்கப்பட்ட மார்க்கம் அது தேவனுடைய வார்த்தைக்கு முரணானது. அதன் கொள்கைகளில் அது அந்தி கிறிஸ்துவாயிருக்கிறது.
Not everything in there is antichrist, but in its principles, its system is antichrist because it's against the word of God.
அதில் இருக்கின்ற அனைத்தும் அந்தி கிறிஸ்து அல்ல. ஆனால் அதன் கொள்கைகளில், அதன் முறைமைகளில் அந்தி கிறிஸ்துவாயிருக்கிறது. ஏனென்றால் அது தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக இருக்கிறது.
Every organized system is that way.
ஒவ்வொரு ஸ்தாபிக்கப்பட்ட முறைமைகளும் அந்த விதமாகவே இருக்கிறது.
There you are. See, and you lean to somebody else's own their understanding instead of leaning to God's understanding for what God said about it.
அங்கேதான் அவர்களுடைய காரியம். அதை குறித்து தேவன் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதன் பேரில் சாய்ந்திருப்பதற்கு பதிலாக மற்ற யாரோ ஒருவருடைய புத்தியின் மேல் சாய்ந்து கொள்ளுகிறார்கள்.
That's reason it's wrong.
அக்காரணத்தினால் தான் அது தவறாக இருக்கிறது.
Boys go off to seminaries who has good education. Also these Bible schools so called.
நல்ல கல்வி பயின்ற பையன்கள் குருமார் பள்ளிகளுக்கும் வேதாகம பாடசாலை முதலானவைகளுக்கும் போகிறார்கள்.
And maybe they got a call of God in their heart.
ஒரு கால் அவர்களுக்கு தேவனுடைய அழைப்பு அவர்களுடைய இருதயத்துக்குள் இருக்கலாம்.
And they get out there and they're so indoctrinated with one view. If so and so said it, bishop so and so.
அவர்கள் அங்கே வெளியேறி போய் அவ்வளவாய் ஒரு கருத்தோடு ஊர்ஜிதமாகி இன்னார் இன்னார் சொல்லி இருக்கிறார் பேராயர் இன்னார் இன்னார்
This one said it, that one said it. The council man agreed this way it should be.
இவர் இதை சொல்லி இருக்கிறார் அவர் அதை சொல்லி இருக்கிறார் அது இந்த விதமாகத்தான் இருக்க வேண்டும் என்று ஆலோசனை சங்க மனிதர்கள் ஒப்புக்கொண்டிருக்கின்றனர்
என்கின்றனர்
யார் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை குறித்து அக்கறை கொள்ளாதே தேவனே சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் இயேசு சொன்னார் அது யாராய் இருந்தாலும் அக்கறை இல்லை என்னுடையவைகளே சத்தியமாய் இருக்கிறது
Now, how do we know what's truth?
சத்தியம் என்னவென்று நமக்கு எப்படி தெரியும்
When the Bible declares that something will happen, if something's going to take place, and it happens that way.
ஏதோ காரியம் சம்பவிக்கும் அதாவது ஏதோ காரியம் நடைபெற போகின்றது என்று வேதம் அறிவிக்கும் போது அது அந்த விதமாகவே சம்பவிக்கிறது
Now, the Bible said in her was the wealth of the world, gold, silver.
இப்பொழுது வேதம் கூறுகின்றது அவரிடத்தில் உலகத்தின் செல்வம் வெள்ளியும் பொன்னும் இருக்கிறது என்று
Now, if we're on the gold standard and we're broke, now what's going to happen?
நாம் தங்கத்தின் தரத்தின் மேல் இருந்து கொண்டு நாம் முறிந்து போவோமானால் என்ன சம்பவிக்க போகிறது
What's going to happen?
என்ன சம்பவிக்க போகிறது
You know, the rich people of this nation, these big factories and whiskey man and tobacco man, and so forth like that is not going to stand to change the currency
உங்களுக்கு தெரியும் இந்த தேசத்தின் ஐஸ்வரியமான்களும் விஸ்கி மதுபானம் புகையிலை முதலானவைகளை உற்பத்தி செய்யும் கம்பெனிகள் கரன்சி நோட்டுகளை மாற்றுகிறதற்கு இடம் கொடுக்க மாட்டார்கள்
so the only thing we'll have to do is buy
எனவே நாம் செய்ய வேண்டியதான காரியம் ஒன்றே ஒன்றுதான் அதை கடனாக வாங்க வேண்டும்
And there's only one place we can borrow it.
அப்படி நாம் கடன் வாங்குவதற்கு ஒரே இடம் தான் இருக்கிறது.
And when we do, we sell our birthright out to it.
அப்படி நாம் அதை செய்யும்போது நாம் நம்முடைய பிறப்புரிமையை அதற்கு விற்று போடுகிறோம். அது உண்மை.
Then what are you going to do?
அப்பொழுது நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்?
Your own body. There's that system. There's nothing else you can do.
நீங்கள் அதற்கும் அந்த ஒழுங்குமுறைகளுக்கு சொந்தமாகிறீர்கள். நீங்கள் செய்யக்கூடியதாய் அங்கு வேறொன்றும் இல்லை.
Oh, people. Don't they? You may think I'm crazy.
Oh, ஜனங்களே எனக்கு ஒருவேளை பைத்தியம் என்று நீங்கள் நினைக்கலாம்.
But when my voice is silenced in death, these tapes will still be playing and you'll recognize that what I've said has come to pass.
மரணத்தில் என்னுடைய சத்தம் அமைதலாக்கப்படும். ஆனால் இந்த ஒலிநாடாக்கள் ஒலித்துக் கொண்டிருக்கும். நான் கூறினது நிறைவேறுதலுக்குள் வருகிறது என்பதை நீங்கள் அப்பொழுது அடையாளம் கண்டு கொள்வீர்கள்.
I'd be a most silly person to take the stand that I have took. Even against this
இந்த முடிவை நான் எடுக்கவும் இந்த காரியத்துக்கு எதிராகவும் நின்றதற்கு நான் என்னுடைய கருத்திலும் அழைப்பிலும் நான் தவறாக இருந்தால் நான் மிகவும் மட்டமான மனிதனாக இருப்பேன்
I would be against God. I'd be against everything. It's God if I was wrong in my thinking and my calling.
நான் தேவனுக்கு எதிராக இருப்பேன் தேவனாக இருக்கின்ற எல்லா காரியங்களுக்கும் நான் எதிராக இருப்பேன்
The thing would be against God.
அந்த காரியம் தேவனுக்கு விரோதமாக இருக்கும்
But I took my stand because I see it here in the Word. It's God's Word.
நான் அதை இங்கே வேதத்தில் காண்கின்ற காரணத்தினால் நான் என்னுடைய முடிவை எடுத்தேன் அது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது
Then I see it being vindicated, proven that it's the truth.
அப்படியானால் அது ரூபகாரப்படுத்தப்பட்டும் அது சத்தியம் என்று நிரூபிக்கப்பட்டும் இருக்கின்றதை நான் காண்கிறேன்
That's the interpretation that God gives of His Word.
அவருடைய வார்த்தையிலிருந்து தேவன் கொடுக்கும் வியாக்கியானம் அதுதான்
God's own interpretation of His Word is how He vindicates it and makes it true.
தேவனுடைய வார்த்தையை பற்றின அவருடைய சொந்த வியாக்கியானமானது அதை அவர் எப்படி ரூபகாரப்படுத்துகிறார் என்பதும் எப்படி அது உண்மையாய் ஆக்குகிறார் என்பதுமே ஆகும்
Why were these Pharisees blind? What made them so blind?
இந்த பரிசேயர்கள் ஏன் குருடா இருந்தார்கள் அவர்களை அவ்வளவு குருடாக்கினது என்ன
Because they would not accept revelation or vindication of the word.
காரணம் என்னவென்றால் அவர்கள் வார்த்தையின் வெளிப்பாட்டை அல்லது ரூபகாரப்படுத்தலை ஏற்றுக்கொள்ள மறுத்ததே ஆகும்
And that's the reason today that the churches are blind is because they won't accept revelation that's been vindicated.
அக்காரணத்தினால் தான் இன்றைக்கு சபைகள் எல்லாம் குருடாய் இருக்கிறது. என்னவென்றால் ரூபகாரப்படுத்தப்படுகின்ற வெளிப்பாட்டை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள்.
If the word says so, as revealed, and then it's proven, still they won't accept it.
வார்த்தை இந்த விதமாய் கூறப்பட்டு அது வெளிப்படுத்தப்பட்டு பின்னர் அது நிரூபிக்கப்பட்டது, அவர்கள் இன்னமும் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள்.
That's the reason these Jews, the Jews to this day, will not.
அந்த காரணத்தினால் தான் இந்த யூதர்கள் இந்த நாள் மட்டும் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள்.
You cannot talk to him about Christ because the veil is still over their face. Blinded.
கிறிஸ்துவை பற்றி அவர்களிடம் உங்களால் பேச முடியாது. ஏனென்றால் திரையானது இன்னமும் அவர்கள் முகத்தின் மேல் இருந்து அவர்களை குருடாக்குகிறது.
And the church, you can't talk to him about the full gospel and the power of God.
முழு சுவிசேஷத்தையும் தேவனுடைய வல்லமையை குறித்து உங்களால் சபைகளும் பேச முடியாது.
Because the God of this world has blinded them from the truths of God and they cling to their own understanding.
ஏனென்றால் இப்பிரபஞ்சத்தின் தேவன் அவர்கள் கண்களை தேவனுடைய சத்தியத்திலிருந்து குருடாக்கி போட்டான். அவர்களோ அவர்களுடைய சொந்த புத்தியின் மேல் சாய்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
When women come into the church and bob off their hair because their pastors tells them, oh, that's all right, that man's crazy.
ஸ்திரீகள் தலைமயிரை வெட்டி கொண்டு சபைக்கு வருகிறார்கள். காரணம் அவர்களுடைய போதகர்கள், ஓ, அதெல்லாம் பரவாயில்லை, அந்த மனிதன் ஒரு பைத்தியக்காரன் என்று கூறுகிறார்கள்.
But the Bible said she's done wrong when she does it. God refused to answer her prayer.
ஆனால் வேதமோ அவிடமாக மயிரை கத்தரிக்கும் போது அது தவறானது என்றும், தேவன் அப்பேற்பட்டவருடைய விண்ணப்பத்திற்கு பதிலளிக்க மறுக்கிறார் என்றும்.
And some of them women make another disgrace and try to be a preacher. Then she's done a double thing.
அந்த ஸ்திரீகளில் சிலர் இன்னொரு அவமதிப்பை உண்டு பண்ணுகிறார்கள். அதாவது ஒரு பிரசங்கியாராக முயற்சிக்கிறார்கள். அப்படியானால் அவள் இரண்டு தவறுகளை
செய்கிறாள்.
அவள் அதை செய்யக்கூடாது என்று வேதம் கூறுகின்றது. அதில் ஒன்றையும் செய்யக்கூடாது.
But the church organization will receive it and ordain her and send her out there leaning to their own understanding.
ஆனால் சபை ஸ்தாபனங்கள் அதை ஏற்றுக்கொண்டு அவளை நியமித்து அவர்களுடைய சுய புத்தியின் மேல் சாய்ந்து கொண்டு அவளை அங்கே வெளியே அனுப்புகிறார்கள்.
One word of God misplaced or misconstrued or not accepted breaks the whole chain.
தேவனுடைய ஒரு வார்த்தையானது தவறாக பொருத்தப்பட்டால் அல்லது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டால் அல்லது அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தால் அது முழு சங்கிலியையும் உடைத்து போடுகிறது.
Man shall not live by bread alone, but by every word that proceedeth out of the mouth of God.
மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்.
Why is it, women, you hear me preach against these things of wearing shorts and pants and hair do's of this year, bobbed hair and all that kind of stuff?
ஸ்திரீகளே, இந்த காரியங்களுக்கு எதிராக நான் பிரசங்கிக்கிறது நீங்கள் கேட்கிறீர்கள். அதாவது குட்டையான கால்சட்டைகளை அணிதல், வர்ணம் தீட்டிக் கொள்ளுதல், சிகை அலங்காரங்கள், தலைமயிரை வெட்டிக் கொள்ளுதல் போன்றவைகளுக்கு எதிராக நான் பிரசங்கிக்க நீங்கள் கேட்டும் பின்னர் ஏன் அப்படியே செய்கிறீர்கள்?
And then every year when I come back, you're still set in the same condition.
நான் ஒவ்வொரு வருடமும் திரும்பி வரும்போது நீங்கள் இன்னும் அதே நிலையில் தான் இருக்கிறீர்கள்.
It's because you're leaning to your own understanding instead of the word of the Lord.
ஏனென்றால் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையின் பேரில் சாய்ந்திருப்பதற்கு பதிலாக உங்களுடைய சொந்த புத்தியின் மேல்
சாய்ந்திருக்கிறீர்கள்.
போதகர்களே, நீங்கள் ஏன் உங்கள் சபையை சுத்தப்படுத்த கூடாது?
Because you're going to your denominational creed instead of the word of the Lord.
ஏனென்றால் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு போவதற்கு பதிலாக உங்களுடைய ஸ்தாபன கோட்பாட்டிற்கு போகிறீர்கள். அது சரியே.
Lean not to your own understanding.
உங்கள் சுய புத்தியின் மேல் சாராதேயுங்கள்.
Well, lean not to your own understanding. Upon the word of the Lord.
உங்கள் சுய புத்தியின் மேல் சாயாதேயுங்கள், ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின் பேரில் சாய்ந்திருங்கள்.
They would not accept it because they would not accept vindication.
அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் ரூபகாரப்படுத்தலை ஏற்றுக்கொள்வதில்லை.
Jesus come with a gospel just exactly the way he said he would come.
சரியாக அவர் வருவேன் என்று சொன்ன விதமாகவே இயேசுவானவர் ஒரு சுவிசேஷத்தோடு வந்தார்.
Many times John was a little bit confused when he was thrown into prison. And he got down there.
யோவான் சிறையில் அடைக்கப்பட்ட போது அவன் சற்று குழம்பினான். அவன் அங்கே சென்று,
and he had preached that there was coming a Messiah whose fan was in his hand, had thoroughly purged his floor, burned the chaff with unquenchable fire, and gathered the wheat into the garner.
மேசியா வருகிறார், தூற்றுக்கூடை அவர் கரத்தில் இருக்கிறது, அவர் தம்முடைய களஞ்சியத்தை நன்றாய் விளக்கி கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாறு அக்கினியினால் சுட்டரிப்பார் என்று பிரசங்கித்தான்.
The Spirit of God raining forth, gushing out of him like a fountain.
தேவனுடைய ஆவியானவர் அப்படியே அவனுக்குள்ளாக இருந்து பொங்கிக் கொண்டு ஒரு ஊற்றை போல வெளிவந்தது.
And then when he seen Jesus come on the scene, the little meek, lowly sort of a fellow being pushed around, run here for his life and over there.
அவன் இயேசுவானவர் காட்சியில் வந்தபோது அவர் எளியவராயும் சாந்தமுள்ளவராயும் தாழ்மை உள்ளவராயும் எப்போதும் இங்கும் அங்குமாக அவருடைய ஜீவனுக்காக ஜனங்களால் சூடப்பட்டவராயும் இருந்தார்.
John couldn't understand it, so he sent some of his disciples to find out from Jesus if he really was the one.
யோவானால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. எனவே அவன் தன்னுடைய சீஷர்களில் சிலரை அனுப்பி உண்மையாகவே அவர்தானா என்று இயேசுவிடமிருந்து கண்டறிய அவர்களை அனுப்பினான்.
What a dishonor to Jesus.
இயேசுவுக்கு என்ன ஒரு அவமரியாதை.
After that prophet standing on the water with the word of God.
தேவனுடைய வார்த்தையை உடையவனாய் இருந்த அந்த தீர்க்கதரிசி தண்ணீரில் நின்று கொண்டிருந்து
said, I knew him because I seen the Holy Spirit like a dove, God descending from heaven like a dove and going into him.
நான் அவரை அறிவேன், ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் ஒரு புறாவை போன்று வானத்திலிருந்து கீழே இறங்கி அவர் மேல் வந்து அமர்ந்தது.
I heard a voice from heaven saying, this is my beloved son.
இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக அதை கேட்ட பிறகும்
and then John says, go ask him if really he was the one or do we look for another?
யோவான் அவர்தானா அல்லது இன்னொருவர் வேற காத்திருக்க வேண்டுமா என்று போய் அவரிடத்தில் விசாரித்து வாருங்கள் என்று சொன்னான்.
Now Jesus never sent him a book on how to behave in prison or what church he should have joined.
சிறையில் அவன் எந்த விதமாய் நடந்து கொள்ள வேண்டும் அல்லது அவன் எந்த சபையை சார்ந்து கொள்ள வேண்டும் என்று இயேசு அவனுக்கு ஒருபோதும் ஒரு புத்தகமும் அனுப்பினதில்லை.
But he said, stay around a little while and watch what happens. And then go show John the things that you have seen and done.
ஆனால் அவர் அவர்களிடத்தில் சொன்னார், சிறிது நேரம் காத்திருந்து என்ன சம்பவிக்கிறது என்பதை கவனியுங்கள், அதன் பிறகு யோவானிடத்தில் சென்று நீங்கள் கண்டதும் செய்யப்பட்டதுமான காரியங்களை கூறுங்கள் என்றார்.
Because that is works that he did vindicated him to be the Messiah, the Son of God.
ஏனென்றால் அவர் செய்த கிரியைகள் அவர் மேசியாவென்றும் தேவ குமாரன் என்றும் ரூபகாரப்படுத்தினது.
Blessed is he who is not offended in me.
என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் பாக்கியவான்.
So many have become offended.
அநேகர் இடரல் அடைந்து போனார்கள்.
So many people get offended so easy at the word of God.
தேவனுடைய வார்த்தையின் பேரில் அநேக ஜனங்கள் சுலபமாக இடரல் அடைகிறார்கள்.
It's contrary. They want to lean to their own understanding.
அது முரணா இருக்கிறது என்று அவருடைய சொந்த புத்தியின் மேல் அவர்கள் சாய்ந்திருக்க விரும்புகிறார்கள்.
They don't want to take the word of the Lord.
கர்த்தருடைய வார்த்தையை எடுத்துக்கொள்ள அவர்கள் விரும்புகிறதில்லை.
And they have to go just the way that they've been taught to go. And the way that their church leans up on it.
போகும்படியாய் அவர்களுக்கு போதிக்கப்பட்ட வழியிலே அவர்கள் போயாக வேண்டும். எந்த விதமாய் அவர்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கின்றதோ அதன் பெயரில்தான் அவர்கள் சபையானது சார்ந்திருக்கிறது.
No matter if God promised he'd rain, have rain in the morning, and the church said that's nonsense, they'd believe the church instead of God.
மழையை அனுப்புவேன், காலையில் மழையை பெய்யும் என்று தேவன் வாக்களித்திருந்தாலும் பரவாயில்லை, அது அர்த்தமற்றது என்று அவர்கள் சபை கூறுமாயின் அவர்கள் தேவன் கூறுவதற்கு பதிலாக சபை கூறுவதையே விசுவாசிப்பார்கள்.
Because why? They're born of the church.
காரணம் என்ன? அவர்கள் சபையினால் பிறந்திருக்கிறார்கள்.
But a man is born of God is of the seed of God.
ஆனால் தேவனால் பிறந்த ஒரு மனிதன் தேவனுடைய வித்தினால் பிறந்தவனாய் இருக்கிறான்.
The seed of God is the word of God, and he only lives by that. That's his life.
தேவனுடைய வார்த்தையே தேவனுடைய வித்தாய் இருக்கிறது, அதனாலே அவன் ஜீவிக்கிறான், அதுவே அவனுடைய ஜீவனாய் இருக்கிறது.
Now they leaned on to their own understanding, but they didn't want to lean on God's word.
அவர்கள் தேவனுடைய சொந்த புத்தியின் மேல் சாய்ந்திருந்தார்கள், ஆனால் தேவனுடைய வார்த்தையின் மேல் சாய்ந்திருக்க அவர்கள் விரும்பவில்லை.
They know better. It was in the scripture.
அவர்கள் நன்றாய் அறிந்திருந்தார்கள், அது வேத வார்த்தைகளில் இருக்கிறது.
They called it an evil spirit. That man.
அவர்கள் அதை அந்த மனிதனை ஒரு பொல்லாத ஆவி என்று அழைத்தனர்.
Cause why?
என்ன காரணம்?
The priest said anybody that goes to hear this man preach, they'll be put out of the synagogue.
அவருடைய போதகர் இந்த விதமாய் கூறியிருந்தார், அந்த மனிதன் பிரசங்கிப்பதை கேட்பதற்கு போகிற யாவரும் ஜெப ஆலயத்திலிருந்து வெளியே தள்ளப்படுவார்கள்
என்று.
ஒரு சமயத்தில் குருடனாய் பிறந்திருந்த ஒரு மனிதன் இயேசுவினால் சுகமளிக்கப்பட்டான்.
Even his parents so happy about the healing, but they was afraid to confess that it was Jesus that did it.
அவனுடைய பெற்றோர்களும் கூட அந்த சுகத்தை குறித்து அவ்வளவாய் சந்தோஷப்பட்டார்கள். ஆனால் அது செய்தது இயேசு என்று அறிக்கை செய்ய அவர்கள் அவ்வளவாக பயந்திருந்தார்கள்.
He said, is this your son?
இவன் உங்கள் மகன் தானா என்றார்கள்.
Said yes.
அதற்கு ஆம் என்றனர்.
Said who made him well?
அவனை யார் சுகப்படுத்தினார்கள் என்று கேட்டார்கள்.
Said I don't know. Said he's of age. You asked him. He could talk for himself.
அதற்கு அவர்கள் எங்களுக்கு தெரியாது. இவன் வயதுள்ளவனாய் இருக்கிறான். நீங்களே அவனை கேளுங்கள். தனக்காக அவனே பேசுவான் என்றார்கள்.
Because it had been said that any man that leaned to hear Christ's understanding instead of their understanding would be put out of their church.
ஏனென்றால் எவனாவது அவன் பக்கமாக கிறிஸ்துவின் புத்தியின் மேல் சாய்ந்திருந்தால் அவர்களுடைய புத்திக்கு பதிலாக சாய்ந்திருந்தால் சபையினின்று புறம்பாக்கப்படுவாள் என்று கூறப்பட்டிருந்தது.
Now isn't that just the same? I asked you a fine blank question.
இப்பொழுதும் அதே விதமாக இல்லையா? நான் உங்களிடத்தில் ஒரு வெளிப்படையான கேள்வியை கேட்கிறேன்.
Right, it's a true the same thing.
அது உண்மை. அவர்கள் அதே காரியத்தை செய்கிறார்கள்.
No matter what God does, it has to be according to their understanding. Not what God vindicates to be the truth.
தேவன் அதை செய்தாலும் அவர்களுக்கு அதை பற்றி பாதகம் இல்லை. தேவன் எதை உண்மையானதன் ரூபகாரப்படுத்துகிறாரோ அதுவல்ல, அது அவர்களுடைய புரிந்து கொள்ளுதலுக்கு ஏற்ற விதமாக இருக்க வேண்டும்.
Now, and that man had the answer.
இருப்பினும் அந்த மனிதன் அதற்கான பதிலை உடையவனாயிருந்தான்.
He said, who healed you?
அவர்கள் உன்னை சுகப்படுத்தியது யார் என்றார்கள்.
He said, one called Jesus of Nazareth.
அதற்கு அவன் நசரேனாகிய இயேசு என்று அழைக்கப்படுகின்ற ஒருவர் என்றான்.
But he's a sinner. We don't know from whence he come.
அதற்கு அவர்கள் அவன் ஒரு பாவி, அவன் எங்கிருந்து வந்தான் என்று எங்களுக்கு தெரியாது என்றார்கள்.
He said, now that's a strange thing.
அவன் சொன்னான், இது ஒரு வினோதமான காரியமாக இருக்கிறது.
You're supposed to be the leaders of this hour.
நீங்கள் இந்த வேலைக்கு தலைவர்களாக இருக்க வேண்டியவர்கள்.
And here's a man open my eyes. It hasn't been done since the world began, and yet you say you don't know from whence he comes.
என் கண்களை திறந்த மனிதன் இங்கே இருக்கிறார். இப்படிப்பட்ட காரியம் உலகம் உண்டானது முதல் கொண்டு சம்பவிக்கவில்லையே. அப்படி இருந்தும் அவர் எங்கே இருந்து வந்தவர் என்று நீங்கள் அறியாதிருக்கிறீர்களே. என்ன? ஓ, என்ன
என்றான்.
ஏன்? கர்த்தருடைய வார்த்தைக்கு பதிலாக அவர்கள் தங்களுடைய சுயபுத்தியின் மேல் சாய்ந்திருந்தார்கள்.
Because Isaiah said the blind would see, the lame would leap like a hart, deserts would break forth in joy.
ஏனென்றால் குருடரின் கண்கள் திறக்கப்படும், முடவன் மானை போல குதிப்பான், வனாந்திரத்திலே தண்ணீர்கள் பாய்ந்தோடும் என்று ஏசாயா கூறியிருக்கிறான்.
But you see, they lean to their own understanding, not to the word, their own system they have drawn up.
ஆனால் நீங்கள் பாருங்கள், அவர்கள் அவருடைய சொந்த புத்தியின் மேல் சாய்ந்திருந்தார்களே என்று வார்த்தையின் பேரில் சாய்ந்திருக்கவில்லை. அவர்கள் வகுத்துள்ள அவர்களுடைய சொந்த வழிமுறைகளின் மேல் சாய்ந்திருந்தார்கள்.
Now, notice the churches of today do the same thing.
இப்பொழுது இந்நாளின் சபைகள் அதையே செய்கிறதை கவனியுங்கள்.
They have formed a great super race of understanding in their denominational systems.
அவர்களுடைய ஸ்தாபன உரிமைகளில் அவர்கள் ஒரு மகத்தான மேம்பட்ட இனத்தின் புரிந்து கொள்ளுதலை அவர்கள் உருவாக்கி கொண்டார்கள்.
That they have such a super understanding, they don't want nobody else to fool with it, nobody to come in unless they belong to that group.
அதாவது அவர்கள் அப்பேற்பட்ட ஒரு மேலான புரிந்து கொள்ளுதலை வைத்துக் கொண்டு வேறு யாரும் அதனுடன் விளையாட விரும்பவில்லை. அவர்களுடைய குடும்பினரை சார்ந்திருந்தால் ஒழிய ஒருவரும் அதன் அருகில் வர விரும்புகிறதில்லை.
Don't tell me. I live in Tucson, Arizona.
என்னிடத்தில் சொல்லாதீர்கள், நான் டூசான் அரிசோனாவில் ஜீவிக்கிறேன்.
I come down there 3 years ago. I met with the council of churches and I said, I never come to start a church.
நான் 3 வருடங்களுக்கு முன்பே அங்கு வந்துவிட்டேன். சபைகளின் சங்கத்தில் உட்கார்ந்து நான் சபை ஏதும் தூங்குவதற்காக இங்கே வரவில்லை.
I come to fellowship with you. I come to help you.
நான் உங்களோடு ஐக்கியம் கொள்ள வந்திருக்கிறேன். நான் உங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கிறேன்.
I'm a missionary, evangelist. Whatever I do.
நான் ஒரு மிஷினரி, சுவிசேஷகன். நான் எதை வேண்டுமானாலும் செய்கிறேன் என்று கூறினேன்.
Sir, you come here to start church?
அவர்களோ, நீ ஒரு சபையை துவக்க இங்கே வருகிறாயா என்றனர்.
No, sir.
நான் இல்லை ஐயா என்றேன்.
I come here. If I want a church, I got one in Indiana.
எனக்கு சபை ஒன்று தேவை என்றால் இந்தியானாவில் எனக்கு ஒரு சபை இருக்கிறது.
I said, I come here because the Lord led me here in a vision.
நான் இங்கே வந்தேன் ஏனென்றால் ஒரு தரிசனத்தில் தேவன் என்னை இங்கே வரும்படி வழிநடத்தினார்.
I'm going to stay for a while now unless he leads me away.
நான் இங்கே கொஞ்ச காலம் இருப்பேன். தேவன் என்னை இங்கிருந்து வெளியே வழிநடத்தும் வரைக்கும் இருப்பேன்.
I never come to start a church. I come to help you, brother.
ஆனால் ஒரு சபையை துவக்க நான் இங்கே வரவில்லை. உங்களுக்கு உதவி செய்யவே நான் இங்கே வந்திருக்கிறேன் என்றேன்.
That's been 3 years ago. I've never been invited to one place.
நான் அந்த விதமாய் சொல்லி 3 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. ஒரு இடத்திற்கும் நான் பேசுவதற்கு அழைக்கப்படவே இல்லை.
Why? Because there was a get together right after that, instead of any man had me in their pulpits, they would excommunicate that preacher.
ஏனென்றால் சரியாகதற்கு பின்னர் அவர்கள் எல்லாரும் அங்கே ஒன்று கூடி எந்த மனிதனாவது தன்னுடைய பிரசங்க பீடத்தில் இந்த மனிதனுக்கு இடம் கொடுத்தால் அவன் புறம்பாக்கப்படுவான் என்று கூறியிருந்தார்கள்.
ஏனென்று
பார்த்தீர்களா, அவர்களுடைய சொந்த புத்தியின் மேல்
சாய்ந்திருந்தார்கள்.
நிச்சயமாக அதுதான் அப்படியாய் அழைக்கப்பட்ட அவர்களால் உருவாக்கப்பட்ட மேம்பட்ட புரிந்து கொள்ளுதலாகும். உங்களுடைய பெயரை அவர்களுடைய புத்தகத்திலே பதிவு செய்யவில்லை என்றால் நீங்கள் இழக்கப்பட்டீர்கள் என்று கூறுகிறார்கள்.
A minister told me that.
ஒரு ஊழியக்காரன் என்னிடம் அவ்வாறு கூறினான்.
Oh, you say that was some quack.
ஓ, அது ஒரு அறிகுறையாக இருக்கலாம் என்று நீங்கள் கூறலாம்.
It's a Pentecostal.
அவன் ஒரு பெந்தகோஸ்தை சேர்ந்தவன். நானும் ஜாக் மோரும் அங்கே டல்லஸில் உட்கார்ந்து அவன் பேச கேட்டுக் கொண்டிருந்தோம். ஒரு மனிதனுடைய பெயரை புத்தகத்திலிருந்து எடுக்க வேண்டியதா இருக்கிறது என்று அவர் கூறினான். நான் ஏன் என்றேன், ஏனென்றால் அவன் உமோடு ஐக்கியம் கொண்டான் என்றான். நான் சொன்னேன், சரி நீக்கிவிடுங்கள்
என்று.
அதற்கு அவன், அப்படியானால் அவன் இழக்கப்பட்டு போவானே
என்றான்.
நான் சொன்னேன், இழக்கப்பட்டு போவதா?
அவன்
சொன்னான், ஏன் அவன் பெயர் அது இல்லையே
என்றான். நான்
சொன்னேன், நீர் ஒரு மாகாண பொறுப்பு போதகரா இருந்து கொண்டு அதை நம்புகிறீரா
என்று.
அதற்கு அவன், அது உண்மையா இருக்கிறது என்றான்.
நான்
சொன்னேன், தொலைபேசியை கீழே வை, அது ஒன்றும் தேவனுடைய கிருபை அல்ல என்றேன். பாருங்கள்,
one spirit we are all baptized into one body and become members of that body.
ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக எல்லாரும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு அந்த சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிறோம்.
Don't care what brand you got on you, that don't have nothing to do with it.
நீ எந்த வகுப்பாரை சேர்ந்தவன் என்பதை குறித்து எனக்கு அக்கறை இல்லை, அதற்கும் இதற்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை.
You are absolutely a Christian by birth, that's the only way.
நீ பிறப்பினால் முற்றிலுமாக ஒரு கிறிஸ்தவனாக இருக்கின்றாய், அந்த ஒரு வழி மட்டும்தான் இருக்கின்றது.
The only way you can be.
அந்த ஒரு வழியினால் தான் நீ அப்படியாக முடியும்.
Not by joining, not by creeds, not exciting this or reciting this or any other thing, or by education, theology.
எதையோ சேர்ந்து கொள்வதனாலோ, ஒரு கோட்பாடினாலோ, அல்லது கல்வியினாலோ, மத சாஸ்திரத்தினாலோ, எதிலோ உணர்ச்சி வசப்படுவதனாலோ, அல்லது இதை மீண்டும் மீண்டுமாக சொல்லுவதனாலோ அல்ல.
You're a Christian when you're born again. And you cannot be born again unless you've been elected to be born again.
மறுபடியுமாய் பிறப்பதற்கென்று நீ தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தால் ஒழிய உன்னால் மறுபடியுமாய் பிறக்க முடியாது. நீ மறுபடியுமாய் பிறந்த பிறகே ஒரு கிறிஸ்தவனாகின்றாய்.
For no man can come to me except my Father draws him, and all that the Father has given me will come. Amen.
என் பிதா ஒருவனை எடுத்துக் கொள்ளாமல் ஒருவனும் என்னிடத்தில் வரான். என் பிதா எனக்கு தந்த யாவும் என்னிடத்தில் வரும். ஆமென்.
I'll raise him up again at the last day.
நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன்.
Great so-called Bible schools, we have this, they lean upon their own learning.
நமக்கு இருக்கின்ற மகத்தான வேதாகம பள்ளிகள் எங்களுடைய புரிந்து கொள்ளுதலின் மேல் சாய்ந்திருங்கள் என்று அவர்கள் கூறுவார்கள்.
Oh, my.
Oh, என்ன?
They, no matter what the word says, they can so plainly explain it. Oh, to their own selves, make their own selves believe it, and their own kind believe it.
வார்த்தை என்ன கூறியிருந்தாலும் அக்கறை இல்லை, அவர்கள் அதை தங்களுடைய சொந்தத்துக்கென்று சாதாரணமாக விளக்கி கூறி தாங்களும் அவர்களை போன்றவர்களும் அதை விசுவாசிக்கும்படி செய்கிறார்கள்.
That the days of miracles is past. There is no such thing as prophets, apostles.
அதாவது அற்புதத்தின் நாட்கள் கடந்து போய்விட்டது, தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள், அது போன்ற காரியங்கள் ஏதும் இல்லை.
There is no such thing as gifts of healing and so forth. It all ended back in the Bible days.
சுகமளிக்கும் மரம் முதலானவைகள் ஏதும் இல்லை, அவைகள் எல்லாம் வேதாகம காலத்திலேயே முடிந்துவிட்டது என்பதே ஆகும்.
They can make themselves believe that.
அவர்களே அதை நம்பும்படியாய் அவர்களால் செய்ய முடியும்.
You know, the Bible said you can believe a lie and be damned by it.
உங்களால் ஒரு பொய்யை விசுவாசித்து அதனால் அழிந்து போக முடியும் என்று வேதம் கூறுகிறது என்று உங்களுக்கு தெரியும்.
That's exactly the truth.
பாருங்கள், அது சரியாக அப்படியே உண்மை.
They form, no matter what the word of God says, they lean to their own understanding.
அவர்கள் உருவாக்குகிறார்கள், வார்த்தை என்ன கூறியிருந்தாலும் அவர்கள் அவர்களுடைய சொந்த புத்தியின் மேல் சாய்கிறார்கள்.
They lean on it, they believe it, they think it's the truth.
அவர்கள் அதன் பேரில் சாய்கிறார்கள், அவர்கள் அதை விசுவாசிக்கிறார்கள், அது உண்மை என்று சத்தியம் என்று அவர்கள் விசுவாசிக்கிறார்கள்.
You can keep believing a lie over and over and over until it's the truth to you. Right?
ஒரு பொய்யை அது உங்களுக்கு உண்மையா இருக்குமானால் நீங்கள் தொடர்ந்து மேலும் மேலும் மேலுமாக விசுவாசித்துக் கொண்டே இருக்கலாம், அது உண்மை.
But how do we know whether it's truth or not?
ஆனால் அது உண்மைதான் அல்லது உண்மை அல்ல என்று நாம் எப்படி அறிய முடியும்?
God proves it's truth because it's in his word and he has vindicated it.
அது உண்மை என்று தேவன் நிரூபித்தார், ஏனென்றால் அது அவருடைய வார்த்தையில் இருக்கிறது, அவர் அதை ரூபகாரப்படுத்துகிறார்.
He does his own interpretation of it.
அவர் அதற்கான அவருடைய சொந்த வியாக்கியானத்தை அளிக்கிறார்.
How did they get to this?
அவர்கள் எப்படி செய்து இந்த முடிவுக்கு வருகிறார்கள்?
They do it by their culture, their education, of their understandings, of their degree of doctors, degree and so forth that they have come from some certain seminary and learned these things.
அவர்கள் அதை அவர்களுடைய கலாச்சாரம், அவர்களுடைய கல்வி, அவர்களுடைய புரிந்து கொள்ளுதலின் டாக்டர் பட்டங்கள் முதலானவர்களை கொண்டு அவர்கள் வெளிவந்த ஏதோ குருமார் பள்ளியில் அவர்கள் கற்றறிந்த காரியங்கள் முதலானவர்களை கொண்டு அவர்கள் அது செய்கிறார்கள்.
But look, friends, listen.
ஆனால் பாருங்கள் நண்பர்களே, கவனியுங்கள்.
Nowhere in the Bible are we asked to understand.
வேதத்தில் எந்த இடத்திலும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்படவில்லை.
We're not asked to understand it, we're asked to believe it.
நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்படவில்லை, அதை நம்பும்படியாய் விசுவாசிக்கும்படியாய்தான் நாம் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறோம்.
Believe it by what? By faith.
எதை கொண்டு அதை நம்ப வேண்டும்? விசுவாசத்தை கொண்டு நம்ப வேண்டும்.
If you understand it, then that makes faith null.
நீங்கள் அதை புரிந்து கொள்வீர்களானால் அப்பொழுது அது விசுவாசத்தை வியர்த்தமாக்கிவிடும்.
You can't understand it, but you believe it anyhow.
உங்களால் அதை புரிந்து கொள்ள முடியாது, ஆனால் எப்படியும் அதை உங்களால் விசுவாசிக்க முடியும்.
If I could understand God, I wouldn't have to believe God.
என்னால் தேவனை புரிந்து கொள்ள கூடுமானால் நான் தேவனை விசுவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லையே.
I do not understand God. No man understands God.
நான் தேவனை புரிந்து கொள்ளவில்லை, ஒரு மனிதனும் தேவனை புரிந்து கொள்வதும் இல்லை.
I cannot understand the word of God. But I accept it. I believe it.
தேவனுடைய வார்த்தையை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை, ஆனால் நான் அதை ஏற்றுக் கொள்ளுகிறேன், நான் அதை விசுவாசிக்கிறேன்.
I'm not asked to understand.
அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாய் நான் கேட்டுக் கொள்ளப்படவில்லை.
I don't went to no seminary and all this great understanding of man's knowledge on that.
நான் எந்த குருமார் பள்ளிக்கும் போகவில்லை. அதை பற்றின மனித அறிவின் எல்லா மகத்தான புரிந்து கொள்ளுதல்களும் என்னிடம் இல்லை.
I just know that the Bible says that Jesus Christ is the same yesterday and forever, and I look for him in that same category.
எனக்கு தெரிந்ததெல்லாம் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது என்பதுதான். நான் அவரை அதே விதமாகவே எதிர்பார்க்கிறேன்.
I know he promised what he would do in this day. I look for him to do it, and he does it. Right.
இந்த நாட்களில் அவர் என்ன செய்வார் என்று வாக்களித்திருக்கிறார் என்று நான் அறிவேன். அவர் அதை செய்யும்படியாய் நான் எதிர்பார்க்கிறேன், அது உண்மை.
He promised grace. I look for it and I received it.
அவர் கிருபையை வாக்களித்திருக்கிறார், நான் அதை எதிர்பார்த்தேன், நான் அதை பெற்றுக்கொண்டேன்.
He promised healing. I believed it and I accepted it and I received it.
அவர் சுகத்தை வாக்களித்திருக்கிறார், நான் அதை ஏற்றுக்கொண்டேன், நான் அதை பெற்றுக்கொண்டேன்.
Now, don't want to take too much of your time, but I want to ask one thing, if you'll bear with me a minute, to consider some of those who did not lean on their own understanding.
இப்பொழுது உங்களுடைய அதிகமான நேரத்தை நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை, ஆனால் உங்களிடத்தில் ஒரு காரியம் கேட்க விரும்புகிறேன். அதாவது, நீங்கள் என்னை சகித்துக் கொள்வீர்களானால் தங்களுடைய சொந்த புத்தியின் மேல் சாய்ந்திராத சிலரை குறித்து சிந்தித்து பார்க்கலாம்.
Some characters of the Bible, just for a few, that lean not to their own understanding, regardless of what the understanding of their age was.
வேதத்திலுள்ள ஒரு சிலரை சற்று நேரத்திற்கு அந்த காலத்தின் புரிந்து கொள்ளுதல் என்னவா இருந்தாலும் அவர்களுடைய சுய புத்தியின் மேல் சார்ந்திராதவர்களை குறித்து பார்ப்போம்.
Let's take for instance Noah.
உதாரணமாக நாம் நோவாவை எடுத்துக்கொள்வோம்.
Noah lived in a day of great scientific research.
மகத்தான விஞ்ஞான ஆராய்ச்சி நாட்களிலே நோவா ஜீவித்து வந்தான்.
In the days of Noah, they probably built the pyramid that they cannot reproduce again.
நோவாவின் நாட்களில் அவர்கள் ஒரு கால் பிரமிடுகளை கூர்ணனி கோபுரத்தை கட்டி இருக்கலாம், அதை மீண்டும் கட்ட முடியாது.
Now we have got nothing to do it with. Nothing to lift the boulders up there.
அதனோடு ஏதும் செய்ய நம்மிடத்தில் ஒன்றுமே இல்லை. அந்த பெரிய கற்களை அவ்வளவு உயரத்திற்கு தூக்கி கொண்டு போக நம்மிடம் ஒன்றுமே இல்லை.
They could not today.
இன்றைக்கு அவர்களால் அதை செய்ய முடியாது.
Some days they had some kind of a chemical they could put and die. and make the clothes look natural till today.
அந்த நாட்களில் அவர்கள் ஒருவிதமான ரசாயன பொருளை வைத்திருந்தார்கள். அதை அவர்கள் அச்சில் ஊற்றி துணிகளை நெய்தார்கள். இன்றைக்கும் அப்படியே இருக்கிறது.
They had an embalming fluid that they could make a mummy.
சரீரத்தை சுகந்தமடைவதற்கு அவர்கள் ஒரு தைலத்தை வைத்திருந்தனர். அதை கொண்டு அவர்கள் மமிகளை உண்டாக்கினார்.
We could not make one today if we had to.
நம்மால் அவைகளில் ஒன்றை இன்றைக்கு செய்ய முடியவில்லை. செய்ய வேண்டியதா இருந்தாலும் இன்றைக்கு செய்ய முடியாது.
We love the arts that we have lost.
அநேக கலைகள் இருந்தது, அவைகளை எல்லாம் இழந்து விட்டோம்.
They lived in a smart scientific age.
அப்பேற்பட்டதான கைத்தேர்ந்த விஞ்ஞான காலத்தில் தான் நோவா ஜீவித்து வந்தான்.
Jesus referred to it that same kind of an age would return again before he come back, for as it was in the days of Noah.
இயேசு அதை குறிப்பிட்டு சொன்னார். அதே விதமானதொரு காலம் அவர் திரும்ப வருவதற்கு முன்னர் மீண்டும் வரும். நோவாவின் நாட்களில் இருந்தது போல.
Now you will believe that, won't you?
இப்பொழுது நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்கள் இல்லையா?
Do you believe that Jesus said that?
இயேசு அதை சொன்னார் என்று நீங்கள் நம்புகிறீர்களா?
Do you believe we have returned to that age?
நாம் அந்த காலத்துக்கு திரும்பி வந்துவிட்டோம் என்று நம்புகிறீர்களா?
Now that is in the book of Luke, the 17th chapter and the 29th verse.
அது லூக்காவின் புத்தகத்தில் இருக்கிறது, 17 அதிகாரம் 29 வசனம்.
Now in Luke 17:30 he said, and as it was in the days of Lot, when the angel of the Lord.
இப்பொழுது லூக்கா 17:30 இல் லோத்தின் நாட்களில் நடந்தது போலவே கர்த்தருடைய தூதனானவன் என்று அவர் சொன்னார்.
Now he is reading the same Bible we are.
நாம் வாசித்துக் கொண்டிருக்கின்ற அதே வேதாகமத்தை தான் அவர் வாசித்துக் கொண்டிருந்தார்.
And when he go back and find out what kind of day it was before Noah's rain.
நோவாவின் மழைக்கு முன்னர் அது எந்த விதமான நாளாய் இருந்தது என்று பின்னிட்டு போய் ஆராய்ந்து பாருங்கள்.
Go back and find out what kind of a day it was before the world was destroyed in the days of Lot.
லோத்தின் நாளிலே உலகம் அழிக்கப்படுவதற்கு முன்னர் அது எந்த விதமான நாளாய் இருந்தது என்று பின்னிட்டு போய் ஆராய்ந்து பாருங்கள்.
Find out what it was and you see what Jesus is talking about.
அது என்னவென்று கண்டறிந்து இயேசு எதை குறித்து பேசிக்கொண்டிருந்தார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள்.
In the days of Noah they were eating, drinking, marrying and giving in marriage. Do it not until Noah entered into the ark and the flood come take them all away.
நோவாவின் நாட்களில் அவர்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், பெண் கொண்டு பெண் கொடுத்தார்கள். நோவா பேடைக்குள் பிரவேசித்து வெள்ளம் வந்து அவர்களை அடித்துக் கொண்டு போகும் வரைக்குமாய் அதை அறியாதிருந்தார்கள்.
In the days of Lot, just before the world was fire burned, the Gentile world, the Sodomites.
லோத்தின் நாட்கள் புறஜாதியான உலகம் அழிவதற்கு முன்னர் சோதோமியர்கள்.
There were homosexuals, perversions, everything in the world.
ஆண் புணர்ச்சிக்காரர்களும் தலைகீழ் ஆக்கப்பட்ட முறைமைகளும் எல்லா காரியங்களுமாய் இருந்தன.
It was a modern Los Angeles.
அது ஒரு நவீன லாஸ் ஏஞ்சல்ஸாக இருந்தது.
Not a modern only Los Angeles, but in the United States.
Yes,
not only in the United States, but a world.
அது ஒரு நவீன லாஸ் ஏஞ்சல்ஸ் மாத்திரம் அல்ல, அது ஒரு நவீன அமெரிக்க ஐக்கிய நாடுகளாக இருந்தது. ஐக்கிய நாடுகள் மட்டுமல்ல, அது ஒரு நவீன உலகமாக இருந்தது.
It sure was perversion.
அது நிச்சயமாக அப்படி இருந்தது. ஒரு தாறுமாறாக்கப்பட்ட நிலையில் இருந்தது.
Man lost their natural source of life and their natural understandings of common sense.
மனிதர்கள் இன்றைக்கு அவர்களுடைய ஜீவனின் உற்பத்தி ஸ்தானத்தையும் அவர்களுடைய பொது அறிவின் இயற்கையான புரிந்து கொள்ளுதலின் உற்பத்தி ஸ்தானத்தையும்
இழந்துவிட்டு
அவர்களுடைய இயற்கையான ஜீவியத்தின் போக்கையே மாற்றிவிட்ட தாரும் ஆறாக்கப்பட்ட பொல்லாத ஆவிகளாகிய அவர்களே அசுத்த ஆவிகளால் பீடிக்கப்பட்டவர்களானார்கள்.
That is the picture of the days of Noah. I don't know it. And in the days of Lot, I mean.
நோவாவின் நாட்கள் அந்த விதமாக இல்லை என்றால் அது எனக்கு தெரியாது. லோத்தின் நாட்களை நான் கூறுகிறேன்.
In the days of Noah also, eating, drinking, marrying, giving in marriage, divorce courts, filling and everything. Just like it was.
நோவாவின் நாட்களிலும் கூட புசிப்பதும் குடிப்பதும் திருமணம் செய்து கொள்வதும் பெண் கொடுப்பதும் விவாகரத்து நியாயஸ்தலங்கள் நிரம்பியும் எல்லா காரியங்களும் அன்றைக்கு இருந்தது போலவே இருந்தது.
But remember, before the world was destroyed, Abraham was sent on the face of the earth and was given a promise of a son.
ஆனால் நினைவிருக்கட்டும், உலகமானது அழிக்கப்படுவதற்கு முன்னதாக ஆபிரகாம் பூமியின் மீது அனுப்பப்பட்டு ஒரு குமாரனை பெறுவாய் என்ற வாக்குத்தத்தத்தை உடையவனாயிருந்தான்.
And Abraham met God in many stages as a type of the church has met God.
ஆபிரகாம் தேவனை அநேக கட்டங்களில் சந்தித்தான். அது சபையானது தேவனை சந்திக்கிறதற்கு ஒரு பாவனையாயிருக்கிறது.
But just before the destruction and the promised son returned or came rather,
ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரன் வருவதற்கும் அழிவு உண்டாவதற்கும் முன்னர்,
the son had been promised came
வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருந்த குமாரன் வருவதற்கு முன்னர்
God came down and was manifested in human flesh. In a man, three men.
தேவன் கீழிறங்கி வந்து ஒரு மனித மாமிசத்திற்குள் ஒரு மனிதனில் மூன்று மனிதர்களாக மாமிசத்தில் வெளிப்பட்டார்கள்.
And they come down to Lot.
அவர்கள் லோத்தினிடத்திற்கு சென்றார்கள்.
Come first to Abraham and they sit down.
முதலாவதாக ஆபிரகாமிடம் வந்து அங்கே அமர்ந்தார்கள்.
And Abraham had his name changed from Abram to Abraham, Sarah to Sarah.
அப்பொழுது ஆபிராம் என்பதிலிருந்து ஆபிரகாம் என்ற பெயர் மாற்றத்தை ஆபிரகாம் பெற்றான். சாரா என்பதிலிருந்து சாராள் என்று மாற்றப்பட்டாள்.
And this man, the speaker Elohim, when he came down to speak to him, what did he say?
பேசுகிற இந்த மனிதனாகிய ஏலோயிம் ஆபிரகாமோடு பேசும்படியாக அவர் கீழே வந்தபோது அவர் என்ன சொன்னார்?
He said, "Where is your wife Sarah?"
உன்னுடைய மனைவி சாராள் எங்கே என்றார்.
Said she's in the tent behind you.
அதற்கு அவன் உமக்கு பின்னால் இருக்கும் கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான்.
I will visit you according to the time of life.
ஒரு பிராண உற்பவ கால திட்டத்திலே நான் உன்னை சந்திப்பேன் என்றார்.
She laughed in the tent behind him.
அவருக்கு பின்னால் இருக்கும் கூடாரத்தில் இருந்து கொண்டு சாராள் நகைத்தாள்.
And he said, "Why did Sarah laugh?" See?
அவர் சாராள் ஏன் நகைத்தாள் என்று கேட்டார். புரிகின்றதா?
Now he would have chucked the life of Sarah right there. For laughing at his word.
அவருடைய வார்த்தையை கேட்டு நகைத்ததன் காரணமாக சரியாக அங்கேயே அவருடைய ஜீவனை அவர் எடுத்திருக்கலாம்.
But he could not do it because Sarah was a part of Abraham.
ஆனால் அவரால் அதை செய்ய முடியவில்லை. ஏனென்றால் அவள் ஆபிரகாமின் ஒரு பகுதியாக இருந்தாள்.
And today Jesus said in Luke the 17th chapter and the 31st.
இன்றைக்கு லூக்கு 17 அதிகாரம் 3 வசனத்தில்
As it was in the days of Lot, so shall it be at the end time when the Son of Man.
லோத்தின் நாட்களில் நடந்தது போலவே கடைசி நாட்களிலும் அப்படியே இருக்கும். அப்பொழுது மனுஷகுமாரன் வெளிப்படுவார் என்று இயேசு கூறினார்.
Now remember, Son of Man is a prophet.
இப்பொழுது மனுஷகுமாரன் ஒரு தீர்க்கதரிசி என்பது நினைவிருக்கட்டும்.
Yehovah, Ezekiel, a Son of Man.
யெகோவா எசேக்கியேலை ஒரு மனுபுத்திரன் என்று அழைத்தார்.
Jesus come in three names. Son of man, son of David, son of God.
இயேசுவானவர் மூன்று பெயர்களில் வந்தார். மனுஷகுமாரன், தாவீதின் குமாரன், தேவகுமாரன்.
He called himself son of man so the people would understand for he was that prophet that the Lord God would raise up.
தேவனாகிய கர்த்தர் எழும்பப்பண்ணும் அந்த தீர்க்கதரிசி தான் அவர் என்று ஜனங்கள் புரிந்து கொள்ளும்படியாக இயேசுவானவர் தம்மை மனுஷகுமாரன் என்று அழைத்துக் கொண்டார்.
Now notice, then he promised what?
இப்பொழுது கவனியுங்கள், பின்னர் அவர் வாக்களித்தது என்ன?
The Son of Man would reveal himself again just before that time, before the fire.
அக்கினிக்கு முன்பாக அந்த நேரத்துக்கு முன்னதாக மனுஷகுமாரன் மறுபடியும் தம்மை வெளிப்படுத்துவார்.
That Abraham saw before the promised son arrived.
வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரன் வருவதற்கு முன்னதாக ஆபிரகாம் கண்ட கடைசி அடையாளம் அதுவே.
And he turned back to a young man. See to a young woman.
அவன் ஒரு வாலிபனாகவும் அவள் ஒரு வாலிப பெண்ணாகவும் மீண்டும் திரும்பினார்கள்.
Before now notice the scripture specifically says that. Now we must look for that.
இப்பொழுது கவனியுங்கள், வேத வாக்கியங்கள் குறிப்பாக இதை கூறுகிறது. நாம் அதை இப்பொழுது எதிர்நோக்கினவர்களாய் இருக்க வேண்டும்.
And then if we see the world in perversion and the things that's in it today carried on the way it is, then how can we say that's right and don't say this other's right?
பின்னர் நாம் உலகத்தையும் இன்றைக்கு அதில் இருக்கின்ற காரியங்களையும் தலைகீழாக இருக்க கண்டால், இருக்கின்ற விதமாக தொடர்ந்திருந்தால், அப்பொழுது நாம் எப்படி அது சரியானது என்று கூற முடியும்? இதை இன்னொன்று சரியானது என்று கூறாதே.
Because somebody, you're leaning on their understanding and not the understanding of the Prince of Life. Who was that person that was there at the gate with them? It's Sodom.
காரணம் என்னவென்றால், யாரோ ஒருவர் நீங்கள் அவர்களுடைய புத்தியின் மேல் சாய்ந்திருக்கிறீர்கள். அங்கே அந்த சோதோமின் வாசலண்டை அவர்களோடு நின்று கொண்டிருந்தவராகிய அந்த ஜீவாதிபதியின் புத்தியின் மேல் சாய்ந்திருக்கவில்லை.
Now we notice, we lean not to our own understanding.
இப்பொழுது நாம் நம்முடைய சுயபுத்தியின் மேல் சாய்ந்திருக்க கூடாது என்பதை நாம் கவனிக்கிறோம்.
Noah did not lean to his understanding.
நோவா அவனுடைய சுயபுத்தியின் மேல் சாய்ந்திருக்கவில்லை.
It was a great scientific age, But he didn't lean to his understanding of his day.
அது மகத்தான விஞ்ஞான காலம் ஆனாலும் நோவா அவனுடைய நாட்களின் புத்தியின் மேல் சாய்ந்திருக்கவில்லை.
But he leaned on the promise of God and moved by the power of God and prepared an ark in the saving of his house.
ஆனால் அவனோ தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் மேல் சாய்ந்து தேவனுடைய வல்லமையினால் நடத்தப்பட்டு அவனுடைய வீட்டாரை ரட்சிக்கும்படிக்கு ஒரு பேழையை உண்டு பண்ணினான்.
When it was absolutely contrary to common sense. There was no water up there, never had been.
அப்பொழுது அவன் செய்தது பொது அறிவிற்கு முற்றிலும் முரணாக இருந்தது. அங்கே ஆகாயத்தில் தண்ணீரே கிடையாது, இருந்ததும் இல்லை.
But he knew if God said there would be.
ஆனால் தேவன் இருக்கிறது என்று கூறுவாரானால் அங்கே தண்ணீர் இருக்கும் என்று அவன் அறிந்திருந்தான்.
So he leaned not to his own understanding, but by faith he moved by the word of God's promise.
எனவே அவன் தன் சுயபுத்தியின் மேல் சாயவில்லை, ஆனால் விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் வார்த்தையினால் நடத்தப்பட்டான்.
The spirit moved him and he did it.
ஆவி அவனை அசைத்தது, அவன் அதை செய்தான்.
Abraham, he did not lean to his understanding about human life.
மனித ஜீவியத்தை குறித்து ஆபிரகாம் தன்னுடைய சுய புத்தியின் மேல் சாய்ந்திருக்கவில்லை.
He married his wife at about 17 years old.
17 வயதுள்ளவளாய் இருக்கும் போதே அவன் அவளை மணந்து கொண்டான்.
Here he was 75 years old and she was 65 years old, being 10 years younger.
இங்கே அவன் 75 வயதுள்ளவனாய் அவள் 65 வயதுள்ளவளாயும் இருந்தார்கள். அவரை விட 10 வயது குறைவுள்ளவளாய் அவள் இருந்தாள்.
But Abraham did not lean to his understanding when God said that he would give him a son by Sarah.
ஆனால் சாராளின் மூலமாக உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் என்று தேவன் கூறின போது ஆபிரகாம் தன் சுயபுத்தியின் மேல் சாய்ந்திருக்கவில்லை.
But he called anything, any scientific proof that was contrary to God's word, any learning outside of God's word, as though it wasn't so.
ஆனால் அவனோ தேவனுடைய வார்த்தைக்கு முரணாய் இருக்கின்ற எதையும், எந்த விஞ்ஞான ரூபகரணத்தையும், தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பாய் இருக்கின்ற எதையும் இல்லாதது போல் கூறினான்.
And he gave God praise, strong, giving him praise.
அவன் தேவனை ஸ்தோத்தரித்தான், விசுவாசத்தில் வல்லபராகி தேவனை மகிமைப்படுத்தினான்.
He did not even consider looking at his own body or the deadness of Sarah's body or his body.
அவன் தன்னுடைய சொந்த சரீரம் செத்து போனதையும் அல்லது சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் குறித்து எண்ணாதிருந்தான்.
He did not consider anything but leaned upon the promise of God.
அவன் எதை குறித்தும் எண்ணி பார்க்கவில்லை, ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் பேரில் சாய்ந்திருந்தான்.
He leaned not upon his own understanding.
அவன் தன்னுடைய சுயபுத்தியின் மேல் சாய்ந்திருக்கவில்லை.
He leaned not upon reasons.
அவன் விவாதங்களின் பேரில் சாய்ந்திருக்கவில்லை.
Why say, Brother Branham, it's reason that God wouldn't heal the sick. We've got so many fine doctors.
நீங்கள் கூறலாம், ஏன் சகோதரன் பிரண்ணாம், நம்மிடத்தில் அநேக அருமையான வைத்தியர்கள் இருப்பதனால் தேவன் வியாதியஸ்தர்களுக்கு சுகமளிக்காமல் இருக்கிறது, தகுதியாய்தான் இருக்கிறது.
The Bible said we cast down reasoning.
எல்லா விவாதங்களையும் தூக்கி எறிவோம் என்றுதான் வேதம் கூறுகின்றது.
We don't reason, faith don't reason, faith believes and accepts. Notice.
நாம் விவாதிப்பதில்லை, விசுவாசம் விவாதிப்பதில்லை, விசுவாசமானது நம்பி ஏற்றுக்கொள்ளும். கவனியுங்கள்.
But he believed instead of unbelieving and called the things which were not as though they were, which is absolutely against any reasoning.
ஆனால் அவ்விசுவாசிப்பதற்கு பதிலாக அவன் விசுவாசித்தான், இல்லாதவைகளை இருப்பது போன்றும் விசுவாசத்துக்கு முற்றிலும் எதிராயிருக்கின்ற எந்த காரியத்தையும் இல்லாதது போன்றும் அழைத்தான்.
But he didn't reason, he just believed it.
ஆனால் அவன் விவாதிக்கவில்லை, அவன் அதை அப்படியே விசுவாசித்தான்.
There was no reasons could prove that that baby could be born.
அந்த குழந்தை பிறக்கும் என்பதற்கு எந்தவித விவாதமும் நிரூபிக்க முடியாது.
That woman was about 20 years past menopause and his body was as good as dead.
அந்த ஸ்திரீகளுக்கு உண்டான வழிபோக்கு நின்று 25 வருடங்கள் ஆகிவிட்டது. அவனுடைய சரீரமும் செத்து போயிற்று.
And when he was 100 years old, 25 years later, he still was giving God praise against any kind of understanding.
25 வருடங்களுக்கு பின்னர் அவனுக்கு 100 வயதான போது எந்த விதமானதொரு புரிந்து கொள்ளுதலுக்கும் எதிராக அவன் தேவனை மகிமைப்படுத்தினான்.
But by faith he knew that God would keep his word.
Hallelujah.
ஆனால் தேவன் தம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்வார் என்று அவன் அறிந்திருந்தான்.
He leaned not to his own understanding.
அவன் தன் சுயபுத்தியின் மேல் சாய்ந்திருக்கவில்லை.
What if Moses would have leaned to his own understanding when God told him that he was to take Pharaoh and the children of Israel out of Pharaoh's hand?
இஸ்ரவேல் புத்திரரை பார்வோனின் கரத்திலிருந்து மோசே வெளியே கொண்டு போக வேண்டும் என்று தேவன் அவனிடம் கூறின போது மோசே மட்டும் அவனுடைய சுய புத்தியின் மேல் சாய்ந்திருந்தால் என்னவாகி இருக்கும்?
What if he had leaned to his own understanding when he was there by the pillar of fire when God said, "Go down and I'll be with you"?
மோசே அக்கினி ஸ்தம்பத்தின் அண்டை இருந்தபோது நீ அங்கே போ நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று தேவன் கூறின போது மோசே மட்டும் அவனுடைய சுய புத்தியின் மேல் சாய்ந்திருந்தால் என்னவாகி இருக்கும்?
What if it led to his understanding when he brought him to the Red Sea and there he was at the water?
அவர்களை சிவந்த சமுத்திரத்துக்கு கொண்டு வந்து அவர்கள் தண்ணீரில் இருக்கும் பொழுது,
and here God had promised them the promised land.
இங்கே வாக்குத்தத்தம் பண்ண தேசத்தை தேவன் அவர்களுக்கு வாக்களித்திருக்கும் போது,
what if it led to his own understanding, how am I going to get across there? We haven't time to build a bridge.
மோசே மட்டும் அவனுடைய சுய புத்தியின் மேல் சாய்ந்திருந்தால் என்னவாகி இருக்கும்? அப்பொழுது அவன் தன் சுய புத்தியின் மேல் சாய்ந்தவனாய், நான் எப்படி இதை கடக்க போகிறேன்? ஒரு பாலத்தை கட்ட நமக்கு இங்கே அவகாசம் இல்லையே.
Here's the army coming right behind us.
இதோ பார்வோனின் சேனை நமக்கு பின்னாக இருக்கின்றது.
Here's the mountains on either side.
இங்கே இரண்டு பக்கங்களிலும் மலைகள் இருக்கிறது.
Here is the water in front of us, the Red Sea.
இங்கே நமக்கு முன்பாகவோ தண்ணீர் சிவந்த சமுத்திரம் இங்கே இருக்கின்றது என்று கூறியிருந்தால் என்னவாயிருக்கும்?
Now if he leaned to his own understanding, he threw up his hands and run fell at the feet of Pharaoh, said, "Pharaoh, forgive me, I did wrong."
மோசே மட்டும் அவருடைய சுய புத்தியின் மேல் சாய்ந்திருந்தால் நேராக பார்வோனண்டை ஓடி போய் அவனுடைய பாதத்தில் வீழ்ந்து, பார்வோனே என்னை மன்னித்து விடு, நான் தவறு செய்து விட்டேன் என்று கூறியிருப்பான்.
But he leaned not to his own understanding.
ஆனால் அவனோ அவருடைய சுய புத்தியின் மேல் சாயவில்லை.
But he prayed and God told him to step forward and the sea opened up, which was against all reasoning.
ஆனால் அவன் ஜெபித்தான், அவனை முன்னேறி போகும்படி தேவன் சொன்னார், எல்லா விவாதத்துக்கும் எதிராக சமுத்திரம் திறந்து கொடுத்தது.
But he leaned not to his own understanding.
ஆனால் அவனோ அவனுடைய சுய புத்தியின் மேல் சாயவில்லை.
What if Joshua, when he went over there with the other 10 denominations,
மற்ற 10 வகுப்பாரோடு யோசுவா வேவு பார்க்க சென்றபோது,
and walked over there and seen that promised land of God,
அங்கே போய் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேவனுடைய தேசத்தை கண்டு,
and would come back with them and said, "Now wait a minute, it is true."
அவர்களோடு திரும்பி வந்து, இப்பொழுது ஒரு நிமிஷம் பொறுமையா இருங்கள், அது உண்மைதான்.
We look like grasshoppers, they're giants.
நாங்கள் அவர்களுக்கு முன்பாக வெட்டி கிளிகளை போல காணப்பட்டோம், அவர்கள் ராட்சதர்கள்.
How can we ever take them? We don't even have swords, just what we picked up.
நம்மால் எப்படி அவர்களை மேற்கொள்ள முடியும்? நம்மிடத்தில் பட்டயங்கள் கூட இல்லையே, நம்மிடத்தில் இருக்கக்கூடியது மட்டும்தானே இருக்கிறது.
How can we ever go in and take that land?
நாம் எப்படி உள்ளே போய் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும்?
Well, it's totally impossible. They outnumber 50 man to one.
ஏன், அது முற்றிலுமாக கூடாத காரியம். அவர்கள் எண்ணிக்கையில் நம்மில் அதிகமானவர்கள், ஒன்றுக்கு அவர்கள் 50 இருக்கிறார்கள்.
They're trained soldiers and we're nothing but just a bunch of sheep herders and mud daubers out of Egypt.
அவர்கள் பயிற்சி பெற்ற போர் வீரர்கள், நாமோ எகிப்தை விட்டு வெளியே வந்த ஒரு கூட்டம் மேய்ப்பர்களும் களிமண் வேலைக்காரர்களுமே.
How, we don't even have shields and things, how will we ever take it?
எப்படி முடியும்? நம்மிடத்தில் கேடயங்கள் கூட இல்லையே, நம்மால் எப்படி அவர்களை மேற்கொள்ள முடியும் என்று கூறியிருந்தால் என்னவா இருந்திருக்கும்?
Well, understanding would sure prove that they could not do it.
ஏன், புரிந்து கொள்ளுதல் அவர்களால் மேற்கொள்ள முடியாது என்பது நிச்சயமாய் நிரூபிக்கும்.
Any military man like he was or Moses could not have leaned on their own understanding.
அவனை போன்றோ அல்லது மோசேயை போன்றோ எந்த ராணுவ மனிதனும் அவர்களுடைய சுய புத்தியின் மேல் சாய்ந்திருக்க முடியாது.
But their understanding they leaned not on.
ஆனால் அவர்களுடைய சுய புத்தியின் மேல் அவர்கள் சாய்ந்திருக்கவில்லை.
But they know that God said, "I have given you that land, go take it."
நான் அந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன், போய் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று தேவன் கூறியிருக்கிறார் என்று அவர்கள் அறிந்திருக்கிறார்கள்.
Lean not to your own understanding.
உங்களுடைய சுய புத்தியின் மேல் சாயாதிருங்கள்.
If you lean on your own understanding today, when you're sick.
அப்படி உங்களுடைய சுய புத்தியின் மேல் இன்றைக்கு நீங்கள் சாய்ந்திருந்து நீங்கள் வியாதியா இருந்தால்,
maybe sitting in a wheelchair, dying with cancer, heart trouble, and the doctor says you're going to die.
ஒரு கால் ஒரு சக்கர நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம், புற்றுநோயால் மறித்துக் கொண்டிருக்கலாம், இருதய கோளாறா இருக்கலாம், வைத்தியர்களோ நீ மறிக்க போகின்றா என்று கூறலாம்.
If you lean to that understanding, you'll die.
நீங்கள் அந்த புத்தியின் மேல் சாய்ந்திருந்தால் நீங்கள் மறிப்பீர்கள்.
But don't lean to that understanding. Certainly not.
ஆனால் அந்த புத்தியின் மேல் சாய்ந்திராதேயுங்கள், நிச்சயமாய் அப்படி இராதீர்கள்.
What about if the walls of Jericho that they say they could run a chariot race around the top of them? them great big walls.
எரிகோவின் மதில்கள் மேல் ரதங்கள் ஓட்டலாம் என்று கூறுகிறார்கள். அவ்வளவு மகத்தான பெரிய மதில்கள். அந்த மதில்கள் அண்டை என்னவாயிற்று?
God said go up there and march around it so many times and sound a trumpet and all of you let out a shout the walls going to fall down.
தேவன் சொன்னார், எரிகோ வண்டை சென்று இத்தனை முறைகளை சுற்றி வலம் பாருங்கள், ஒரு எக்கால சத்தமிடட்டும், நீங்கள் யாவரும் ஆர்ப்பரியுங்கள், அந்த மதில்கள் இடிந்து கீழே விழும் என்றார். மாம்சீக சிந்தைக்கு அது முற்றிலுமாக முட்டாள்தனமாக இருக்கும். ஆனால் யோசுவாவோ அந்த மதில்கள் எவ்வளவு கனத்தவைகள் என்று அறிந்தும், ஏனென்றால் அவன் எகிப்தில் அதை போன்று அநேக மதில்களை அவனே
கட்டியிருக்கிறான்.
அதில் இருக்கின்ற சிமெண்டை குறித்து அவன் அறிவான்.
How tight they were. The whole land chariot races on top and even houses built on top of it.
அதில் மேல் ஓடும் ரதங்களின் பந்தயத்தை தாங்க எவ்வளவு இருகலானது என்று அவன் அறிந்திருந்தான். வீடுகளும் கூட அவைகளில் கட்டப்பட்டிருந்தது.
But he didn't lean to his own understanding.
ஆனால் அவனுடைய சொந்த புத்தியின் மேல் அவன் சாய்ந்திருக்கவில்லை.
He believed what God said was the truth and obeyed his word and the walls fell down.
Yes, amen.
தேவன் என்ன சொன்னாரோ அது உண்மை என்று அவன் விசுவாசித்தான். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருந்தான். அந்த மதில்கள் இடிந்து விழுந்தன.
Leaning not to his own understanding.
அவனுடைய சொந்த புத்தியின் மேல் அவன் சாய்ந்திராதிருந்தான்.
What if he's fighting that battle in the is a preaching on Sunday.
நான் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கித்தது போன்றே அந்த யுத்தத்தை அவன் செய்து கொண்டிருந்தால் எப்படியா இருந்திருக்கும்?
And there the sun was going down. The enemy was routed.
எதிராளி முறியடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றான். அங்கே சூரியனோ கீழே இறங்கி போய் கொண்டிருக்கிறான்.
That night they get together and they come with another force kill plenty of his men.
அந்த இரவில் அவர்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து அடுத்த நாள் காலையில் ஒரு மகத்தான சேனையாக எதிர்த்து வந்து அவனுடைய சேனையில் அநேகரை கொன்று போடுவார்கள்.
Now, what if he said, I need some daylight. I've got to have some more sunlight.
அவன் இந்த விதமாய் சொல்லி இருந்தால், எனக்கு இன்னும் கொஞ்சம் பகல் வெளிச்சம் தேவை, இன்னும் கொஞ்சம் சூரிய வெளிச்சம் தேவை.
Well, now, wait a minute. God set this order. The sun turns, so the world turns.
கொஞ்சம் பொறுங்கள் கர்த்தாவே, இதை ஒழுங்குபடுத்தும். சூரியன் சுற்றுகிறது, எனவே உலகமும் சுற்றுகிறது.
Now, let's see. If I say for the sun to stop, maybe if the world stops now, then it loses gravitation, I'll fall.
இப்பொழுது நாம் இதை பார்ப்போம். சூரியனை நில் என்று நான் கூறி ஒருவேளை உலகம் சுழலாமல் நின்று விடுமானால் அப்பொழுது அதன் ஆகர்ஷண சக்தி குறைந்துவிடும், நான் விழுந்து போவேன் என்று நினைத்திருந்தால் எப்படியாயிருக்கும்?
He didn't listen to his understanding.
அவனுடைய சுய புத்திக்கு அவன் செவி கொடுக்கவில்லை.
Only thing he said was, sun stand still. And moon, you stay where you are.
Hallelujah. Hallelujah.
And it obeyed him.
அவன் சொன்ன ஒரே காரியம், அதாவது சூரியனே தரித்து நில், சந்திரனே நீ இருக்கின்ற இடத்தில் தரித்திரு என்று சொன்னான். அவனுக்கு அவைகள் கீழ்ப்படிந்தது. அவனுடைய சொந்த புத்தியின் மேல் அவன் சாய்ந்திருக்கவில்லை. ஆனால் அவனோ, நான் அந்த தேசத்தை உங்களுக்கு தந்தேன், போய் இதை சுயந்திரித்துக் கொள்ளுங்கள் என்ற தேவனுடைய வாக்குத்தத்தின் பேரில்
சாய்ந்திருந்தான்.
பரிசுத்த ஆவியின் வாக்குத்தத்தை அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த கன்வென்ஷனில் நீங்கள் அதை பெற்றுக் கொள்ளலாம். இப்பொழுதே நீங்கள் அதை பெற்றுக் கொள்ளலாம்.
Don't lean to your own. I'm tired. I tell you, eat too much supper. I'd hate for John to see me doing this.
உங்களுக்கு தெரியுமே, நான் முயற்சித்தேன். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் இரவு ஆகாரத்தை அதிகமாக சாப்பிட்டு விட்டேன். நான் இதை செய்து கொண்டிருக்கிறதை யோவான் பார்ப்பது, அதை நான் வெறுக்கிறேன் என்பதின் பேரில் சாய்ந்திராதே.
For goodness sake, you're leaning to your own understanding.
ஓ, நன்மையின் நிமித்தமாக நீங்கள் உங்கள் சுய புத்தியின் மேல் சாய்கிறீர்கள்.
The promise isn't to you and your children's children. The dam is far off even as the man is the Lord our God shall call.
வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது.
The doctor said I'm going to die.
நான் மரிக்க போகிறேன் என்று வைத்தியர் கூறுகிறார்.
He examined me and said I had this cancer, I had this whatever it was. I've got to die.
அவர் என்னை பரிசோதித்து பார்த்து எனக்கு இந்த புற்று நோய் இருக்கிறது, எனக்கு இது இருக்கிறது, அல்லது அது என்னவா இருந்தாலும் நான் மரிக்கத்தான் வேண்டும்.
Don't lean to that understanding.
உன் சுய புத்தியின் மேல் சாயாதே.
God is the Lord thy God who heals all of thy diseases.
Yes.
உன்னுடைய வியாதிகள் யாவற்றையும் குணமாக்கும் உன்னுடைய தேவனாகிய கர்த்தரே தேவனாய் இருக்கிறார்.
So don't lean to that understanding. No man's understanding. Lean to God's understanding.
எனவே அந்த புரிந்துகொள்ளதின் மேல் புத்தியின் மேல் சாயாதே. எந்த மனிதனுடைய புத்தியின் மேலும் சாயாதே. தேவனுடைய புத்தியின் மேல் சாய்ந்திரு.
What of Samson out in the field? When the Philistines, 1,000 men run upon him.
அங்கே வயல்வெளியிலே 1,000 பெலிஸ்திய மனிதர்கள் அவனை சூழ்ந்து கொண்டிருந்த போது சிம்சோனை குறித்து என்ன சொல்லுவோம்? அங்கே அவன் ஒரு அற்பமான குட்டையான மனிதனாக தலைமையில் சுருண்டவனாக அங்கே நின்று
கொண்டிருந்தான்.
அவன் ஒரு கத்தி சண்டை காரன் அல்ல, ஏனென்றால் அவனுக்கு அது தெரியாது. அவனுக்கு எந்த யுத்த பயிற்சியும் கிடையாது.
Mama's boy.
அவன் சாதாரண சிறிய சுருட்டை மயிரை உடைய மென்மையானவன். அவன் ஒரு அம்மா செல்லும். தலையில் 7 ஜடைகள் தொங்கிக்
கொண்டிருந்தன.
அப்படிப்பட்டவனாய் அங்கே நின்று கொண்டிருக்க அங்கே 1000 பெலிஸ்தியர்கள் அவனை சூழ்ந்து கொண்டனர்.
Well, he didn't have nothing in his hand.
ஆனால் அவனுடைய கரத்திலோ அங்கே ஒன்றுமே இல்லை.
He looked down, he found an old bleached out white jawbone of a mule. And he picked it up.
அவன் கீழே நோக்கி பார்த்தான். அங்கே ஒரு பழமையான வெளுத்து போன கழுதை தாடை எலும்பு இருந்தது. அதை உடனே கருத்தில் எடுத்துக்
கொண்டான்.
அவன் பார்ப்போம், இதை வைத்துக் கொண்டு என்னால் அதிகம் செய்ய முடியாது, ஏனென்றால் அவர்களுடைய தலையில் இருக்கின்ற தலை சீராவானது. அந்த எல்லா பெலிஸ்திய போர் வீரர்களும் கரத்திலும் ஈட்டியை வைத்துக்
கொண்டிருப்பார்கள்.
அவர்கள் யாவரும் ஈட்டியும் அவர்கள் யாவரும் மார்க்கவசம்
அணிந்திருப்பார்கள்.
அவர்களுடைய தலை சீரா ஒவ்வொன்று சுமார் 15 பவுண்ட் எடை உள்ளதாக இருக்கும். மார்க்க வெளிப்புறமாக ஒரு மகத்தான பெரிய மனிதனாய்
இருப்பான்.
சரி, நான் இந்த கழுதையின் தாடை எலும்பை கொண்டு அடிப்பேனானால் ஒரு தலை சீராவிலேயே அது தூள் தூளாகி விடுமே, அவ்வளவுதானே இது
என்றான்.
அப்படியாய் அவனுடைய சுய புத்தியின் மேல் அவன் சாய்ந்திருக்காமல் அவன் வெறுமனே அவனுடைய கரத்தில் என்ன இருக்கின்றதோ அதை எடுத்துக்கொண்டு பெலிஸ்தியரை அடிக்க
தொடங்கினான்.
அவன் 1000 பெலிஸ்தியரை அடித்த பின்பும் அந்த தாடை எலும்பை கரத்தில் வைத்திருந்தான்.
ஆமென்.
மனிதனுடைய மதசாஸ்திரம் என்ன கூறுகின்றது என்பதை பற்றி எனக்கு அக்கறையில், அதன் மேல் சார்ந்திராதே. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார். தேவனுடைய வார்த்தையின் பேர் சாய்ந்திரு. நிச்சயமாக அவன் அதை
விசுவாசித்தான். Paul's theology.
சவுலினுடைய மதசாஸ்திரத்துக்கு தாவீது செவி கொடுத்திருந்தால் என்னமாயிருக்கும்?
There stood Goliath out there with his big boast and everybody scared.
கோலியாத் அங்கே வெளியே நின்று கொண்டு அவனுடைய பெரிய தற்பு குச்சியை கூறிக்கொண்டிருந்தான். எல்லாரும் பயந்து கொண்டிருந்தார்கள்.
Saul, head and shoulders above all the army.
சவுலினுடைய தோள்களும் தலையும் எல்லாருடையவைகளுக்கும் உயரமாய் இருந்தது.
Goliath said, somebody come out and fight me.
கோலியாத்தோ, யாராவது வெளியே வந்து என்னோடு சண்டையிடுங்கள்.
All of us dying.
நாம் எல்லாரும் மாண்டு போக வேண்டும் என்ற அவசியம் இல்லை.
If I kill you, then you all serve us.
நான் உன்னை கொன்று போட்டால் நீங்கள் யாவரும் எங்களை சேவியுங்கள்.
And if you kill me, why, we'll serve you. Because he had the edge on him.
நீங்கள் என்னை கொன்று போடுவீர்களானால் நாங்கள் யாவரும் உங்களை சேவிப்போம் என்று கூறினான். ஏனென்றால் அவர்களை அவன் பயமுறுத்தி வைத்திருந்தான்.
That's what the devil likes to do. Yeah. When he's got his whole seminary out and all of money.
ஆண்டவிடமாக செய்யத்தான் பிசாசு விரும்புவான். அவனுடைய மொத்த குருமார்களையும் அவன் தொடர்ந்து வருகையிலே வெளியே கொண்டு
வருவான்.
சிறிய தாவீது ஆட்டுத்தோலை தன்மேல் போர்த்துக் கொண்டு அங்கே நடந்து கொண்டிருந்தான்.
Ruddy, stoop-shouldered, little bitty guy, about 100 pounds, 110.
அவன் சிவந்த மேரியும் தோள்பட்டைகள் இறங்கி தொங்கினவனாய் சுமார் 100 அல்லது 110 pounds எடையுள்ள ஒரு சிறியவனாய் இருந்தான்.
He said, do you mean to tell me that the armies of the living God that circumcised to a covenant will stand there and let that uncircumcised Philistine defy the armies of the living God?
ஜீவிக்கின்ற தேவனுடைய சேனையும் ஒரு உடன்படிக்கைக்கு விருத்த சேதனம் பண்ணப்பட்டதுமான சேனை அங்கே நின்று கொண்டு அந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன் ஜீவிக்கின்ற தேவனுடைய சேனையை நிந்திக்கிறதை அனுமதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றா கூறுகிறீர்கள் என்று கேட்டான். சவுல் சொன்னான், சிறுவனே இங்கே வா.
He said, I admire your courage. But the days of miracles is past.
உன்னுடைய வீரத்தை நான் வியக்கின்றேன், ஆனால் அற்புதங்களின் நாட்கள் கடந்து போய்விட்டது.
We don't have no such a thing as that.
அப்படிப்பட்டதான ஒரு காரியமே எங்களிடம் கிடையாது. பாருங்கள்,
let me tell you something. What fellowship card can you show?
நான் உனக்கு ஒன்று கூறட்டும், உன்னால் எந்த விதமான ஐக்கிய சீட்டை காட்ட முடியும்? பார்த்தீர்களா,
உன்னிடத்தில்
ஒரு ஆயுதம் கூட இல்லையே.
உன்னிடத்தில்
உள்ள ஒரு கவனை தவிர வேறொன்றும் உன்னிடத்தில் இல்லையே. புரிகின்றதா?
You have got a PhD or LLD.
உன்னிடத்தில் எந்த ஒரு PhD அல்லது LLD பட்டமும் இல்லையே.
How are you going to do this?
உன்னால் எப்படி இதை செய்ய முடியும்?
Well, that man is a warrior.
ஏன், அந்த மனிதன் ஒரு யுத்த வீரனாய் இருக்கிறான்.
Well, he's a DD double L PhD LLQ.
அவன் DD 2L PhD LLQ படித்திருக்கிறான்.
Well, he's got so many degrees he can plaster a wall with them.
அவனுக்குள்ளது அநேகமாய் இருக்கிறது. அவற்றைக் கொண்டு ஒரு சுவற்றையே முடிவிடலாம்.
And who are you, a sheep herder?
ஆனால் நீ யார், ஒரு ஆட்டு மேய்ப்பன்?
He said, but I want to tell you something.
அவன் சொன்னான், ஆனால் ஒரு காரியத்தை உங்களிடம் கூற விரும்புகிறேன்.
He said, you know what?
உங்களுக்கு அது என்னவென்று தெரியுமா?
That I was herding my father's sheep out there. Instead of lion, come in and grab one of them and run out.
நான் அங்கே வெளியிலே தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது அங்கு ஒரு சிங்கம் வந்து அவைகளை ஒன்று தூக்கி கொண்டு ஓடிவிட்டது.
You know, I took this little slingshot and went after him and knocked him down.
உங்களுக்கே தெரியும், நான் இந்த சிறிய கமனை எடுத்துக்கொண்டு அதன் பின்னே சென்று அதை அடித்து வீழ்த்தினேன்.
I took the lamb out of his mouth and he rose up against me. When I did, I just took the knife and killed him.
நான் அந்த ஆட்டுக்குட்டியை அதன் வாயிலிருந்து மீட்டுக் கொண்டு வந்தேன். அப்போது அது எனக்கு எதிராக எழும்பினது. நான் அப்படியே என் கத்தியை எடுத்து அதை கொன்று
போட்டேன். He grabbed him and ran out. I slew him too.
அப்படியாய் நான் இருந்து கொண்டிருந்த போது ஒரு சமயம் ஒரு கரடி வந்தது. வந்து ஒரு ஆட்டை பற்றி கொண்டு ஓடினது. அதையும் நான் கொன்று போட்டேன்.
He said, now the God, not my PhD, not my own understanding.
என்னுடைய PhD பட்டமல்ல, என்னுடைய சுய புத்தியும் அல்ல.
I can't tell you how I do it. I don't know how it's done.
நான் எப்படி அதை செய்தேன் என்று என்னால் உங்களுக்கு சொல்ல முடியாது. அது எப்படி செய்யப்பட்டது என்றும் எனக்கு தெரியாது.
But the God, amen. The God that delivered me out of the paw of the bear and the lion, how much more will he deliver me out of the hands of that uncircumcised Philistine?
அந்த சிங்கம் கரடி இவைகளின் நக கரங்களிலிருந்து என்னை விடுவித்த தேவன் இன்னும் எவ்வளவு அதிகமாக இருந்த விருத்தசேதனம் பெறாத பெலிஸ்தீனுடைய கரங்களிலிருந்து என்னை விடுவிப்பார்
என்றான்.
ஒரு பேராயராகிய சபல் கூறினான், உனக்கு தெரியுமா சிறுவனே, உனக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது என்று நான்
நம்புகிறேன்.
நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ மட்டும் இங்கே வருவாயானால் எப்படி கத்த சண்டை போடுவது என்று நான் உனக்கு சொல்லித் தருகிறேன். உனக்கு புரிகின்றதா?
And I tell you, I'm the doctor, so you put on my armor. I want to dress you up.
நான் உனக்கு சொல்லி தருகிறேன், நான் ஒரு டாக்டர் பட்டம் பெற்றவன், எனவே உன்னுடைய போர்க்கவசங்களை அணிந்து கொள் என்றான்.
David stood there and they gave him a PhD, a LLD, and all that. The poor little fellow couldn't even move. He didn't know how.
தாவீது அங்கேயே நின்றான். அவர்கள் அங்கேயே அவனுக்கு ஒரு PhD, ஒரு LLD பட்டத்தை முதலானவர்களை கொடுத்தார்கள். ஆனால் அந்த சிறிய பையனாலோ அசையக்கூட முடியவில்லை. அவனுக்கு எப்படி என்று கூட தெரியவில்லை.
He said, I never proved this. That ecclesiastical vest don't fit me.
அவன் சொன்னான், எனக்கு இதில் பழக்கம் இல்லை. அந்த குருமார் அணியும் அங்கே எனக்கு பொருந்தவில்லை.
Take the thing off.
இதை களைந்து போடுங்கள்.
Let me go with what God helped me with.
தேவன் எதை கொண்டு எனக்கு உதவி செய்தாரோ அதனோடு கூட நான் போகும்படி அனுமதியுங்கள்
என்றான்.
அது தேவனுடைய வல்லமையின் மேல் உள்ள விசுவாசமாய் இருக்கிறது. அவன் தன் சுய புத்தியின் மேல் சாய்ந்திருக்கவில்லை. வேறு யாரோ கூறினதின் பேரில் அவன் சாய்ந்திருக்கவில்லை. அவன் விசுவாசத்தினிடமாய் சாய்ந்திருந்தான்.
Saved him from the bear's paw, how much more would he save him from that Philistine?
என்றால் ஒரு கரடியின் நகங்களில் நின்று தேவன் அவனை ரட்சித்திருப்பாரானால் எவ்வளவு அதிகமாய் ஒரு பெலிஸ்தீனுடைய கரத்திலிருந்து அவர் அவனை ரட்சிப்பார் என்பதை அவன் அறிந்திருந்தான்.
Well, if God loved you well enough to bring you up out of sin and to fill you with the Holy Ghost,
பாவத்திலிருந்து உன்னை வெளியே கொண்டு வந்து பரிசுத்த ஆவியினாலே உன்னை அபிஷேகிக்கும் அளவுக்கு தேவன் உன்னை நேசித்திருப்பாரானால்,
what's the matter with you poor spineless weakens around the country?
இந்த தேசத்தை சுற்றிலுமாய் இருக்கின்ற முதுகெலும்பு இல்லாத பலவீனனே, உனக்கு என்ன நேர்ந்தது?
Won't he much more deliver you from your affliction when he promised he'd do it?
நான் செய்வேன் என்று அவர் வாக்களித்திருக்கும் போது இந்த பாறைகளில் நின்று உன்னை எவ்வளவு அதிகமாய் விடுவிக்க மாட்டாரா?
God's word said so.
தேவனுடைய வார்த்தை அந்த விதமாக கூறுகின்றது. அவர் அதை செய்வார். நிச்சயமாக கரத்திலிருந்து அவனை அவர் விடுவித்தார். ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் அவர் அவர்களுடைய சுய புத்தியின் மேல் சாய்ந்திருந்தால் என்ன சம்பவித்திருக்கும்?
They never walked up to that priest and high priest and called him whited walls and everything else.
அந்த ஆசாரியர்கள் பிரதான ஆசாரியர்கள் முதலானோருக்கு முன்பாக நடந்து சென்று வெள்ளை அடிக்கப்பட்ட சுவர்களை என்று அவர்கள் கூறியிருக்க மாட்டார்கள்.
They never prophesied contrary to him.
அவர்களுக்கு முரணாக அவர்கள் தீர்க்க தரிசனம் உரித்திருக்க மாட்டார்கள்.
There have been like some of them modern prophets would have agreed, wore fine clothes and been in king's palaces.
நவீன தீர்க்கதரிசிகளை போன்று அவர்கள் ஒத்து போயிருப்பார்கள், அருமையான ஆடைகளை அணிந்திருப்பார்கள், ராஜாக்களின் அரண்மனைகளில்
இருந்திருப்பார்கள்.
யோவான் மட்டும் அவருடைய சொந்த புத்தியின் மேல் சாய்ந்திருந்தால் என்ன சம்பவித்திருக்கும்? ஆனால் அவரோ தொடர்ந்து நேராக அப்படியே
சென்றான்.
அவர்கள் சொன்னார்கள், இப்போது ஒரு நிமிஷம் பொறுங்கள் யோவான், விவாகமும் விவாகரத்தும் என்பதை பற்றி நீ பிரசங்கிக்க மாட்டாயா
என்று.
அவன் நேராக ஏரோதின் சிங்காசனத்தண்டை சென்று நீர் அவளை வைத்துக் கொள்வது நியாயமல்ல என்று கூறினான். ஆமையா, அது யார் என்று உனக்கு தெரியுமா என்று நீ கூறலாம். அது ஒரு அது யாராக இருந்தாலும் எனக்கு அக்கறை இல்லை, அவன் சாயவில்லை.
உன்னிடம்
அதிகம் இல்லை என்று உனக்கே தெரியும். நீயோ இந்த வனாந்திரத்திலிருந்து இங்கே வந்திருக்கின்றாய், நீ இந்த விடமாய் நடந்து கொண்டு போவாயானால் ஐக்கிய சங்கம் உன்னை ஏற்றுக்கொள்ளாது என்றார்கள். அவன் சங்கத்தை குறித்து கவலைப்படவில்லை.
அவன்
தன்னுடைய சுய புத்தியின் மேல் சாயவில்லை, ஆனால் தேவனுடைய புத்தியின் மேல் சாய்ந்திருந்தான் நிச்சயமாக.
தன்னுடைய
சுய புத்தியின் மேல் சாய்ந்த ஒரு மனிதன் அங்கே இருந்தான். அவன் பெயர் யூதாஸ் காரியோத்.
I don't see how he could have done it.
அவன் எப்படி அதை செய்திருக்க கூடும் என்று என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை.
He walked face to face with Christ.
Oh God.
Just like he did in the beginning.
ஆரம்பத்தில் ஏவாள் செய்தது போன்று முகத்துக்கு முக நேராக கிறிஸ்துவோடு நடந்து சென்றதை செய்தான்.
He had seen the vindication. He had looked at God in the face like he did in the cool of the evening.
ரூபகாரத்தை அவன் கண்டான். ஏவாள் குளிர்ச்சியான வேளையிலே செய்தது போன்று அவன் நேராக தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்தான்.
He looked at Christ in the cool of the evening in the garden.
சாயங்கால குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் ஏவாள் கிறிஸ்துவை நோக்கி பார்த்தாள்.
And Judas had sat in the cool of the evening in the garden of Gethsemane and many places and had looked at the same Christ.
யூதாசும் சாயங்கால குளிர்ச்சியான வேளையிலே கெத்செமனே தோட்டத்திலே இன்னும் அநேக இடங்களிலேயும் ஆரே கிறிஸ்துவை நேராக பார்த்தான்.
And heard him teach, prove himself by the word.
அவர் உபதேசிப்பதையும் வார்த்தையின் மூலமாக தம்மை தாமே நிரூபிப்பதையும்
vindicated to be the prophet that Moses spoke of if he raised up.
எழும்பு பண்ணுவார் என்று மோசே உரைத்த அந்த தீர்க்கதரிசி அவர்தான் என்று ரூபகாரப்படுத்தப்பட்டதையும் அவன் கேட்டிருக்கிறான்.
Told him in the scripture who he was and all about it.
அவர் யார் என்பதையும் அதெல்லாவற்றையும் குறித்து அவர் வேத வார்த்தைகளில் கூறியிருக்கிறார்.
They'd seen it proved by God that he was, and then he leaned to his own understanding.
அவர்தான் அது என்று தேவன் அதை நிரூபித்ததையும் அவன் கண்டு அதற்கு பின்னர் அவனுடைய சுய புத்தியின் மேல் அவன் சாய்ந்தான். அவனால் எப்படி அதை செய்ய முடிந்தது? காரணம் என்னவென்றால், துவக்கத்திலேயே அவன் அதை உடையவனாய் இல்லை. அவன் ஒரு ஜீவன் பெற்ற வித் அல்ல. அவன் கேட்டின் மகனாக இருந்தான், கேட்டிலிருந்து பிறந்தவனாக இருந்தான், கேட்டிற்கு திரும்பி போய்விட்டான்.
Now we noticed, but he went out and maybe he might have had an idea of his understanding.
இப்போது நாம் கவனிப்போம், ஆனால் அவன் வெளியே போனான், ஒருவேளை அவன் தன்னுடைய சொந்த கருத்தை அவனுடைய புரிந்து கொள்ளுதலினால் உடையவனாக இருந்தான்.
He might have thought that Jesus, he had so much respect for him. Now you know, I might sell him for 30 pieces of silver.
அவர் மேல் அவன் அவ்வளவு மரியாதை உடையவனாக இருந்தான். உங்களுக்கு தெரியும், அவரை 30 வெள்ளி காசுக்கு ஒரு கால் நான் விற்று போடலாம்.
And if I do, I'll have some money. And I can do something with that. And he's able to deliver himself.
நான் அப்படி செய்தால் என்னிடத்தில் சற்று பணம் இருக்கும், அதை கொண்டு நான் எதையாவது செய்யலாம், அவரால் அவரை விடுவித்துக் கொள்ள முடியும் என்று ஒரு கால் எடுத்திருக்கலாம். பாருங்கள், அந்த ஸ்தானத்தை அவன் எடுக்கும்படியாய் அவன் எழுப்பப்பட்டான் என்று வேத வார்த்தையின்படியாய் அவன்
அறியாதிருந்தான்.
எந்த நிலையில் நாம் இருக்கின்றோம் என்பதை இன்றைக்கு ஜனங்களுக்கு கூட உணர்கிறதில்லை.
It's ordained for this lady of the church to be in this condition.
கிறிஸ்துவை புறம்பே தள்ளுகின்ற இந்த நிலைமையானது லவோதிக்கேயா சபைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அவரும் தட்டி கொண்டு உள்ளே பிரவேசிக்க முயற்சி கொண்டிருக்கிறார். இருப்பினும் எவ்விடத்தும் எந்தவித ஒத்துழைப்பும் இல்லை. ஒவ்வொரு நாளிலும் செய்தது போன்று இப்பொழுதும் அந்த நாளில் அவருடைய வார்த்தை அவர் உபகாரப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவர்களோ அதை விட்டு தூர போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய சொந்த புத்தியின் மேல் சாய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு இருக்கின்றதெல்லாம்
அவ்வளவுதான்.
அல்லது ஒரு கால் இந்த விதமாக அவன் நினைத்தான் என்று நாம் கூறலாம். ஒரு கால் அந்த நாளின் மகத்தான சாபனமாகிய பரிசேயர் சரிசெய்தருடன் நல்ல ஒரு ஐக்கியம் உண்டாயிருக்கும் என்பதற்காக அவன் கிறிஸ்துவை 30 வெள்ளி காசுகளுக்கு விற்றிருக்கலாம். அவரால் அவரை பார்த்துக் கொள்ள முடியும் என்று அவன் கூறியிருக்கலாம். நான் அவரை மகத்தான யுத்தங்களில் பார்த்திருக்கிறேன். அவரால் தம்மை தாமே காத்துக் கொள்ள முடியும் என்று எனக்கு தெரியும். அதனால் என்னால் கொஞ்சம் பணம் சம்பாதிக்க முடியும். இருப்பது போன்றே ஒரு சில ஓய்வு எடுத்துக் கொள்ளலாம். மட்டுமல்லாமல் நான் அவரை அவரிடத்தில் காட்டிக் கொடுத்தால் எனக்கு அவர்களிடத்தில் ஒரு நல்ல மகத்தான ஸ்தானம் உண்டாய் இருக்கும் என்று எண்ணினான். புரிகின்றதா?
But he leaned to his own understanding instead of the understanding that was the vindicated word of God.
ஆனால் அவனோ அவர்தான் ரூபகாரப்படுத்தப்பட்ட தேவனுடைய வார்த்தை என்பதன் பெயரில் சாய்ந்திருப்பதற்கு பதிலாக அவனுடைய சுய புத்தியின் மேல் சாய்ந்திருந்தான்.
And he did to Jesus just what the scriptures said he would do.
அவன் செய்வான் என்று வேதத்தில் கூறியுள்ளபடியே அவன் இயேசுவுக்கு செய்தான்.
And today the church world has turned Christ out in this last days just exactly like the book of Revelation said they would do.
இன்றைக்கு சபை உலகமோ இந்த கடைசி நாட்களில் சரியாக வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவர்கள் செய்வார்கள் என்று கூறியுள்ளபடியே கிறிஸ்துவை திரும்பி வெளியே அனுப்பிவிட்டது.
The spirit of Judas again, the form of church, having a form of godliness but denying the word.
அது வேறொன்றுமில்லை, அதே யூதாசின் ஆவியானது சபை வடிவில் இருக்கிறது. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலத்தை மறுதளிப்பார்கள். புரிகின்றதா? அது உண்மை.
Now, oh my, what did it result in? Death, just like it did to Eve.
இப்பொழுது என்ன அதன் விளைவு? எதில் முடிந்தது? ஏவாளுக்கு அது செய்தது போலவே மரணத்தில் முடிந்தது.
It does to all others who tries to pervert the word of God.
தேவனுடைய வார்த்தையை புரட்ட முயற்சித்த மற்ற யாவருக்கும் அது அறியே செய்தது. அவர்களுடைய சுய புத்தியின் மேல் அவர்கள் சாய்ந்தார்கள்.
Even now, they sell not for 30 pieces of silver, but maybe become some great officer, some seminary experience.
இப்பொழுதும் கூட அவர்கள் விற்று போடுகிறார்கள் 30 வெள்ளி காசு கல்லு. ஆனால் ஒரு பெரிய உத்தியோகத்துக்காகவோ அல்லது ஒரு மகத்தான குருமார் பள்ளி அனுபவத்துக்காகவோ விற்று போடுகிறார்கள். 30 வெள்ளி காசுக்காக அல்ல, ஆனால் எப்படியா இருந்தாலும் அவர்கள் அவரை விற்று போடுகிறார்கள். அவர்களுடைய தேவனை பற்றியதான புரிந்து கொள்ளுதலை அப்பேற்பட்டதான ஒரு காரியத்திற்காக விற்று
போடுகிறார்கள். We had all the knowledge he could brag about.
பெருமை அடித்துக் கொள்ளும் அளவுக்கு எல்லா ஞானத்தையும் உடையவனாயிருந்த அந்த மகத்தான கட்டறிந்த பரிசுத்தவானாகிய பவுலுக்கும் இதற்கு எவ்வளவும் வித்தியாசமாயிருக்கிறது.
But he said, I've turned the whole thing of my reasons down. I met a pillar of fire one day on the road down to the Lord. Bless the Lord.
ஆனால் அவனோ நான் முழு காரியத்தையும் என்னுடைய எல்லா தர்க்க வாதங்களையும் உதறி தள்ளினேன். நான் ஒரு நாள் தமஸ்குக்கு போகிற பாதையிலே நான் அக்கினி சம்பத்தை சந்தித்தேன்
என்றான்.
அவன் மீண்டுமாய் சொன்னான், சிறந்த வசனி போடாவது ஞானத்தோடாவது உங்களுக்கு அறிவிக்கிறவனாக வரவில்லை, ஏனென்றால் அப்படி நான் செய்தால் நீங்கள் மனுஷ ஞானத்தின் மேல் நம்பிக்கையாயிருப்பீர்கள்.
In the power and demonstrations of the Holy Ghost that you would lean upon the word of God.
ஆனால் நானோ பரிசுத்த ஆவியின் பலத்தினாலும் கிரியைகளினாலும் உங்களிடத்தில் வந்தேன். அதன் மூலமாய் நீங்கள் தேவனுடைய வார்த்தையின் மேல் சாய்ந்திருக்கும்படியாகவே அப்படி வந்தேன்.
Hey, said if an angel from heaven come preaching any other thing, let him be cursed.
ஆமேன். மட்டுமல்லாமல் கலாத்தியர் 1:8 வானத்திலிருந்து ஒரு தூதன் வந்து வேறொரு காரியத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் என்று கூறினான்.
That's right.
No, sir, he never.
அது உண்மை இல்லை ஐயா, அவன் ஒருபோதும் செய்யவில்லை.
The little woman at the well, she was immoral.
கிணற்றங்கரையிலே இருந்த அந்த சிறிய ஸ்திரீ அவள் ஒழுக்கங்கெட்டவள்.
But she knew that the churches had excommunicated her.
ஆனால் சபைகள் அவளை புறம்பாக்கி விட்டது என்று அவள் அறிந்திருந்தாள்.
But she never leaned upon her own understanding.
ஆனால் அவளுடைய சுயபுத்தியின் மேல் அவள் சாய்ந்திருக்கவில்லை.
When she met this one at the well who told her all the sins that she had done. She ran into the city.
இந்த ஒருவரை அவள் கிணற்றண்டையில் சந்தித்து அவள் செய்த எல்லா காரியங்களையும் பாவங்களையும் அவளுக்கு அவர் எடுத்து கூறிய போது அவள் நேராக பட்டணத்திற்குள்ளாக ஓடினாள்.
Now it wasn't right for a woman to do that. To go and say anything because she's a prostitute.
இந்த ஸ்திரீ ஊருக்குள்ளாக ஓடி எதையும் செய்வது என்பது தவறான காரியம். ஏனென்றால் இவள் ஒரு விபச்சாரியாய் இருந்தாள்.
But when she met Jesus, she never leaned to the understanding of the people that day.
ஆனால் அவள் இயேசுவை சந்தித்த போது அவளுடைய நாட்களில் இருந்த ஜனங்களுடைய சுய புத்தியின் மேல் சாயாமல் இருந்தாள்.
She come said, come see a man who told me the things I've done. Isn't this the very Messiah?
அவள் பட்டணத்திற்குள் வந்து நான் செய்த காரியங்களை எல்லாம் எனக்கு எடுத்து சொன்ன ஒரு மனிதனை வந்து பாருங்கள், இவர் மேசியாதானோ என்றாள்.
She never leaned upon her understanding. No.
அவளுடைய சுய புத்தியின் மேல் அவள் சாயவில்லை. இல்லை.
The Virgin Mary, when the angel Gabriel met her and told her that she is going to have a baby without knowing a man.
காபிரியேல் தூதன் கன்னி மரியாளம் வந்து புருஷனை அறியாமலேயே அவள் கர்ப்பவதியாக போகிறாள் என்று கூறினான்.
Never been.
இதுவரை சம்பவித்ததே இல்லையே.
She never leaned upon her own understanding that a woman could not have a baby without having a husband.
அப்படி கூறின போது அவள் புருஷனை அறியாமல் ஒரு ஸ்திரீயினால் கர்ப்பவதியாக முடியாது என்று அவளுடைய சுய புத்தியின் மேல் சாயவில்லை.
She didn't lean upon that.
அவள் அதன் பேரில் சாய்ந்திருக்கவில்லை.
But she said, "Behold, the handmaid of the Lord, be it unto me according to your word."
ஆனால் அவளோ, இதோ நான் ஆண்டவருடைய அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்று கூறினாள்.
She didn't say, "How am I going to do it? When will I do it? And how's this all going to take place?"
நான் எப்படி இதை செய்ய போகிறேன்? எப்படி இதை செய்ய போகிறேன்? இவைகளெல்லாம் எப்படி சம்பவிக்க போகின்றது என்று அவள் கூறவில்லை.
The angel said, "The Holy Ghost shall overshadow thee, and that holy thing will be born to thee, shall be called the Son of God."
தூதன் சொன்னான், பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் நிழலிடுவார், உன்னிடத்தில் பிறப்பது பரிசுத்தமுள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படும் என்று.
She said, "Behold, the handmaid of the Lord."
மரியாளோ, இதோ நான் ஆண்டவருடைய அடிமை என்று கூறினாள்.
She didn't take her reasonings that it couldn't be done.
அவள் அதை குறித்து தனக்குள்ளே விவாதித்து அவிதமாக சம்பவியாது என்று கூறவில்லை.
She just said, "Behold, the handmaid of the Lord."
அவளோ, இதோ நான் ஆண்டவருடைய அடிமை என்று கூறினாள்.
That's right. Notice, the woman that had the blood issue, the doctor told her, said, "There's no hope."
அது சரி, கவனியங்கள், உதர போக்கு இருந்த அந்த சீரிடத்தில் வைத்தியர்கள் உனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை என்று கூறினார்கள்.
She spent all her living with the physicians and none of them could help her.
அவளுடைய ஜீவனம் அனைத்தையும் அவள் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவராலும் அவளுக்கு உதவி செய்ய முடியவில்லை.
And she didn't lean upon that.
அவள் அதன் பேரில் சாய்ந்திருக்கவில்லை.
When Jesus, she walked through the crowd and she said, "I believe if I can touch that man's garments, I'll be made well."
அவள் ஜனத்தினூடாக நடந்து சென்று என்னால் மட்டும் அந்த மனிதனுடைய வஸ்திரத்தை தொட முடிந்தால் நான் சுகமாவேன் என்று தனக்குள் கூறிக்கொண்டாள்.
She goes over.
அவள் தொடும்படியாய் அங்கே சென்றாள்.
Now wait, the doctor said you can't get well.
இப்பொழுது பொறு, நீ சுகமடைய முடியாது என்று வைத்தியர்கள் கூறியுள்ளார்களே.
She had this blood issue for years and years.
இந்த உதிர போக்கு அவளுக்கு எத்தனையோ வருஷங்களாக இருக்கிறது.
She got weaker all time and worse. The doctors had given her up.
எல்லா நேரத்திலும் அவள் பலவீனமாகிக் கொண்டே போய் மோசமான நிலைமை அடைந்தால் வைத்தியர்களால் அவளுக்கு ஒன்றும் செய்ய முடியாமல் கைவிட்டார்கள்.
That's all the understanding they had.
அவர்கள் அறிந்திருந்ததெல்லாம் அவ்வளவுதான்.
But she said by faith.
ஆனால் அவளோ விசுவாசத்தினால் சொன்னாள்.
There's no scripture telling her to do that.
அதை செய்யும்படி ஒரு வேத வார்த்தையும் அவளுக்கு கூறவில்லை.
But she said, "If I could touch the border of his garment, I'll be made well."
ஆனால் அவளோ, என்னால் மட்டும் அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலை தொடக்கூடுமானால் நான் சுஸ்தமாவேன் என்று கூறினாள்.
And she slipped around and touched him. She walked back.
அவள் அப்படியே கூட்டத்திற்குள்ளாக நழுவி சென்று அவரை தொட்டால் அவள் திரும்பி நடந்து வந்து உட்கார்ந்தாள்.
Jesus turned around and said, "Who touched me?"
இயேசு அப்படியே சுற்றி பார்த்து, என்னை தொட்டது யார் என்றார்.
Looked around till he found her.
அவளை கண்டுபிடிக்க மாட்டாய் அவர் சுற்றி பார்த்தார்.
He told her of her blood issue.
அவளுடைய உதிர போக்கை குறித்து அவர் கூறினார்.
And she felt at that moment in her own body, she couldn't prove it then, but she felt in her own body that her blood issue stopped.
அவள் அந்த நொடியிலேயே அதை அவளுடைய சரீரத்தில் உணர்ந்தாள். அப்பொழுது அவளால் அதை நிரூபிக்க முடியவில்லை. ஆனால் உதிர போக்கு நின்று போனதை அவளுடைய சரீரத்தில் அவளால் உணர முடிந்தது.
She never reasoned if the doctor had turned her down, how could anything else help her?
வைத்தியர்களே அவளை கைவிட்டார்கள் என்றால் மற்றெந்த காரியத்தினாலும் எப்படி உதவி செய்ய முடியும் என்று அவள் தனக்குள்ளே ஆலோசித்து பார்க்கவில்லை.
She never went to reason, but she went to faith.
அவள் ஒருபோது விவாதிக்கவில்லை, ஆனால் விசுவாசத்தோடு செய்தாள்.
Now the Bible says that he's the high priest today that can be touched by the feeling of our infirmities.
இப்பொழுது வேதம் கூறுகின்றது, இன்றைக்கு நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடிய பிரதான ஆசாரியராய் இருக்கிறார் என்று.
Yes, amen.
That right?
அது சரிதானே.
Don't go to reason, say, oh, that's...
விவாதத்துக்குள் போகாதே.
He said today he's that.
இன்றைக்கு அவர் அதுவாக இருக்கிறார் என்று அவர் கூறுகிறார்.
He is right now a high priest that can be touched by the feeling of our infirmities, the same yesterday, today, and forever.
நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடிய பிரதான ஆசாரியராய் அவர் இப்பொழுது இருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார்.
What do you think when I was out there as a Baptist preacher and that angel of the Lord met me out there and commissioned me to go do this that I'm doing?
நான் அங்கே ஒரு பேப்டிஸ்ட் பிரசங்கராக இருந்தபோது அந்த தேவனுடைய தூதனானவர் என்னை அங்கே சந்தித்து இப்பொழுது நான் செய்து கொண்டிருக்கின்ற காரியங்களை செய்யும்படியாய் எனக்கு கட்டளையிட்டதை நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்?
My pastor said you've gone crazy. What, you had a nightmare?
ஏன் என்னுடைய போதகரே கூறினார், உனக்கு பைத்தியம் பிடித்து விட்டது, நீ ஒரு தீய கனவை கண்டிருக்கிறாய் என்று.
I said you better take my fellowship card right now.
நான் கூறினேன், நீர் முதலாவதாக என்னிடமிருந்து உங்களுடைய ஐக்கிய சீட்டை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று.
Now he said, how can you with not even a grammar school education preach around the world?
அதற்கு அவர், ஒரு இலக்கண பள்ளி படிப்பு கூட இல்லாமல் உன்னால் எப்படி உலகத்தை சுற்றி பிரசங்கிக்க முடியும்?
How can you ever pray for kings and potentates and you can't even use your grammar right?
உன்னால் எப்படி ராஜாக்களுக்கும் அரசுரிமைகளுக்கும் எப்படி ஜெபிக்க முடியும்? உன்னுடைய இலக்கணத்தையே உன்னால் சரியாக உபயோகிக்க தெரியாதே என்று கூறினார்.
I wasn't trusting in my grammar. I wasn't trusting in the ability I had.
நான் என்னுடைய இலக்கணத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கவில்லை. என்னிடத்தில் இருக்கும் எந்த செய்ய முடியும் என்பதையும் நான் நம்பி இருக்கவில்லை.
I was commissioned. Yes. Hallelujah.
நான் கட்டளை பெற்றிருக்கிறேன். Hallelujah.
And I didn't go to reason.
நான் இவைகளை விவாதித்து பார்க்கவில்லை.
If I had to listen to reasons, there'd probably been thousands of people died years ago.
விவாதங்களுக்கு நான் செவி சாய்த்திருந்தால் வருஷங்களுக்கு முன்னரே அநேக ஆயிரக்கணக்கானவர்கள் மறுத்திருப்பார்கள். சரியாக அவர் கூறினது போன்றே நான் ஒரு செய்தியை சுமந்து கொண்டு உலகத்தை சுற்றி சுற்றி
வந்தேன்.
தேவனுடைய கிருபையினால் நான் மீண்டுமாய்
போகிறேன்.
விவாதங்களினால் அல்ல, ஆனால் ஒரு கட்டளையினால் சென்றேன். அல்லேலூயா. நான் சாய்ந்திருக்கவில்லை. உனக்கு 55 வயதாகிறதே என்று நீ கூறலாம். எனக்கு வயது 95 இருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. ஆபிரகாமுடன் இருந்த அதே தேவனாய் அவர் இன்னமும் இருக்கிறார். ஆமையா, உன்னுடைய சுய புத்தியின் மேல் சாயாதே.
And the boys followed the churches began to turn me down and close your doors upon doctrine that any of them dares to stand before me to say it's right or wrong.
அடையாளம் கடந்து போய் சத்தம் அதை பின்தொடர்ந்து போன பின்னர் சபைகள் என்னை வேண்டாம் என்று தள்ளி உபதேசங்களின் மேல் சாய்ந்து அவர்களுடைய கதவுகளை அடைத்தார்கள். எனக்கு முன்பாக நின்று தவறு அல்லது சரியானது என்று கூற பயந்தனர்.
I challenge any of them.
யார் வேண்டுமானாலும் வரலாம் என்று சவால் இடுகிறேன்.
Not to be smart, but I know where I'm at.
சமத்தாய் இருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, ஆனால் நான் எங்கே இருக்கிறேன் என்று நான் அறிவேன். அது சரி. அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் எல்லா கதவு யாவையும் அடைத்தார்கள். இப்பொழுது என்ன செய்ய போகின்றாய்? அன்றொரு நாள் மலையின் மேல் அங்கே நான் நின்று
கொண்டிருந்தேன். He's only one I got.
நான் சொன்னேன், கர்த்தாவே, தேசம் முழுவதிலும் எனக்கு ஒரு திறந்த கதவு இருக்கிறது. எனக்கு தெரிந்த மட்டில் அது அரிசோனாவில் உள்ள ஃபீனிக்ஸ் தான். எனக்கு இருக்கும் முந்தே ஒன்று.
And I saw down off the mountain just as plain as I ever heard anybody speak, said, what's that to thee? Follow thou me.
நான் மலையை விட்டு கீழே இறங்கினேன். யாராவது பேச நான் எவ்வளவு தெளிவாய் காதில் கேட்பேனோ அவ்வளவு தெளிவாய் உனக்கு அது எப்படியா இருக்கிறது, என்னை பின்தொடர்ந்து வா என்று சொல்ல கேட்டேன்.
Not a
live on my own understanding. I'll lean upon his promise.
அதற்கு மேல் என்று சுயபுத்தி ஏதும் கிடையாது. அவருடைய வாக்குத்தத்தின் மேல் சாய்ந்திருக்கிறேன்.
Oh, friend, don't lean upon reasons.
ஓ நண்பனே, விவாதங்களின் பேரில் சாய்ந்திராதேயுங்கள்.
Then you cry out with Eddie Pruitt of all.
அப்பொழுது நீங்கள் அந்த பழைய எடி பிரினட்டோடு சேர்ந்து இப்படி சத்தம் விடுவீர்கள்.
Oh, hail the power of Jesus' name, let angels prostrate fall.
இயேசுவின் வல்லமையான நாமத்தை வாழ்த்துவோமாக, தூதர்கள் சாஷ்டாங்கமாக பணிந்து கொள்வார்களாக.
Bring forth the royal diadem and crown him Lord of all.
ராஜ கிரீடத்தை கொண்டு வந்து எல்லாவற்றுக்கும் கர்த்தராக அவரை முடிச்சூட்டுங்கள்.
Crown him Lord of all.
எல்லாவற்றுக்கும் கர்த்தராக அவரை முடிசூட்டுங்கள்.
That's right. Don't lean upon what you think, what somebody else thinks.
அது சரியே. நீ என்ன கருதுகிறாய் என்பதன் பேரிலோ, மற்ற யாரோ என்ன கருதுகிறார் என்பதன் பேரிலோ நீங்கள் சாயாதேயுங்கள்.
By faith accept the promise of God.
தேவனுடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசத்தினால் ஏற்றுக்கொள்ளுங்கள்.
Will you do it?
நீங்கள் அதை செய்வீர்களா?
That isn't whether somebody else did it or they didn't do it, but what about you?
வேறு யாரோ அதை செய்தார்களோ, வேறு யாரோ அதை செய்யவில்லையோ என்பது ஒரு காரியம் அல்ல. ஆனால் உன்னை குறித்து என்ன?
What will you do with this Jesus called Christ?
கிறிஸ்து என்று அழைக்கப்படுகின்ற இந்த இயேசுவை நீங்கள் என்ன செய்வீர்கள்?
That makes itself known in this day as same as he did in that day.
அந்த நாளில் செய்தது போலவே இந்த நாளில் தம்மை விளங்கப்படுகின்ற இந்த இயேசுவை நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்?
Do you believe?
நீங்கள் அவரை விசுவாசிக்கிறீர்களா?
Let us pray.
ஜெபம் செய்வோமாக.
Lord Jesus, King of Kings, Lord of Lords, God of God.
கர்த்தராகிய இயேசுவே, ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தரே, தேவாதி தேவனே.
God of all potentates, the first, the last, the alpha omega, the beginning and the ending.
எல்லா சர்வாதிகளுக்குமான தேவன், முந்தினவரும் பிந்தினவரும், அல்பாவும் ஒமேகாவும், துவக்கமும் முடிவுமானவர்.
The bright morning star, the rose of Sharon, lily of the valley, root and offspring of David.
பிரகாசமான விடிவெளி நட்சத்திரம், சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி, தாவீதின் வேரும் சந்ததியுமானவர்.
Come Lord God, the same yesterday, today and forever.
தேவனாகிய கர்த்தாவே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, வாரும்.
Bless this crowd of people, Lord.
இந்த கூட்ட ஜனங்களை ஆசீர்வதியும் கர்த்தாவே.
This is just getting ready to start tomorrow.
நாளை புறப்படுவதற்கு ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறேன்.
We've had a little meeting here and you've blessed us in it. You've made yourself known to us.
இங்கே நாங்கள் ஒரு சிறு கூட்டம் நடத்தினோம். நீர் எங்களை அதில் ஆசீர்வதித்தீர். நீர் உம்மை நாங்கள் அறியும்படி செய்தீர்.
I pray God that you will continue to make yourself known to us.
தேவனே, நீர் தொடர்ந்து உம்மை எங்களுக்கு அறியும்படி செய்யும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன்.
Bless us tonight. Help us now. We are needy people.
இன்றிரவு எங்களை ஆசீர்வதியும், இப்பொழுது எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் தேவைகள் உள்ள ஜனங்களாக இருக்கிறோம்.
Lord, thou knowest, I don't like to scold people. But how can I hush that holy burning?
கர்த்தாவே, ஜனங்களை கடிந்து பேச எனக்கு விருப்பமில்லை என்று நீர் அறிந்திருக்கிறீர். ஆனால் அந்த பரிசுத்த எரிந்து கொண்டிருக்கின்றதை என்னால் எப்படி அழித்து விட முடியும்? அதை செய்ய எனக்கு விருப்பமில்லை. என்னுடைய ஜீவியத்தையும் என்னுடைய இருதயத்தையும் நீ அறிந்திருக்கிறீர் கர்த்தாவே. நான் அதை செய்யத்தான் வேண்டும்.
And I pray God that you'll help me to do it.
Devane, naan adu seivadharku neer enakku udhavi seiya vendum endru naan vendikolugiren.
Just give me grace and never let me lean to my own understanding, but let me lean upon thy promise.
எனக்கு கிருபையை மட்டும் தாரும். என்னுடைய சொந்த புத்தியின் மேல் நான் சாய்ந்திருக்க ஒருபோதும் என்னை விடாதேயும். ஆனால் உம்முடைய வாக்குத்தத்தத்தின் மேல் சாய்ந்திருக்கும்படியாய் செய்யும்.
In Jesus name, amen.
இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.
I want you everyone to be real reverent just for a few minutes.
நீங்கள் ஒவ்வொருவரும் சில நிமிடங்கள் பயபக்தியாய் இருக்கும்படி நான் விரும்புகிறேன்.
In this crowd of people there's men and women sitting here no doubt who are sick.
இந்த ஜனக்கூட்டத்தில் இங்கே அநேக புருஷர்களும் ஸ்திரீகளும் உட்கார்ந்திருக்கிறீர்கள். அவர்கள் சுகவீனமாய் இருக்கிறார்கள், அதில் சந்தேகம் ஏதும் இல்லை. இங்கே எத்தனை பேர்கள் வியாதியாயும் பாதிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறீர்கள்? உங்கள் கரங்களை உயர்த்தி எனக்கு தேவன் தேவையாய் இருக்கிறார் என்று கூறுங்கள்.
I'm in need of God.
இப்பொழுதே உங்கள் கரங்களை உயர்த்தி எனக்கு தேவன் தேவையாய் இருக்கிறார் என்று கூறுங்கள்.
Now, I don't know very many people.
இப்பொழுது அநேக ஜனங்களை எனக்கு தெரியாது.
I know these three boys sitting right here. I know Mr. Dow and his wife sitting there.
இங்கே எனக்கு நேராக உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மூன்று பையன்களை எனக்கு தெரியும். அங்கே உட்கார்ந்திருக்கும் சகோதரன் டாவும் அவருடைய மனைவியும் தெரியும்.
I think this is Sister Moore. Sure. Is that right, Sister Moore?
நான் நினைக்கிறேன் சகோதரி மூர் என்று நிச்சயமாக சொல்ல முடியாது. சரிதானா சகோதரி மூரா? அதையே மிஞ்சி எனக்கு தெரிந்தவர்கள் அவ்வளவு தான் நினைக்கிறேன் சகோதரன் மைக்கும். மேடையில் இருப்பவர்களுமே அது என்னால் காண முடிந்தவரை எனக்கு தெரிந்த மட்டில்.
But the Heavenly Father who promised and in this day he would vindicate himself in this age just exactly the way he did at Sodom.
ஆனால் பரலோக பிதாவானவர் இந்த நாளில் இந்த காலத்தில் அவர் தம்மை தாமே ரூபகாரப்படுத்துவார் என்று வாக்களித்துள்ளார். சரியாக அவர் சோதோமில் செய்த விதமாக அவர் அதை வாக்களித்திருக்கிறாரா? தாமே வெளிப்பட்டு காட்டினார். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? இப்பொழுது நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபித்தால் பெற்றுக் கொள்வீர்கள். விவாதிக்க பிரயாசியா தேயுங்கள். அவரை பிரதான ஆசாரியனாக என்னால் எப்படி தொட முடியும்? வேதாகமம் புதிய ஏற்பாட்டில் கூறுகிறது அவர் இப்பொழுது பிரதான ஆசாரியராய் இருக்கிறார்
என்று.
மெல்கிசிதேக்கின் முறைமையின்படியாய் அவர் தொடர்ந்து ஆசாரியராய் இருக்கிறார். அவர் என்றென்றைக்குமாய் பிரதான ஆசாரியராய் இருக்கிறார்.
There's no other high priest but him.
அவரை தவிர வேறு ஒரு பிரதான ஆசாரியன் அங்கு இல்லை. அது சரி.
No other mediator between God and man but the man Christ. Right.
தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே மனிதனாகிய கிறிஸ்துவை தவிர வேறு ஒரு மத்தியஸ்தன் இல்லை என்று கூறுகிறது. அது சரி.
He is the only one. And he is the same yesterday, today and forever.
அவர் ஒருவர் மட்டுமே இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார்.
Now if he remains that same high priest,
இப்பொழுது அந்த பிரதான ஆசாரியராகவே அவர் இருந்தால், வேதாகமம் கூறுகிறது நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசாரியராய் இருக்கிறார்
என்று.
அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலை தொட்ட அந்த சிறிய ஸ்திரீயை
போன்று
உங்களுடைய விசுவாசத்தால் இன்றிரவு அவரை தொட முடியும். அப்பொழுது அவர் அரேவிதமாய் மனித மாம்சத்தில் கிரியை செய்வார். அவர் மனித மாம்சத்தில் இருந்தபோது ஓக் மரத்தின் கீழ் அவர் ஆபிரகாமுக்கு கிரியை செய்தது போலவே கிரியை செய்வார். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? அதை செய்வேன் என்று அவர் வாக்களித்திருக்கிறார். ஜெபம் செய்வோம். இப்போது யாருக்காவது தேவைகள் உள்ளதா? வரம் என்பது நான் கூறினது போன்று வரம் என்பது ஒன்றும் ஏதோ நீ ஒரு கத்தியை எடுத்துக்கொண்டு அதை கொண்டு இதை வெட்ட விரும்புவது நீ அதை வெட்டலாம் அல்லது இதை நீ வெட்ட விரும்புவது அல்லது நீ விரும்புகின்ற எதை வேண்டுமானாலும் செய்வது என்பதல்ல. அது தேவனுடைய ஒரு வரம் அல்ல. புரிகின்றதா? அல்ல.
Way you have of getting yourself out of the way.
ஒரு தேவனுடைய வரம் என்பது பாதையிலிருந்து உன்னை நீ அப்புறப்படுத்திக் கொள்ள உன்னிடத்தில் உண்டாயிருக்கிற ஏதோ ஒரு வழியாயிருக்கிறது.
And gifts and callings are the predestination of God.
வரங்களும் அழைப்பும் தேவனுடைய முன்குறிப்பாயிருக்கிறது.
Gifts and callings are even without repentance. You're born with them.
தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே மனம் திரும்புதல் இல்லாமலேயே இருக்கின்றவைகளாகும். நீ அந்த வரத்தோடு பிறந்திருக்கின்றாய்.
A little gear that you pull yourself over in, but you cannot step on the pedal.
ஒரு சிறு ஏதோ இயங்குதலால் நீ உன்னை உள்ளே இழுத்துக் கொள்ளுகின்றாய். ஆனால் உன்னால் அதை இயங்கி ஓட வைக்க முடியாது. புரிகின்றதா?
God has to operate it.
தேவன் அதை இயங்க வேண்டியதாய் இருக்கிறது.
You have to get yourself out of the way.
நீ உன்னை வழியிலிருந்து அகற்றிக் கொள்ள வேண்டும்.
Your faith can operate it, not mine, yours.
உன்னுடைய விசுவாசத்தால் அதை இயங்க செய்ய முடியும். என்னுடையது அல்ல, உங்களுடைய விசுவாசம்.
Mine just takes it out of the way.
என்னுடையது வெறுமனே அதை வழியை விட்டு வெளியே கொண்டு செல்வதுதான்.
You believe with all your heart that Jesus Christ lives today.
இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ஜீவிக்கிறார் என்று உன் முழு இருதயத்தோடும் நீ விசுவாசிக்கிறாயா?
Don't lean to your own understanding.
உங்களுடைய சுய புத்தியின் மேல் சாயாதேயுங்கள்.
He said, "Well, look, I'm in serious shape, brother."
சரி, இப்போது நான் மோசமான நிலையில் இருக்கிறேன் சகோதரனே.
You don't know me. I've been in this wheelchair. I've been.
உனக்கு என்னை தெரியாது. நான் இந்த சக்கர நாற்காலியில் இருந்திருக்கிறேன் என்று நீ கூறலாம்.
I don't care what you've been.
நீ எப்படி இருந்தாய் என்பதை குறித்து எனக்கு அக்கறை இல்லை.
And see if God won't come down and do exactly like he did when he was here on earth in a physical body.
தேவன் கீழே இறங்கி வந்து அவர் பூமியில் மாம்சிகமாய் இருந்தபோது செய்த வண்ணமாகவே அப்படியே செய்கிறாரா என்று பாருங்கள்.
He will do it in your body and my body together as a unit believing in him.
உன்னுடைய சரீரத்திலும் என்னுடைய சரீரத்திலும் ஒன்று சேர்ந்து அவரில் விசுவாசமாய் இருக்கின்ற ஒரு பொருளாய் அவர் அதை செய்வார்.
Do it because he promised he would do it.
அவர் அதை செய்வேன் என்று வாக்களித்துள்ளபடியால் அவர் அதை செய்வார்.
I don't mean to what somebody says, oh, that's mental telepathy that they call it.
ஓ, அது மனோசக்தியினால் அறிந்து கொள்வது என்று யாரோ கூறுகின்ற எதன் பேரிலோ சார்ந்திராதேயுங்கள். அவிதமாகத்தான் அதை அழைக்கிறார்கள்.
Jesus is the same thing. They said he was a fortune teller, a devil.
இயேசுவின் காரியமும் அதேதான். அவரை ஒரு குறி சொல்லுகிறவன், ஒரு பிசாசி என்றவர்கள் அழைத்தனர்.
But he was the son of God because he was according to the promised word of God.
ஆனால் அவரோ தேவ குமாரனாய் இருந்தார். ஏனென்றால் அவர் வாக்களிக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையாய் இருந்தார்.
Now, as I said, our places, we don't have to have that. To come up and lay hands on people, we laid hands on them last night.
இப்பொழுது நான் கூறினது போன்று நம்முடைய இடங்கள் நாம் அதை உடையவளாய் இருக்க வேண்டியதில்லை. மேலே வந்து ஜனங்கள் மேல் கைகளை வைக்குதல், நேற்று இரவு நாங்கள் அவர்கள் மேல் கரங்களை வைத்தோம்.
But the only thing you have to have is faith and then recognize.
உங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரே காரியம் விசுவாசம், பின்னர் அடையாளம் கண்டு கொள்ளுதல்.
By faith you accept it. By faith, not anything is...
விசுவாசத்தினால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள். விசுவாசத்தினாலேயே, வேறு எதினாலும் அல்ல. சரி, இப்பொழுது அதை எப்படி நடப்பிக்க முடியும் என்று
கூறாதேயுங்கள்.
அது எவ்விதமாக செய்யப்பட்டது என்று என்னால் சொல்ல கூடுமானால் அதன் பிறகு அது இனி ஒருபோதும் விசுவாசமாய் இருக்க முடியாது. அது எவ்விதமாக செய்யப்பட்டது என்று எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது, ஆனால் நான் அதை விசுவாசிக்கிறேன்.
God saves a sinner, but he doesn't.
எப்படி என்று எனக்கு தெரியாது. தேவன் எவ்விதமாக ஒரு பாவியை ரட்சிக்கிறார் என்று எனக்கு தெரியாது, ஆனால் அவர் அதை செய்கிறார்.
I don't know how God does any of these things, but I accept it.
இந்த காரியங்கள் எதையும் தேவன் எப்படி செய்கிறார் என்று எனக்கு தெரியாது, ஆனால் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன்.
He does it. That's why.
அவர் அதை செய்கிறார், அதுதான் வழி.
Because I can't explain it. I never will be explained. No one can.
காரணம் என்னவென்று என்னால் அதை விளக்கி கூற முடியாது, ஒருபோதும் விளக்கப்படவும் முடியாது, யாராலும் முடியாது.
Because if you do, then there's no more faith.
காரணம் என்னவென்றால் நீங்கள் அதை விளக்குவீர்களானால் அதற்கு பின்னர் அது விசுவாசமாய் இருக்க முடியாது.
I don't see how God and Christ could be the same person. But they were.
எப்படி தேவனும் கிறிஸ்துவும் ஒரே நபராய் இருக்க முடியும் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை, ஆனால் அவர்கள் ஒன்றாய்தான் இருக்கிறார்கள்.
Scripture said, well, you can't explain it, but they were.
வேத வார்த்தைகள் கூறுகிறது, உங்களால் அதை விளக்கி கூற முடியாது, ஆனால் அவர்கள் ஒன்றாய் இருக்கிறார்கள்.
My father is in me. It's not me doing the works, it's my father in me.
என் பிதா என்னில் இருக்கிறார். கிரியைகளை செய்கிறது நான் அல்ல, என்னில் இருக்கிற என் பிதா அதை செய்கிறார்.
If I do not his works, then it shows I'm not of him.
நான் அவருடைய கிரியைகளை செய்யவில்லை என்றால் நான் அவருடையவன் அல்ல என்று அது காட்டுகிறது.
But if I do his works, then he testifies himself that I'm of him.
ஆனால் நான் அவருடைய கிரியைகளை செய்கிறேன் என்றால் அப்பொழுது நான் அவருடையவன் என்பதை அவர் தாமே சாட்சி பகிர்கின்றார்.
What's the same thing now?
Yes.
Exactly the same thing.
அது இப்பொழுது அதே காரியமாய் இருக்கிறது, சரியாக அதே காரியமாய் இருக்கிறது.
He's the same yesterday, today and forever. If you believe.
நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார்.
Now there's a man sitting right here before me. Got dark hair.
இப்பொழுது எனக்கு நேர் முன்பாக ஒரு மனிதன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு கருத்த மயிர் இருக்கிறது.
Got a watch on his arm, a dark suit, he's wearing glasses.
அவருடைய புயத்தில் கடிகாரத்தை அணிந்திருக்கிறார். ஒரு கருத்த சூட் அணிந்திருக்கிறார். அவர் மூக்கு கண்ணாடி அணிந்திருக்கிறார். உங்களால் நேராக இங்கே பார்க்க கூடுமானால் அவர் இங்கே உட்கார்ந்து கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறதை காண முடியும். எனக்கு அந்த மனிதன் யார் என்று தெரியாது. பரலோக பிதா அறிந்திருக்கிறார், எனக்கு அவரை தெரியாது
என்று.
ஆனால் ஒரு நிமிடம் அவரை நோக்கி பார்க்க போகிறேன். ஏனென்றால் அவர் பார்ப்பதற்கு அவ்வளவு உத்தமமா இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்.
Ever since I made mention, a man has closed his eyes and started praying.
நான் இதை குறிப்பிட்ட நேரம் முதற்கொண்டு அந்த மனிதன் கண்களை மூடிக்கொண்டு ஜெபிக்க துவங்கி விட்டார்.
The man is a stranger to me. That's to my hand.
அந்த மனிதன் எனக்கு ஒரு அந்நியர், அதாவது என்னுடைய கரங்களுக்கு.
I don't know him.
அவரை எனக்கு தெரியாது.
God knows that man.
தேவன் அந்த மனிதனை அறிவார்.
And he can reveal to me if that promise is true in the Bible.
அந்த வாக்குத்தத்தம் வேதத்தில் உண்மையாய் இருக்குமானால் அவரால் எனக்கு அதை வெளிப்படுத்த முடியும்.
He can reveal to me what that man got his eyes closed for and what he's praying about.
அந்த மனிதன் எதற்காக கண்களை மூடி இருக்கிறான் என்பதையும், அவர் எதை குறித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார் என்பதையும் அவரால் எனக்கு வெளிப்படுத்த முடியும். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? ஐயா, நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? நீர் உம்முடைய கண்களை திருப்பீரானால் நீர் நேராக இங்கே உட்கார்ந்து இருக்கின்றாய். நேராக இங்கே பார். நீ அதை விசுவாசிக்கிறாயா? சரி, எனக்கு உன்னை தெரியாது என்பதை நீ அறிவாய். நாம் ஒருவருக்கொருவர் அந்நியர்களாய் இருக்கிறோம், ஆனால் தேவன் உங்களை அறிவார். இப்பொழுது அவர் அழுது புலம்பு துவங்கினார். ஏனென்றால் இப்பொழுது என்னால் கூற முடியும், தேவன் வேண்டுதலுக்கு பதிலளிக்க போகிறார் என்று அவருக்கு தெரியும். பாருங்கள், அப்பொழுது அவரை தொட்டது அதுதான். அந்த ஒளி இருளிலிருந்து ஒளிக்கு மாற்றினது. புரிகின்றதா?
Now the man is praying for somebody else, and that's this little boy sitting over here.
இப்பொழுது அந்த மனிதன் வேறு யாருக்காகவோ ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அவர் மேல் உட்கார்ந்திருக்கின்ற அந்த சிறு பையனுக்காகவே அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்.
That's his son.
That's right. அது அவருடைய மகன். அது சரி.
Now that little boy is suffering with a stomach disorder. And also something wrong with his intestines. Right.
அந்த சிறு பையன் வயிற்று கோளாறினால் அவதிப்படுகிறான். மட்டுமல்லாமல் அவனுடைய குடல்களிலும் ஏதோ கோளாறு இருக்கிறது. அது சரி.
You're not from here. You're not from Arizona. You're from California. Right.
நீ இந்த இடத்தை சேர்ந்தவன் அல்ல. நீ அரிசோனாவை சேர்ந்தவனும் அல்ல. நீ கலிபோர்னியாவிலிருந்து வந்திருக்கின்றாய். அது சரியே.
And you're a minister. And your fellowship is with the Assemblies of God. That's true.
நீ ஒரு ஊழியக்காரன். Assemblies of God சபையாரோடு உனக்கு ஐக்கியம் இருக்கின்றது. அது உண்மை.
Reverend McKay is your name. Reverend McKay. That's right. Is that true? Wave your hands like this.
சங்கை மெக்கேர் அல்லது சங்கை கேர். அது சரி. அது உண்மைதானா? இந்த விதமாக உன்னுடைய கரத்தை அசைத்து காட்டு. இப்போது உன்னுடைய சிறு பையன் சுகமடைய போகிறான்.
Your faith. Now what? Now there's the man with his hands up. He knows well me. I don't know him.
உன்னுடைய விசுவாசம் அது. இப்பொழுது என்ன? அங்கே அந்த மனிதன் தன் கரத்தை உயர்த்தினவாறு இருக்கிறார். அவருக்கு என்ன தெரியாது. எனக்கு அவரை தெரியாது. ஆனால் அது என்ன?
He touched the high priest.
அவர் பிரதான ஆசாரியரை தொட்டார். இப்பொழுது பாருங்கள், அவருடைய சொந்த புத்தியின் மேல் அவனால் சாயக்கூடாமல் இருந்து.
Now what he's got to do, what does he do now?
அவர் என்ன செய்ய வேண்டியதாக இருக்கிறது? இப்பொழுது அவர் என்ன செய்கிறார்?
To believe that what was told him the truth, because he knows not me. That's right.
அவரை பற்றி கூறினது உண்மைதான் என்று அவர் விசுவாசிக்கத்தான் வேண்டியதாக இருந்தது. ஏனென்றால் எனக்கு அவரை தெரியாது என்று அவருக்கு தெரியும். அது உண்மை.
Here's such a woman sitting right down here in front of me. Also, got her head bowed.
இங்க ஒரு ஸ்திரீயும் கூட எனக்கு நேராக உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். அவள் தன்னுடைய தலையை வணங்கினவாறு இருக்கிறாள்.
She is suffering with a cancer.
அவள் ஒரு புற்று நோயினால் கஷ்டப்படுகிறாள்.
She also comes from California.
மட்டுமல்லாமல் அவளும் கூட கலிபோர்னியாவிலிருந்து வந்திருக்கிறாள்.
I hope she don't miss this.
அவள் இதை தவற விட மாட்டாள் என்று நம்புகிறேன்.
Miss Adams. That's her name.
குமாரி ஆடம்ஸ். அது உன்னுடைய பெயர்.
I never seen her in my life.
Thank you, Jesus.
அவளை என் ஜீவியத்தில் நான் கண்டதே கிடையாது. ஆம், அது உண்மை. நேராக அங்கு பின்னாக ஒரு ஸ்திரீ உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். நான் என்னுடைய கரத்தை நேராக அவள் மேல் வைக்க முடியாது. ஆனால் ஒரு வெளிச்சம் அவள் மேல் தொங்கிக் கொண்டிருக்கிறதை நான் காண்கிறேன். அவள் மிகவுமாய் துன்பத்துக்குள் இருக்கிறாள். ஒரு காரியம், அவளுக்கு கழுத்தில் பாதிப்பு இருக்கிறது.
இன்னொரு
காரியம், அவள் ஆவிக்குரிய காரியங்களினால்
தொல்லைப்படுகிறாள். Her daughter just run away.
அவளுக்கு வீட்டு தொல்லைகள் இருக்கிறது. அவளுடைய மகள் சமீபத்தில் ஓடிவிட்டாள்.
That's right. That's true, isn't it?
அது சரியே. அது உண்மை இல்லையா?
Got her hand up.
அவள் தன்னுடைய கரத்தை உயர்த்தி இருக்கிறாள்.
Miss Miller. That's right.
திருமதி மில்லர். அது சரி.
You believe God will send her back heal your body.
நீ விசுவாசிக்கிறாயா? தேவன் அவளை திருப்பி அனுப்புவார். உன்னுடைய சரீரத்தை சுகப்படுத்துவார்.
I never seen her in my life. She's a completely a total stranger.
Thank you.
என் ஜீவியத்தில் நான் அவளை கண்டதே இல்லை. அவள் எனக்கு முற்றிலுமாக ஒரு அந்நியல்.
Here's the lady sitting here. The audience, she She's not from here. She also is from California.
இந்த கூட்டத்தில் அங்கே ஒரு ஸ்திரீ உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். அவள் இந்த இடத்தை சேர்ந்தவள் அல்ல. அவளும் கூட கலிபோர்னியாவில் இருந்து வந்திருக்கிறாள்.
She's got cancer. The cancer is on her breast.
அவளுக்கு புற்றுநோய் இருக்கிறது. அந்த புற்றுநோய் அவளுடைய மார்பில் இருக்கிறது.
She's been operated on one breast and it's went to the other. Right.
அவளுடைய ஒரு மார்பகத்தில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கிறது. இது இன்னொரு மார்புக்கு பரவியது. அது சரியா?
Miss Callen. That is right.
திருமதி காலின். அது சரியே.
You believe that God will make you well?
தேவன் உன்னை சுகப்படுத்துவார் என்று விசுவாசிக்கிறாயா?
You believe it?
சரி, நீ அதை விசுவாசிக்கிறாய்.
I'm a stranger to you, lady. I don't know you.
அம்மாளே, நான் உனக்கு அந்நியன். எனக்கு உன்னை தெரியாது.
That's true.
அது உண்மை. பாருங்கள், அவள் ஒரு அந்நியல்.
You might know that God is present.
தேவன் இங்கு இருக்கிறார் என்பதை அதனால் நீங்கள் அறிந்து கொள்ளலாம்.
There's a lady studying right next to her. Her name is Mrs. Harris.
அங்கே ஒரு அம்மாள் சரியாக அவளுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். அவளுடைய பெயர் திருமதி ஹாரிஸ்.
She's a total stranger to me.
அவள் எனக்கு முற்றிலுமாக ஒரு அந்நியல்.
But when the spirit struck this woman, she also in sympathy with her.
ஆனால் ஆவி இந்த ஸ்திரீயை தொட்டபோது இவள் அவள் பேரில் அனுதாபப்பட்டாள்.
And she comes from California. Right?
அவள் கலிபோர்னியாவிலிருந்து வருகிறாள். சரியா?
And she's got trouble with her shoulder. That's right.
அவளுக்கு தோள்பட்டையில் தொல்லை இருக்கிறது. அது சரி.
You believe that God will heal you?
தேவன் உன்னை சுகப்படுத்துவார் என்று விசுவாசிக்கிறாயா?
If that's true, raise up your hand so that the people can see. Total stranger.
அது உண்மை என்றால் ஜனங்கள் காணும்படியாக உன்னுடைய கரத்தை உயர்த்து. முற்றிலுமாய் அவள் அந்நியல்.
Lean not to your own understanding.
உன்னுடைய சுயபுத்தியின் மேல் சாயாதே.
What can do that?
அதை செய்யக்கூடியது என்ன?
You can't explain that. That's a paradox. It's beyond explaining.
உன்னால் அதை விளக்கி காட்ட முடியாது. அது நம்ப முடியாதது. ஆனாலும் உண்மை விளக்கத்துக்கு அப்பாற்பட்டது.
Ask those people. I've never seen them in my life. Never know nothing about them.
அந்த ஜனங்களை கேட்டு பாருங்கள். அவர்களை என் ஜீவியத்தில் கண்டதே கிடையாது. அவர்களை குறித்து எனக்கு ஒன்றுமே தெரியாது. இப்படியாய் கூட்டத்தில் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும். ஆனால் இப்பொழுது கவனியுங்கள். உன்னுடைய சுயபுத்தியின் மேல் சாயாதேயுங்கள். ஆனால் அவர் என்ன வாக்களித்திருக்கிறாரோ அதை அவர் செய்யும்படியாய் அதன் பேரில்
சாய்ந்திருங்கள். That was dwelling in human flesh that know that Sarah laughed in the tent behind the man.
மாம்சீக சரீரத்துக்குள்ளாக வாசமாயிருந்து அவருக்கு பின்னாக இருந்த கூடாரத்துக்குள் சாரால் நகைத்ததை அறிந்து கொண்ட அதே ஆவியாக அது இல்லையா?
Is that right?
அது சரியா?
And he promised just before the world was destroyed with fire when the Son of Man would reveal himself again in like manner as the Son of Man. Prophetic.
உலகமானது அக்கினியினால் அழிக்கப்படுவதற்கு முன்பாக கடைசி நாட்களில் மீண்டுமாக தீர்க்க தரிசன மனுஷகுமாரனாக அதே வண்ணமாக தம்மை தாமே வெளிப்படுத்துவார் என்று அவர் வாக்களித்திருக்கிறார். அன்றைக்கு அவர் செய்தது போலவே இன்றிரவு அவர் நம் மத்தியில் இருப்பது போன்று மனித மாம்சத்தில் தம்மை தாமே வெளிப்படுத்துவார் என்று வாக்களித்திருக்கிறார்.
Now what hour are we living in?
இப்பொழுது நாம் எந்த மணி வேளையில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம்?
Just near the destruction.
அழிவிற்கு சமீபமாக இருக்கிறோம்.
Friends, don't stand in here no longer a sinner. Accept Jesus Christ while you're in his presence.
நண்பனே, இனிமேலும் நீ ஒரு பாவியாய் இங்கு நிற்காதே. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்திலே நீ இருக்கும்போதே அவரை ஏற்றுக்கொள்.
Now I know usually it's customary for ministers to make please and tell stories about mother that's dead and gone on.
இப்பொழுது மரித்து கடந்து போன தாயாரை குறித்து கூறி வேண்டிக் கொள்வது ஊழியர்களுக்கு வழக்கமாக ஒரு பழக்கமாக இருக்கிறது என்று எனக்கு தெரியும்.
That's all right. But we don't come upon the basis of our mother being dead.
அதெல்லாம் சரிதான். ஆனால் நம்முடைய தாயார் மரித்து போறதின் அடிப்படையிலே நாம் வருகிறதில்லை.
My mother's dead too. My father also.
என்னுடைய தாயாரும் கூட மரித்து போனால் என் தகப்பனாரும் கூட.
But we come upon intelligently accepting upon the basis of God manifesting himself in Jesus Christ to take away the sins of the world.
ஆனால் உலகத்தின் பாவங்களை எடுத்து போட தேவன் தாமே தம்மை இயேசு கிறிஸ்துவிலே வெளிப்பட்டார் என்ற அடிப்படையின் மேல் ஏற்றுக்கொண்டு புத்திசாலிதனமாய் நாம் வருகிறோம்.
We come and believe upon the atonement.
பரிகாரத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் வருகிறோம்.
And while he has vindicated his word,
அவர் அவருடைய வார்த்தையை ரூபகாரப்படுத்தி இருக்கிறார்.
I don't care what church you've gone to, Methodist, Baptist, Catholic, Presbyterian, or no church at all.
நீங்கள் எந்த சபைக்கு போனாய்? மெத்தடிஸ்டா, பாப்டிஸ்டா, கத்தோலிக்கா, பிரஸ்பிடேரியனா அல்லது சபைக்கு போவதில்லையோ என்பதை குறித்து எனக்கு அக்கறை இல்லை.
If you will admit that you have understood it different and know that you really never have been born again, but you want to be and want to accept it now, the promise now.
நான் அதை வித்தியாசமாய் புரிந்து கொண்டு என்பதை நீங்கள் ஒப்புக்கொண்டு நீ ஒருபோதும் மறுபடியுமாய் பிறக்கவில்லை என்பதை அறிந்தும் இருந்து ஆனால் நீ அப்படி ஆக வேண்டும் என்று விரும்பி இப்பொழுது அதை வாக்கு தத்தத்தை ஏற்றுக்கொள்ள விரும்புவாயானால்
you might not be filled now but you will be filled when the as the meetings goes on.
இப்பொழுது நீ ஒரு கால் நிரப்பப்படாமல் இருக்கலாம் ஆனால் கூட்டங்கள் தொடர்ந்து போய் கொண்டிருக்கையிலே நீ நிரப்பப்படுவாய்.
You want to accept it upon those basis, would you stand up to your feet and let me just offer prayer for you right where you're standing.
அந்த அடிப்படையின் மேல் அதை ஏற்றுக்கொள்ள விரும்பினால் நீங்கள் காலூன்றி எழும்பி நின்று நீங்கள் நிற்கின்ற இடத்திலேயே நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன்.
Everyone in here that knows
அறிந்தவர்களா இங்க இருக்கின்ற யாவரும்
don't lean on your own or say I spoke in tongues. That don't have nothing to do with it.
உங்களுடைய சுயபுத்தின் மேல் சாய்ந்து நான் ஒரு அந்நிய பாஷையில் பேசுறேன் என்று சொல்லாதேயுங்கள். அதற்கும் இதற்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை.
I believe in speaking in tongues too.
அந்நிய பாஷைகளில் பேசுவதை நானும் கூட விசுவாசிக்கிறேன்.
But I've seen witches, devils and everything else speaking in tongues interpretation. That's right.
மந்திரக்காரர்களும் பிசாசுகளும் மற்ற காரியங்களும் அந்நிய பாஷைகளில் பேசி வியாக்கியானிப்பதை நான் கண்டிருக்கிறேன். அது சரியே.
As the missionaries down here, we can find out. Brother Creech, you know that's right.
வெளிநாடுகளுக்கு ஊழியத்தில் சென்றவர்களை கேட்டு பாருங்கள், நம்மால் கண்டறிய முடியும். சகோதரன் கிரீச், அது சரி என்று உமக்கு தெரியும். அவர்கள் அந்நிய பாஷைகளில் பேசி மனித மண்டை ஓட்டில் ரத்தத்தை ஊற்றி குடித்து பிசாசை நோக்கி கூப்பிடுவதை நான் கண்டிருக்கிறேன்.
I've seen him lay a pencil down and he get up and write in unknown tongues and the wizard stand there and interpret it.
நிச்சயமாக ஒரு பென்சிலை கீழே வைத்து அது எழும்பி நின்று அந்நிய பாஷைகளில் எழுதும். மந்திரக்காரன் அங்கே எழும்பி நின்று அதை வியாக்கியானிப்பான்.
So speaking in tongues is no sign you got the Holy Ghost.
எனவே அந்நிய பாஷைகளில் பேசுவது நீ பரிசுத்த ஆவியை பெற்றுவிட்டா என்பதற்கு எவ்விதத்திலும் அது அடையாளம் இல்லை.
That if you speak in tongues and deny this word, there's something wrong somewhere.
அப்படியாய் அது இருந்து நீ அந்நிய பாஷைகளில் பேசி வார்த்தையை மறுதளிப்பாயானால் எங்கேயோ காரியம் தவறாக இருக்கிறது. சரி,
don't lean to your own understanding.
உன்னுடைய சுய புத்தியின் மேல் சாயாதே.
Somebody might say, well, I shouted. I do too. But don't lean to that.
நான் பரிசுத்த ஆவியினால் சத்தமிட்டேன் என்று யாராவது கூறலாம். நானும் கூட சத்தமிடுகிறேன். ஆனால் அதன் பேரில் சாயாதே.
I've seen all kinds of demon power shout and scream.
எல்லா விதமான பிசாசின் வல்லமைகள் சத்தமிடுவதையும் கூச்சலிடுவதையும் நான் கண்டிருக்கிறேன்.
I've seen Muhammad shout and scream to the word yourself in such a place they could run spinners through their hands.
முகமதியர்கள் சத்தமிட்டு கூச்சலிட்டுக் கொண்டு ஒரு நிலையை அடைந்து கூர்மையான துண்டுகளை அவருடைய கைகளின் ஊடாக குத்திக் கொள்ளும் அளவிற்கு போனதை நான் கண்டிருக்கிறேன்.
In India, I see him scream and jump up and down, take balls of water with hooks in it and push it through their skin and walk on hot fire coals. Right. Denying Jesus Christ.
இந்தியாவில் அவர்கள் கூச்சலிட்டு மேலும் கீழுமாக குதித்து தண்ணீர் குடங்களை அதில் கொக்கிகள் பொருத்தப்பட்டு அதை அவர்களுடைய தோள்களின் ஊடாக அழுத்தி ஏசு கிறிஸ்துவை மறுதளித்து அக்னி தைரின் மேல் நடந்து போகிறதை நான் இந்தியாவில் கண்டிருக்கிறேன்.
They don't lean to your own understanding, but upon the word of God.
பாருங்கள், உங்களுடைய சுய புத்தியின் மேல் சாயாதேயுங்கள், ஆனால் தேவனுடைய வார்த்தையின் பேரில் சாய்ந்திருங்கள்.
If your life doesn't cope with this Bible to believe every word that's in there.
இந்த வேதத்திலுள்ள ஒவ்வொரு வார்த்தையும் விசுவாசிக்க உங்களுடைய ஜீவியமானது இந்த வேதாகமத்துடன் ஒப்பி போகாமல்
and you want to believe it and want God to work his will through you because you can be a part of God. Will you stand and say, I will accept it right now, brother?
அதை நீ விசுவாசிக்க விரும்பினால் உன் மூலமாக தேவனுடைய சித்தத்தை அவர் நடப்பிக்க வேண்டும் என்று நீ விரும்பினால் ஏனென்றால் நீ தேவனில் ஒரு பாகமாகலாம். நீ எழும்பி நின்று சகோதரனே இப்பொழுதே நான் அதை ஏற்றுக்கொள்வேன் என்று கூறுங்கள்.
Thank you. Thank you. God bless 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 you. Wonderful. God bless you.
உனக்கு நன்றி. உனக்கு நன்றி. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. உன்னை தேவன் ஆசீர்வதிப்பாராக. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அற்புதம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த உத்தமமான யாவருக்கும் தேவன் தாமே அதை அருள்வாராக. அப்படியே நின்று
கொண்டிருங்கள்.
நீங்கள் சொல்லலாம், நான் ஒரு சபை அங்கத்தினன் சகோதரன் பிரண்ணாம், ஆனால் உண்மையிலேயே நான் ஒரு
பெண்டெகோஸ்ட். Saying, I can believe all that word's the truth, I just can't do it, but I want to do it.
ஆனால் எல்லா வார்த்தையும் சத்தியம் என்று விசுவாசிக்க முடியும் என்று உண்மையாக கூறும்படியாய் வரும்போது என்னால் அதை செய்ய முடியவில்லை. ஆனால் அதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். நீர் எனக்கு உதவி செய்யும், எனக்காக நீர் ஜெபியும். நான் எழுப்பி நிற்க
விரும்புகிறேன். I've testified in this church that I was.
நாம் இங்கே உட்கார வேண்டும் என்றும் அல்லது நான் அப்படியா இருந்தேன் என்று இந்த சபையில் சாட்சி கொடுப்பேன் என்றும் நான் கூறவில்லை என்று சொல்லலாம்.
But you know down in your heart you're not. God knows you're not too.
ஆனால் நீங்கள் அவ்வாறாக இல்லை என்று உங்கள் இருதயத்தின் ஆழத்திலே அறிவீர்கள். நீங்கள் அவ்வாறு இல்லை என்று தேவனும் அறிவார். பாருங்கள்.
So why not just stand? Don't lean to your own understanding, but lean to His word.
எனவே ஏன் எழும்பி நிற்க கூடாது? உங்களுடைய சுய புத்தியின் மேல் சாயாதேயுங்கள், ஆனால் அவருடைய வார்த்தையின் பேரிலேயே சாய்ந்திருங்கள்.
Will you stand some more?
இன்னும் சிலர் எழும்பி நிற்பீர்களா?
Anybody else wants to stand?
வேறு யாராவது எழும்பி நிற்க விரும்புகிறீர்களா?
God bless you. God bless you. God bless you. You.
தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக.
God help me.
தேவனே எனக்கு உதவி செய்யும்.
God bless you. Oh, that's good. Just keep standing.
தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக. அது நல்லது. தொடர்ந்து நின்றவாறு இருங்கள்.
Say, will that do me any good? Stand up once and see if it does. Really mean it.
எனக்கு ஏதாவது நன்மை அது செய்யுமா என்று கூறலாம். ஒரு முறை எழும்பி நின்று நன்மை செய்கிறதா என்று பாருங்கள். உண்மையானவே அந்த அர்த்தத்தில் செய்து.
I want, Brother Branham, I want to be right. I want to be right.
எனக்கு வேண்டும் சகோதரன் பிரணாம், நான் சரியாய் இருக்க விரும்புகிறேன். நான் சரியாய் இருக்க விரும்புகிறேன் என்று கூறுங்கள்.
Now, I'm not saying leave your church. No, sir, stay right there. Where you're at.
உங்களுடைய சபையை விட்டு விடுங்கள் என்று நான் கூறவில்லை. இல்லை ஐயா, நீ எங்கே இருக்கிறாயோ அங்கேயே அப்படியே நில்லுங்கள்.
Just be a real Holy Ghost filled person in that church.
உண்மையாகவே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு நபராய் அந்த சபையிலே இருங்கள்.
You say, well, I don't know what my pastor say. He appreciates you if you're, he's a man of God.
என்னுடைய பாஸ்டர் என்ன சொல்ல போகிறாரோ என்று நீங்கள் கூறலாம். நீ அந்த விதமான மனிதனாய் இருந்தால் அவரும் ஒரு தேவனுடைய மனிதனாய் இருப்பாரானால் அதை பாராட்டுவார். பாருங்கள், அது சரியே. மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது.
God bless you. Well, God bless both of you. You, brother. You. God bless you, each one.
தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சரி, தேவன் உங்கள் இருவரையும், உன்னையும், உன்னையும் சகோதரனே, உன்னையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக.
God bless you. God bless you. தேவன்
உன்னை ஆசீர்வதிப்பாராக. அங்கே இருக்கின்ற உன்னை தேவன் ஆசீர்வதிப்பாராக.
Now you that raised up, if you feel better after raising up, just raise your hands to tell others that you feel better about it if you raise up.
இப்பொழுது எழும்பி நின்று கரத்தை உயர்த்தின பின்னர் சற்று நன்றாய் இருக்கிறதை உணர்கிறேன் என்பவர்கள் உங்கள் கரத்தை உயர்த்தி மற்றவர்களுக்கு கரத்தை உயர்த்தின பின்னர் சற்று நன்றாய் இருக்கிறது உணர்கிறேன் என்று கூறுங்கள். பாருங்கள், எல்லா கரமும் உயர்த்தப்பட்டிருக்கிறது. புரிகின்றதா? நிச்சயமாக நீங்கள் செய்யுங்கள். பாருங்கள், நீங்கள் உத்தமமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் எழும்பி நின்று கொண்டு நான் ஒரு சாட்சியாய் இருப்பேன் என்று கூறுங்கள். இங்கே எனக்காக நிற்கக்கூடிய ஒரு மனிதனுக்காக நான் அங்கே அவனுக்காக
நிற்பேன்.
இந்த ஜனங்களுக்கு முன்பாக என்னை நிமித்தம் வெட்கப்படுகிறவன் என் பிதாவுக்கும் தூதர்களுக்கும் முன்பாக நான் அவனை குறித்து வெட்கப்படுவேன். அவரை குறித்து வெட்கப்படாதீர்கள். உங்களுடைய சொந்த விவாதத்தின் பேரில் சாயாதேயுங்கள். தேவனுடைய வார்த்தையின் பேரில் சாய்ந்திருங்கள். மனிதர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவர்களை என் பிதாவின் முன்பாக பரிசுத்த தூதர்கள் முன்பாகவும் நான் அவனை அறிக்கை பண்ணுவேன். ஜெபிப்பதற்கு முன்பாக இன்னும் சிலர் இருக்கிறார்களா? அப்படியானால் நம்முடைய தலைகளை வணங்குவோம். சகோதரியே, தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாக தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக. உன்னை சகோதரனே, நிச்சயமாக. நாம் நம்முடைய தலைகளை வணங்கி இருக்கிற இந்த வேளையிலே வேறு யாராவது இருக்கிறீர்களா? தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக. உன்னை இப்பொழுது சரிதான். நீங்கள் இன்னமும் நின்று கொண்டிருக்கிறீர்கள். நாம் ஒரு நொடி தாமதிப்போம். ஒரே ஒரு நொடி. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சகோதரனே, தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அதில் ஏதாவது அர்த்தம் இருக்குமானால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக என்று கூறுங்கள். அது என்னுடைய ஆசீர்வாதங்களை உன்மீது கூறுகிறதா இருக்கிறது. தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக. சுவர்களை சுற்றி நின்று கொண்டிருக்கின்றவர்களில் சிலர் அங்கே உங்களுக்கு உட்கார இடமில்லாததினால் உங்கள் கரத்தை உயர்த்தி நான் தேவனே, அது நான் என்று கூறுங்கள்.
God bless you, brother. God bless you. You. You, sister. You, my brother. You, my sister.
தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக சகோதரனே. கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. உம்மை உம்மை சகோதரியே, உம்மை என் சகோதரனே, உம்மை என் சகோதரியே.
All the Holy Spirit so sweetly moving over the audience.
ஓ பரிசுத்த ஆவியானவர் அவ்வளவு இனிமையாக கூட்டத்தாரின் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார். உங்களால் அதை உணர முடிகின்றதா?
Young man up on a platform.
மேடை மேல் இங்கே இருக்கின்ற வாலிபனே, தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக.
God bless you over in the corner.
அங்கே மூலையில் இருக்கிற உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.
God bless you, young fellow. Yes.
வாலிபனே, தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆம்.
Oh Holy Spirit, move freshly in our hearts now.
ஓ பரிசுத்த ஆவியானவரே, புத்தம் புதிதா எங்களுடைய இருதயங்களுக்குள் அசைவாடும்.
Show us our wrongs, Lord.
எங்களுடைய தவறுகளை காட்டும் கர்த்தாவே.
We won't lean to our own understanding, our own reasoning.
நாங்கள் எங்களுடைய சுய புத்தியின் மேல், எங்களுடைய சொந்த விவாதங்களின் மேல் சாய்ந்திருக்க மாட்டோம்.
But we lean upon you because we know that we're standing in your divine vindicated promise of today.
ஆனால் உமது பேரில் நாங்கள் சாய்ந்திருப்போம், ஏனென்றால் நாங்கள் உம்முடைய தெய்வீக ரூபகாரப்படுத்தப்பட்ட இந்த நாளின் வாக்கு தத்துவத்தின் மேல் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறோம்.
You made yourself known beyond any reasoning.
எந்த விவாதத்துக்கும் மேலாக நீர் உம்மை தாமே அறிய பண்ணியிருக்கிறீர்.
We could not reason and explain it.
அதை நாங்கள் விவாதிக்கவோ அல்லது விளக்கி காட்டவோ முடியாதவர்களாயிருக்கிறோம்.
But you come right down here in our midst now and made known to us that you are here.
ஆனால் நீர் நேராக இங்கே எங்கள் மத்தியிலே இறங்கி வந்து நீர் இங்கே இருக்கிறீர் என்பதை எங்களுக்கு அறிய பண்ணியிருக்கிறீர்.
And men and women are believing it and accepting it.
புருஷர்களும் ஸ்திரீகளும் இதை விசுவாசித்து அதை ஏற்றுக்கொள்கிறார்கள்.
God takes each one of them into your bosom and hide them in the rock of ages until the fires are past.
தேவனே, எங்கள் ஒவ்வொருவரையும் உமது மார்பில் அணைத்து அக்கினிகள் கடந்து போகமாட்டாய். அந்த காலங்களாயிருந்த அந்த கண்மலையின் வெடிப்பில் அவர்களை மறைத்துக் கொள்ளும்.
We're fixing to be burned, Lord. We know it.
நாங்கள் எரிந்து போக இருக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் அதை அறிந்திருக்கிறோம்.
We're back in Sodom.
நாங்கள் சோதோமுக்குள் திரும்பி வந்திருக்கிறோம்.
But the righteous shall not perish with the guilty.
ஆனால் நீதிமான் குற்றவாளியுடன் ஒருபோதும் மரிப்பதில்லை.
You have called your children, Lord.
உம்முடைய பிள்ளைகளை நீர் அழைப்பீர் கர்த்தாவே.
You told Lot, get out of there. Get out.
அங்கிருந்து வெளியே போ, வெளியே போ என்று நீர் லோத்திடம் கூறினீர்.
I pray God that each one that's in that condition tonight, that's out there, not sure where they're standing.
தேவனே, இன்றிரவு அந்த நிலையில் இருக்கின்ற ஒவ்வொருவரும், அங்கே வெளியே இருக்கின்றவர்கள், தாங்கள் எங்கே நிற்கிறோம் என்ற நிச்சயம் இல்லாதவர்களாயிருக்கின்றனர்.
God, they wouldn't take a chance on going down a one-way street, the wrong way.
தேவனே, ஒரு வழி பாதையான தவறான வழியில் அவர்கள் செல்ல ஒரு பிரயாசமும் எடுக்க மாட்டார்கள்.
They wouldn't take a chance on running a red light. If they're in their right mind, because they might get killed.
அவர்கள் சரியான சிந்தையில் இருந்தால் சிகப்பு விளக்கு எரியும் போது பாதையின் ஊடாக ஓட பிரயாசிக்க மாட்டார்கள், ஏனென்றால் அவர்கள் ஒரு கால் கொல்லப்படலாம்.
Then how could a person take chance on their eternal destination?
அப்படியானால் ஒரு நபர் அவனுடைய நித்திய சேருமிடத்தை நோக்கி செல்லும் போது,
just guessing, presuming, adventuring without really authority to adventure because they belong to a church or a denomination.
ஒரு சபையையோ அல்லது ஸ்தாபனத்தையோ சார்ந்திருக்கிறோம் என்பதனால் வெறுமென யூகித்துக் கொண்டு அனுமானித்துக் கொண்டு அதிகாரம் இல்லாமல் துணிச்சலுடன் அவர்களால் எப்படி ஒரு வாய்ப்பை எடுக்க முடியும்?
And really they can't understand how that the word of God could be the today as it was then, how these promises might be made manifest, the apostolic age to be gone.
உண்மையாகவே அவர்களால் முடியாது. அன்றைக்கு இருந்தது போலவே தேவனுடைய வார்த்தை இன்றைக்கும் எப்படி அரேபுரமாய், எப்படி இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் வெளிப்படும்படியாய் செய்ய முடியும் என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அப்போஸ்தல காலம் எப்படி போயிருக்க முடியும்?
Help them, Father. I commit them to you in Jesus Christ's name. Amen.
பிதாவே, அவர்களுக்கு உதவி செய்யும். அவர்களை உம்மிடத்தில் ஒப்புவிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமேன்.
Thank you, my brother, sister. I'm so glad to call you my brother sister.
என்னுடைய சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கு நன்றி. உங்களை என்னுடைய சகோதரன், சகோதரி என்று அழைக்க எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது.
Remember, God will make me answer for every word at the day of the judgment.
நினைவிருக்கட்டும், நியாய தீர்ப்பு நாளன்று ஒவ்வொரு வார்த்தைக்கும் நான் பதில் சொல்லும்படி தேவன் செய்வார்.
Everything that I preach tonight, I got to answer for it. I'm conscious of that.
இன்றிரவு நான் பிரசங்கித்த எல்லா காரியங்களுக்கும் நான் பதில் சொல்லி ஆக வேண்டும். நான் அதை குறித்து உணர்வுள்ளவனாயிருக்கிறேன். ஒரு சிறு பையனாய் இருந்ததிலிருந்தே இந்த சுவிசேஷத்தை பிரசங்கித்து பின்னர் ஒரு தூக்கி எறியப்பட்டவனாய் இருப்பதா? நான் என்ன செய்தேன்? இன்றிரவு உங்களில் எத்தனை பேர்கள் வியாதியாயும் பாதிக்கப்பட்டவர்களுமாய் ஜெபித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? உங்கள் கரத்தை உயர்த்துங்கள்.
Now will you just do one more thing for me? Lay your hands over on one another. Lay your hands on each other.
இப்பொழுது நீங்கள் இன்னொரு காரியத்தை எனக்கு செய்வீர்களா? உங்கள் கரங்களை ஒருவர் இன்னொருவர் மேல் வையுங்கள். ஒருவர் மேல் ஒருவர் கரத்தை வையுங்கள்.
Everybody bow your head now, just like you was in church.
எல்லாரும் தலைகளை வணங்கியிருங்கள். நீங்கள் ஒரு சபைக்குள் இருப்பது போன்று இங்கே மேடையில் இருக்கிறவர்கள் நீங்களும் கூட.
Dear God, in the name of Jesus Christ, in of His presence, a vindicated presence.
அன்புள்ள தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அவருடைய ரூபகாரப்படுத்தப்பட்டதான அவருடைய சமூகத்திலும்
the very word that's been preached has been confirmed. That you are the same yesterday, today and forever.
பிரசங்கிக்கப்பட்ட அதே வார்த்தை நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறீர் என்பதை உறுதிப்படுத்தினது.
Let the Holy Spirit of God sweep over this crowd of people just now.
இந்த ஜனக்கூட்டத்தின் மேல் பரிசுத்த ஆவியானவர் தாமே இப்பொழுது அசைவாடுவாராக.
Many of them have come and accepted you as their savior.
அவர்களில் அநேகர் வந்து உம்மை அவருடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள்.
Many backsliders has accepted you and come back.
எத்தனையோ பின்வாங்கி போனவர்கள் உம்மை ஏற்றுக்கொண்டு திரும்பி வந்திருக்கின்றனர்.
Oh God, I pray that in the name of Jesus Christ that you will heal every person.
Oh தேவனே, ஒவ்வொருவரையும் நீர் சுகப்படுத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன்.
You said these signs shall follow them that believe. If they lay their hands on the sick, they shall recover.
இந்த அடையாளங்கள் விசுவாசிகளை பின்தொடரும். அவர்கள் வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று நீர் கூறியிருக்கிறீர்.
You promised it, Lord, and the believing children have their hands laid upon one another.
நீர் அதை வாக்களித்திருக்கிறீர். கர்த்தாவே, விசுவாசிக்கின்ற பிள்ளைகள் ஒருவரின் ஒரு கரத்தை வைத்திருக்கின்றனர்.
Satan, you are defeated.
சாத்தானே, நீ தோற்கடிக்கப்பட்டாய்.
Come out of these people in the name of Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜனங்களை விட்டு வெளியே வா.
Let them people go for the kingdom of God's sake in the name of Jesus. Amen.
தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தமாக அந்த ஜனங்களை போக விடுவாயாக, இயேசுவின் நாமத்தில். ஆமேன்.
All that believe that Jesus Christ now is your healer as well as your savior and you want to accept him upon them same grounds, stand to your feet.
இயேசு கிறிஸ்து இப்பொழுது உங்களுடைய சுகப்படுத்துகிறவர் என்றும் உங்களுடைய இரட்சகர் என்று விசுவாசித்து அதே அடிப்படையின் கீழ் அவரை ஏற்றுக்கொள்ள விரும்புகிற யாவரும் எழும்பி நில்லுங்கள்.
Say, I now accept Jesus as my healer as well as my savior.
நான் இப்பொழுது இயேசுவை என்னுடைய சுகப்படுத்துகிறவர் என்றும் என்னுடைய இரட்சகர் என்றும் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறுங்கள்.
Wonderful. Praise the Lord. Thank the Lord.
அற்புதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு நன்றி கூறுங்கள்.
Now let's raise your hands and sing to him.
இப்பொழுது நாம் நம்முடைய கரங்களை உயர்த்தி அவருக்கு பாடுவோம்.
I will praise him. I will praise him. Praise the Lamb for sinners slain.
நன்றாய் உணர்கிறீர்கள் அல்லவா? உங்கள் கரங்களை அசைத்து காட்டுங்கள். ஓ
என்ன,
மீண்டும் இதை பாடுவோம். நீங்கள் அதை நேசிக்கிறீர்களா? நாம் கரம் நீட்டி ஒருவரொருவர் கைகளை குலுக்குவோம். கன்வென்ஷனில் துவக்கின கூட்டம் முடிந்து கலைந்து போகுதலா இது இருக்கிறது? தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக சகோதரனே, புனித யாத்திரிகனே, தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்று கூறுங்கள். அது அருமையா இருக்கிறது, அது நன்றா இருக்கிறது, அற்புதமா இருக்கிறது. இதற்கு பிறகு நமக்கு ஒரு மகத்தான கன்வென்ஷன் இருக்க போகிறது என்று நம்புகிறீர்களா? நாம் ஒரு மகத்தான கூட்டத்திற்காக தேவனுக்கு நன்றி செலுத்தினோம். இப்பொழுது நமக்கு ஒரு பெரிய கன்வென்ஷன் உண்டாயிருக்க போகிறது. அதை விசுவாசிக்கின்ற யாவரும் ஆமேன் என்று கூறுங்கள்.
My faith looks up to thee, O thou, O Lamb. Let's look to him now. Calvary, O Savior,
அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை ஸ்தோத்திரியுங்கள்.
Give glory, all you people, for his blood has washed away each stain.
ஜனங்களே, அவருக்கு மகிமையை கொடுங்கள். ஒவ்வொரு கரையையும் அவருடைய ரத்தம் கழுவிற்று.
How wonderful.
எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது.
All right, shall we bow our heads now for the benediction?
சரி, இப்பொழுது நாம் ஆசீர்வாதத்திற்காக நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. அதை கூறும்படியா யாரை தெரிந்து கொண்டார்கள் என்பது எனக்கு தெரியாது. கலிபோர்னியாவிலிருந்து வந்த சகோதரன் ஜானி மேனடல் எங்கள் தலைகளை வணங்கினவாறு இருக்கையிலே அதை செய்யும். இப்பொழுது நாளை இரவை மறந்து விடாதீர்கள், அதுதான் முதல் நாள் துவக்கமாயிருக்கிறது.
Right, you're in this hall at 7:30.
நாளை இரவு கன்வென்ஷன் சரியாக இதே இடத்தில் இருக்கும், சரியாக இங்கே இதே கூடத்தில் 7:30 மணிக்கு இருக்கும்.
God bless you. Have you enjoyed the presence of God?
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய சமூகத்தை நீங்கள் அனுபவித்தீர்களா?
Amen. Now let's bow our head while Brother Johnny dismisses.
சகோதரன் ஜானி கூட்டத்தை முடிக்கையிலே நாம் நம்முடைய தலைகளை வணங்கினவாறு இருப்போமாக.